சகோதரன் நெவில் அவர்களே, உங்களுக்கு மிக்க நன்றி. நீங்கள் அமரலாம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன் என்பதாக ஒரு சமயம் கூறப்பட்டது என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது இங்கிருக்கிற அனைவருக்கும் உட்கார இடவசதி போதுமானதாக இல்லாதிருக்கிறதற்காக நாங்கள் வருத்தமடைகிறோம். ஒருவேளை இன்னும் வரப்போகும் வாரங்களில் இச்செய்திகளை கேட்க மேலும் அதிகமாக ஜனங்கள் வரக்கூடும். ஆனால் இந்த விசேஷத்த கூட்டங்களுக்கான காரணம் என்னவெனில், நாம் செய்யப்போவது என்னவெனில், சபையானது இந்த நாளில் இச்செய்தியை பெற்றிருத்தல் வேண்டும் என்ற எச்சரிக்கை உணர்வை பரிசுத்த ஆவியானவர் எனது இருதயத்தில் பதித்திருந்தார். ஏனென்றால் இச்செய்தியானது வேதம் முழுவதிலும் மிகவும் தலைச்சிறந்ததாக காணப்படுகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். காரணம், இது இந்த நேரத்தில் அவருடைய சபையில் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. ஒருவருக்கு தன் எண்ணங்களையும் விசுவாசத்தையும் ஆதாரமாக கொண்டுள்ள ஒன்று இல்லாமற் போனால் எவருக்குமே விசுவாசம் இருக்க முடியாது. அவர் செய்கிறது என்னவென்றும் அல்லது அவர் எங்கே செல்கின்றார் என்றும் அறிந்து கொள்ள இயலாது. ஆகையால் வேத வசனங்கள் கிறிஸ்துவையும் காலத்தின் நிலையையும் நமக்கு கடைசி நாட்களில் வெளிப்படுத்தி இருக்குமானால் அதை ஆராய்ந்து நாம் எங்கிருக்கிறோம் என்பதை கண்டுகொள்வது நமக்கு நன்மை பயக்கும். இப்பொழுதோ நம்முடைய சபையானது பெரிதாக இல்லாமைக்கு நாம் வருந்துகின்றோம். ஒரு நாளில் அவ்வாறான பெரிதான கட்டிடத்தை நாம் பெற்றுக் கொள்வோம் என்று நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். கடந்த 4 தினங்களாக வெளிப்படுத்தின விசேஷத்தின் வரலாற்று பூர்வமானவைகளை நான் ஆராய்ந்து கொண்டிருக்கையில் உண்மையாகவே இவ்வாறாக சம்பவித்திருக்கும் என்று நான் எதிர்பாராதவைகளை பற்றி தெரிந்து கொண்டேன். இந்த 7 சபை காலங்களை பற்றிய செய்தித் தொடர் அளிக்கப்பட்டதற்கு பிறகு வரலாற்றையும் வேதத்தையும் அடிப்படையாக கொண்டு மெய்யான சபை கள்ளசபை என்ற தலைப்பில் ஒரு செய்தித் தொடரை அளிக்கலாம் என்ற ஒரு எண்ணம் எனக்கு உண்டானது. ஒரு சபையில் நான் வேதத்தில் காணப்படும் உண்மையான திராட்சை செடி மற்றும் கள்ள திராட்சை செடி என்பதை பற்றிய தலைப்பில் ஒரு பிரசங்கத்தை நிகழ்த்துவதற்காக பெருமுயற்சியை எடுத்துக்கொண்டது போலவே ஆகும். ஜனங்கள் உட்கார வைக்கப்பட முயற்சிப்பதை குறித்து நான் எண்ணிக்கொண்டிருக்கையில் நாம் இன்னும் கூடுதலான இருக்கைகளை பெற முயற்சிக்கப் போகிறோம். நாம் இன்னும் கூடுதலான இருக்கைகளை கொண்டு வந்து பின்னால் உள்ள அறைகளில் நிரப்ப முயற்சிக்கும் போது இன்னும் அதிகமாகவே சுற்றிலும் ஜனங்களை ஆராதனை நேரங்களில் அமர்த்த முடியும். இப்பொழுது இந்த காரியங்களை குறித்து நான் இங்குள்ளவர்களில் இதை குறித்து உண்மையாகவே அக்கறை கொண்டவர்களை பார்த்து கேட்டுக் கொள்வது என்னவெனில், நாம் இதை விளக்கி கூறும் ஒவ்வொரு கூட்டங்களுக்கும் தவறாது வர வேண்டும் என்பதே ஆகும். இந்த மகத்தான புத்தகமாகிய வெளிப்படுத்தின விசேஷத்தையும் 7 சபை காலங்களை பற்றியும் நான் விளக்குவேன் என்பதாக நான் என்மேல் பொறுப்பேற்றுக் கொள்ள மாட்டேன். இதனிடத்தில் நான் வருகையில், அதாவது அது எனக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று நான் தேவன் பேரில் பயபக்தியோடு சார்ந்திருக்கிறேன். இச்செய்தியில் உள்ள சரித்திர சம்பந்தமான காரியங்கள் எனக்கு தெரிந்தவரை மிகவும் தலைசிறந்த வரலாற்று ஆசிரியர்களின் வரலாற்று புத்தகங்களில் இருந்து எடுத்து கையாளப்பட்டவைகளாகும். இப்பொழுது எனது படிக்கும் அறையில் 5-6 விளக்கவுரை புத்தகங்கள் இருக்கின்றன. அவையாவன இஸ்லோப்பின் 2 பாபிலோன்கள், பாக்ஸ் என்பவரின் இரத்த சாட்சிகளின் புத்தகம் மற்றும் இதர மகத்தான புத்தகங்களாகும். நிசாயா ஆலோசனை சங்கத்துக்கு முந்தைய காலம் அதை பற்றிய 4 புத்தகங்கள் ஒவ்வொன்றும் 400 பக்கங்களை கொண்டதாகும். அவைகளில் நாம் நிசாயா ஆலோசனை சங்கம் மற்றும் அனைத்து வரலாற்று உண்மைகளையும் பெறலாம். ஏனெனில் இந்த ஒளிநாடாக்கள் உள்ள செய்திகளை பின்னணியாக கொண்டு 7 சபை காலங்களை பற்றிய ஒரு வியாக்கியானத்தை எழுதி தயாரித்து அதை உலகம் முழுவதிலும் நாம் அனுப்பப் போகிறோம். ஏனெனில் நாம் கடைசி நாட்களில் இருக்கிறோம், நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். இதுவோ கடந்த தேர்தல் வரையிலும் கூட எனது உள்ளத்தில் உதிக்கவில்லை. அதன் பின்னரேதான் நாம் எங்கே இருக்கின்றோம் என்பதை நான் கண்டேன். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவரோ எனக்கு இதை பற்றி வெளிப்படுத்த ஆரம்பித்து இச்செய்தியை ஜனங்கள் மத்தியில் வைத்து அவர்களை எச்சரித்து கூறினார். இவ்விதமான ஒரு சபையில் இச்செய்தியை போதுமான அளவு என்னால் அளிக்க முடியாது. ஆகையால் நான் அமர்ந்து ஒரு புத்தகமாக இச்செய்திக்காக எழுதினார். அதாவது நான் பிரசங்க பீடத்தில் இருக்கையில் கிறிஸ்தவர்கள் மத்தியில் நிலவும் பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதல் எனக்கு உதவ என் மேல் வருகிறது என்று நான் உணர்கிறேன். ஆகையால் நாம் இச்செய்திக்குரிய ஆவியின் ஏவுதலை பெறும் காரணத்தால் ஒளிநாடாக்களில் பதிவு செய்யப்பட்டுள்ள இச்செய்தியை எடுத்து ஒரு புத்தகமாக நான் அதை எழுத எனக்கு போதுமான திருப்தி உண்டாகும். இங்கே பிரசங்கத்தில் கூறுகிற எல்லாவற்றையும் புத்தகத்தில் நாம் எழுத முடியாது. ஆகையால் உண்மையாகவே எழுதப்படும் புத்தகமோ ஒரு விதமாக சற்று சீர் செய்யப்பட்டதாயிருக்கும். நான் உரைக்கும் பிரசங்கங்களில் சொன்னவைகளையே திரும்ப சொல்லி விளக்குவதில் நிறைய நேரம் எடுத்துக் கொள்வதுண்டு. ஆனால் எழுதப்படும் புத்தகத்திலோ அவையெல்லாம் சரி செய்யப்பட்டுவிடும். ஆனால் நாம் ஒளிநாடாக்களில் உள்ளவைகளிலிருந்து எவ்வளவு அதிகமாக எழுதப்படும் புத்தகத்தில் சேர்க்க முடியுமோ அவ்வளவாக சேர்க்க முயற்சிப்போம். இப்பொழுது ஒவ்வொரு இரவிலும் இக்கட்டிடத்தில் வாலிபர் ஒளிநாடாக்களையும் புத்தகங்களையும் வைத்திருப்பர். இந்த ஏழு சபை காலங்களின் செய்திகளை அல்லது ஏழு சபை காலங்களை ஏழு இரவுகளில் தேவனுடைய மகிமைக்காக அளிக்க முயற்சிக்க வேண்டும் என்று நாம் தீர்மானித்துள்ளோம். ஆனால் ஒவ்வொரு இரவிலும் ஒவ்வொரு சபைக்கால செய்தியை கொடுத்துவிட ஒருவேளை இயலாமற் போகலாம். நாம் ஒவ்வொரு இரவிலும் ஒரு சபைக்காலத்தை எடுத்துக் கொள்ளலாம். அதாவது திங்கள் இரவில் எபேசு சபை காலத்தையும், செவ்வாய் இரவில் சிமர்னாவையும், புதன் இரவில் பெர்கமுவையும், வியாழன் இரவில் தியத்ராவையும், வெள்ளி இரவில் சர்தையையும், சனி இரவில் பிலடெல்பியாவையும், ஞாயிறு காலையில் ஞாயிறு இரவில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற லவோதிக்கியா சபை காலத்தையும் நாம் எடுத்துக் கொள்ளலாம். ஆதி சபையின் வரலாற்று பூர்வ காரியங்களையும் அதன் வரலாற்றையும், அவ்வரலாற்று ஆசிரியர்களை பற்றியும், ஒவ்வொரு சபையின் தூதன் யார் என்பதையும் அதனதற்குரிய செய்தியையும் நாம் பார்ப்பதோடு சபையானது இந்த காலம் வரையிலும் எவ்வாறு காலங்கள் தோறும் வளர்ந்து வந்துள்ளது என்பதையும் குறித்து நாம் பார்க்கலாம். வேத வாக்கியங்களில் உள்ள முன்னுரைத்தல் ஒவ்வொன்றும் அதை குறித்த கருத்தும் எவ்வாறு மிக சரியாக வரலாற்றோடு அமைந்திருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு மிகவும் ஆச்சரியமாகவே உள்ளது. அவைகளை நான் படித்து படித்து என் கண்களோ வீங்கினது போலாகிவிட்டது. மேலும் அது எனக்கு மிகவும் ஆச்சரியமானதாக இருந்தது. நான் என்னுடைய படிக்கும் அறையிலிருந்து வெளியே வந்தபோது என் மனைவியிடத்தில் இவ்வாறான வகையில் காரியங்கள் இருந்திருக்கும் என்று நான் ஒருபோதும் கனவு கூட காணவில்லை என்று கூறினேன். பார்த்தீர்களா, இது எவ்வளவு மகத்தானதாக இருந்தது. மேலும் இப்பொழுது ஒவ்வொரு சபைக்குரிய செய்தியை ஒரே இரவில் நான் அளிக்க முடியாமற் போகலாம். அவ்வாறு ஒவ்வொரு இரவிலும் அந்தந்த சபைக்குரிய செய்தியை பூர்த்தியாக அளிக்க முடியாமற் போனால் அடுத்த நாள் காலை 10 மணிக்கு மீதியை அளிக்கலாம். ஆகையால் இவ்வாறு இரவழித்த செய்தியின் தொடர்ச்சியான மீதமுள்ள செய்தியை அடுத்த நாள் காலையிலே கொடுக்கும் போது வந்து கேட்க விருப்பமுள்ளவர்களுக்காக ஒவ்வொரு இரவிலும் அதற்கான அறிவிப்பு கொடுக்கப்படும். ஏனெனில் நாம் இச்செய்தியை ஒலிநாடாவில் முழுவதும் பதிவு செய்யப் போகிறோம். எனவே இரவில் கொடுத்த செய்தி முற்று பெறாத போது மீதியை அடுத்த நாள் காலையில் கொடுப்பதற்காக காலை 10 மணி முதல் பிற்பகல் வரையிலும் ஆராதனை இருக்கும். ஏனென்றால் அவர்கள் செய்தியை ஒலிநாடாவில் பதிவு செய்து கொள்ளலாம். வேதாகமத்தில் உரைக்கப்பட்டுள்ள தீர்க்க தரிசனங்களை கருத்தாய் ஊன்றி கற்க நாம் முயற்சித்துக் கொண்டிருக்கிறபடியால் விசேஷித்த கூட்டங்களின் நாட்களில் நமக்கு சுகமளிக்கும் ஆராதனைகள் இருக்காது என்று நாம் அறிவிப்பு செய்திருக்கிறோம். சமீபத்தில் தான் நமக்கு ஒரு சுகமளிக்கும் ஆராதனை உண்டாயிருந்தது. ஆகையால் இந்த ஆராதனைகள் முடிவுற்ற பிறகு நாம் மீண்டுமாக இங்கே சுகமளிக்கும் கூட்டங்களை வைத்துக் கொள்ளலாம். ஒவ்வொருவருக்கும் நான் இப்பொழுது நீங்கள் நினைவில் கொண்டிருக்கத்தக்கதாக ஒன்றை மிகவும் தெளிவாக கூறப்போகிறேன். இச்செய்தியானது அது அளிக்கப்படுகையில் ஒருவேளை உங்களை வெட்டலாம், உலுக்கலாம் அல்லது பெரிதாக அசைக்கலாம். ஆனால் வசனத்தை பிரசங்கிப்பதை தவிர வேற எதற்கும் நான் பொறுப்பாளி அல்ல. அவ்வளவுதான். வார்த்தையை சரியாக அப்படியே பற்றிக் கொண்டிருப்பதைத்தான் நான் செய்கிறேன். அநேக சமயங்களில் இந்த சபைக்காலங்களில் சம்பவித்தவைகள் யாரோ ஒருவரின் ஸ்தாபனத்தில் நடப்பவைகளை பிரதிபலிப்பதாக இருக்கக்கூடும். அப்படி இருக்குமானால் அதை கடுமையாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. அது வேத வாக்கியங்கள் என்ன உரைத்துள்ளனவென்றும் அதை குறித்து எனக்கு உண்டான வெளிப்பாட்டையும் எடுத்துரைப்பதாகவே உள்ளது. அதில் நான் தவறாக இருக்கின்றேன் என்று நீங்கள் கருதினால் அப்பொழுது அதை எனக்கு எதிராக விரோதம் பாராட்டாமல் தேவன் சரியானது எது என்பதை எனக்கு காண்பிக்க எனக்காக ஜெபியுங்கள். ஏனென்றால் நான் சரியாகவே இருக்க விரும்புகிறேன். அதன் பின்னர் மற்றொரு காரியம் என்னவெனில், ஜனங்களுக்கு போதிக்கும் இவ்வாறான கூட்டங்களில் நான் இப்பீடத்திலிருந்து உரைக்கும் வார்த்தைகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் என்னை பொறுப்பாளியாக்குவார் என்பதை நான் நன்கு தெளிவாக உணர்ந்திருக்கிறேன். எனவே எவ்வளவு பயபக்தியுடன் நாம் இதை அணுகுகிறோம் என்பதை நீங்கள் பாருங்கள். நான் இச்செய்தியை வேறெங்காகிலும் இருந்து அளித்திருக்கலாம். ஆனால் இதுவோ உபதேசமாக இருப்பதால் நமது சபையில் இதை அளிக்கிறோம். வெளியில் சுவிசேஷ கூட்டங்களில் நம் ஒவ்வொருவருக்கும் வேறு ஒரு எண்ணமும் அல்லது வித்தியாசமான பகுத்தறிதலும் இருக்கும். காலங்கள் தோறும் அவ்வாறே இருந்து வந்துள்ளது. மேலும் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய சொந்த சபைகளையும் நம்முடைய சபைகள் நமக்கு போதிப்பவைகளையே நாம் விசுவாசிக்கின்றவர்களாயும் இருக்கிறோம். மற்றொருவருடைய சபையில் போய் அவர்கள் வழிவழியாக போதிக்கப்பட்டவர்களுக்கு ஒத்துப்போகாத ஒன்றை அவர்கள் மத்தியில் போதிக்க நான் விரும்ப மாட்டேன். காரணம், எனது அறிக்கைகளை தெளிவாக இருக்க செய்யவே நான் முயற்சிக்கிறேன். அதாவது ஒரு மனிதன் ஒரு கத்தோலிக்கராக இருந்தால், தனது ரட்சிப்புக்காக கத்தோலிக்க சபையில் அவன் சார்ந்திருந்தால், அவன் இழக்கப்பட்டு போவான். ஒருவன் பாப்டிஸ்டாக இருந்தால், பாப்டிஸ்ட் சபையை தன் ரட்சிப்புக்காக சார்ந்திருந்தால் அவனும் இழக்கப்பட்டு போவான். அல்லது ஒரு பெந்தேகோஸ்தேக்காரனாக இருந்தால் அவன் ரட்சிக்கப்பட பெந்தேகோஸ்தே சபையை சார்ந்து கொண்டால் அவனும் இழக்கப்படுவான். ஆனால் எந்த சபையுமே சார்ந்திருந்தால் அவ்வாறே ஆகும். ஆனால் அந்த தனிப்பட்ட நபர் கல்வாரியில் கிறிஸ்துவானவர் செய்து முடித்த கிரியைகளின் பேரிலான விசுவாசத்தின் பேரில் சார்ந்திருப்பாரே. ஆனால் அவர் எந்த சபையை சார்ந்தவராயினும் எனக்கு அக்கறை இல்லை, அந்த மனிதர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் கிருபையினால் விசுவாசத்தைக் கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்பொழுதோ சில வேளைகளில் இதை பிரசங்கிக்கையில், அதாவது நான் எனது சொந்த சிறிய கட்டடத்தை அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக தளமிட்டு கட்ட ஆரம்பித்தேன், இதில் அமர்ந்து கொண்டு நான் சிந்திக்கையில், ஒரு விதத்தில் இதுவோ நமக்கு ஒரு புனித ஸ்தலமாகவே இருக்கிறது. இக்கட்டிடத்தில் சரியானது ஒரு தளம் கூட இல்லாத சமயத்தில் தேவன் முதன் முதலாக சந்திக்க ஆரம்பித்தார். எனவே ஒரு விதத்தில் இக்கட்டிட அமைப்பை மாற்றி அமைப்பதை நாம் விரும்பவில்லை. ஆனால் இக்கட்டிடமானது மிகவும் பழமையானதாக ஆகிவிட்டபடியால் ஒரு புதிய சபை கட்டிடம் இவ்விடத்தில் கட்டி எழுப்ப நாங்கள் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறோம். நான் வெளியில் ஊழிய களங்களில் சகோதரருக்கு மனம் புண்படாமல் இருக்க என் சொந்த உபதேசங்களை பிரசங்கிக்காமல் இருப்பேன். ஆனால் வெளி ஊழியங்களில் இருந்து திரும்பி இந்த எனது சபையில் வந்து இந்த பிரசங்கப்பிடத்தில் நான் நிற்கையில் எனது சொந்த கருத்தினை வெளியிட எனக்கோ உரிமை உண்டு. ஆகையால் நான் சிறிது வித்தியாசமாக போதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று நீங்கள் கூறினால் நான் கூறுவேன், அதாவது இங்கு வர விரும்பும் எவரையும் வாருங்கள் என்றே நாங்கள் வரவேற்கிறோம். வேறு யாரும் இக்கூட்டங்களை நமக்காக ஏற்படுத்தி தருவதில்லை. இங்கே நமது கூடாரத்தில் இது பிரசங்கிக்கப்படுகிறது. வர விரும்புவோர் எவரையுமே வாரீர் என்றே வரவேற்கிறோம், வாருங்கள். எனவே ஒவ்வொரு கூட்டங்களுக்கு வரும்போதும் உங்கள் வேதாகமத்தையும் பென்சிலையும் எழுதும் தாளையும் கொண்டு வாருங்கள் என்றே நான் உங்களை அழைக்கிறேன். இப்பொழுதோ இங்கு நான் மேற்கோள் காட்ட விரும்பும் வியாக்கியான புத்தகங்களையும் மற்ற ஏனைய சம்பந்தப்பட்ட புத்தகங்களையும் இங்கே கொண்டு வர இயலாது. எனவே நான் இங்குள்ள இத்தாளில் அவ்வரலாற்று நூல்களில் இருந்தும் வியாக்கியான புத்தகங்களில் இருந்தும் சிறு குறிப்புகளை எழுதி வைத்துள்ளேன். அதனால் இப்புத்தகங்களையே இங்கு கொண்டு வந்து அதன் பக்கங்களை திருப்பி வாசிப்பதற்கு பதிலாக இச்சிறு குறிப்புகளில் இருந்து நான் தேவையான போது உங்களுக்கு வாசித்து காட்டலாம். ஆயினும் வேத வாக்கியங்கள் பற்றி இடம் வரும்போது அதற்காக நாம் நமது வேதாகமத்தை உபயோகித்துக் கொள்வோம். வியாக்கியான புத்தகம் மற்றும் சரித்திரம், சரித்திர ஆசிரியர் யார் என்பதை பற்றி தேவையான போது விளக்கி கூறுவேன். அதன் பின்னர் நாம் எழுத நினைத்துள்ள புத்தகத்தை பற்றியோவெனில் எல்லாம் சரியாக செய்யப்படத்தக்கதாக நாம் அவை யாவற்றையும் தட்டச்சு செய்து கொள்ள முடியும். சீக்கிரமாய் கூட்டங்களை தொடங்கி சீக்கிரமாய் முடித்து ஜனங்களை அனுப்பிவிட எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வோம். இக்கூட்டங்களோ ஞாயிறு தொடங்கி அடுத்த ஞாயிறு முடிய மொத்தம் 8 நாட்கள் நடைபெறும். இக்காலையில் நான் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தின் முதலாம் அதிகாரத்தை ஆரம்பிக்கப் போகிறேன். இவ்வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் 3 பாகங்களாக அமைந்துள்ளன. இந்த 8 நாட்கள் கூட்டங்களில் முதல் 3 அதிகாரங்களை பற்றி நாம் பார்க்கப் போகிறோம். ஆனால் ஒரு சபை காலத்தை பற்றிய செய்தியோ நமக்கு 1 மாத காலம் பிடிக்கும். ஆனால் நாமோ அவற்றில் உள்ள பிரதானமான விஷயங்களை பற்றி மட்டும் பார்ப்போம். பிறகு நீங்கள் அதை புத்தகமாக பெற்றுக் கொள்ளும் போது அது இன்னும் விரிவாக கூறப்பட்டிருக்கும். இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்தின் முதல் 3 அதிகாரங்கள் சபையை பற்றியே கூறுகின்றன. பின்பு சபையானது மறைந்து விடுகின்றது. நாம் அதை கடைசி வேளை வரையிலும் காண்பதில்லை. வெளிப்படுத்தல் 1 முதல் 3 முடிய சபையை பற்றியது. வெளிப்படுத்தின விசேஷம் 4 முதல் 19 முடிய இஸ்ரவேல் என்ற தேசத்தின் முழுமையை பற்றியதாகும். பிறகு 19 அதிகாரம் முதல் 22 முடிய இரண்டையும் பற்றி பார்க்கிறோம். அதன் பிறகு வாதைகள் மற்றும் எச்சரிக்கைகளை முடிவாக பார்க்கிறோம். 3 பாகங்களாக அமைந்துள்ளன, புரிகிறதா? சபையை பற்றியும் நாம் வாழும் சபைக்காலத்தை பற்றி உரைக்கிற முதல் 3 அதிகாரங்களையும் நாம் எடுத்துக் கொள்கிறோம். முதலாவது, இது ஒரு விதத்தில் ஏதோ வறட்சியாக காணப்படலாம். ஏனெனில் கடந்த காலத்திற்குள் நாம் திரும்பிச் சென்று ஒரு அஸ்திவாரத்தை நாம் அமைத்துக் கொள்ளுதல் அவசியமாயிருக்கிறது. ஜனங்களின் செய்தியை புரிந்து கொள்ளத்தக்கதான முறையில் அவர்கள் மத்தியில் அதை அளிப்பதற்காக பரிசுத்த ஆவியானவரின் அசவி பெற்றுக் கொள்ளவும் நான் வேதத்தை படித்தும் செபித்தும் உள்ளேன். இச்செய்தியை நீங்கள் கண்டுகொள்வீர்களாயின் அப்பொழுது உங்கள் மனக்கண்கள் பிரகாசிக்கப்பட்டு கிறிஸ்துவண்டை நெருங்கி வர முடியும். ஏனென்றால் நாமோ கடைசி காலத்தில் இருக்கிறோம். சரித்திரங்களை நான் ஆய்ந்து படித்துக் கொண்டிருக்கையில் சபையானது எவ்வாறு துவங்கியது, எவ்வாறு பின்னுக்கு தள்ளப்பட்டது, பின்பு என்ன சம்பவித்தது, எவ்வாறு அந்த சிறிய தேவனுடைய வித்தானது அந்த ஒவ்வொரு காலங்கள் தோறும் கடந்து வந்து ஒரு கட்டத்தில் சற்று ஏறக்குறைய அது மறைந்தது போல் காணப்படுகிறது என்று கண்டறிந்து இவ்விஷயங்களை பார்ப்பது அப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியமான காரியமாக உள்ளது. நாளை இரவு நாம் இங்கு விளக்கப்படத்தை வைத்து துவங்கலாம், இல்லை ஒரு விளக்கப்படம் அல்ல, ஆனால் ஒரு கரும்பலகை. நான் ஒரு கரும்பலகையில் அதை எழுதி விளக்கி போதிக்க விரும்புகிறேன். ஞாயிறு பள்ளி ஆசிரியரிடத்தில் ஒரு கரும்பலகை உள்ளது என்று நான் நினைக்கிறேன். நான் அது பின்பக்கத்தில் உள்ளதை பார்க்கிறேன். வாயிற் காப்போனை அக்கரும்பலகையை இங்கு கொண்டு வந்து முன்னால் வைக்கும்படி செய்ய போகிறேன். அதில் நான் விளக்க வேண்டியவைகளை வரைந்தால் நீங்கள் அதை பற்றி சரியாக புரிந்து கொண்டு அவைகளை நீங்களும் உங்கள் தாள்களில் வரைந்து கொண்டு அதை மிகவும் நன்றாக புரிந்து கொள்ள வசதியாக இருக்கும். ஆனால் துவங்கும் முன்னரே இதை நான் கூற விரும்புகிறேன். சபைக்காலத்தின் துவக்கத்தை பார்க்கவும், அப்போஸ்தலர்கள் உபதேசம் எவ்வாறு இருந்தது, வேதத்தின் அடிப்படை கொள்கைகள் எவ்வாறு இருந்தன என்பதை பற்றி அறியலாம். அதன் பின்னர் இரண்டாவது கட்டத்தில் அப்போஸ்தலர்களையும் சபையையும் அது எவ்வாறு இறுதியில் வங்கி போனது என்பதையும் குறித்த உண்மையான சரியான உபதேசத்தை அறியலாம். மூன்றாவது சுற்றில் சபையானது எவ்வாறு இன்னும் விலகிச் சென்றது. நான்காவது சுற்றில் சபையானது வெதுவெதுப்பானதாக அது முடிவாக மங்கி போனது எவ்வாறு என்பதையும் பார்க்கலாம். சபையானது இறுதியில் ஒரு வெதுவெதுப்பான சபையை கொண்டு வந்தது. அதன் பின்னர் ஆவியினால் நிரப்பப்பட்ட சபை. நானோ இதை ஒவ்வொரு மனிதனின் சமய பற்றுக்குரிய தேவ பக்திக்கான மரியாதையோடு கூறுகிறேன். ஆரம்பம் முதல் இக்காலம் வரை உண்மையான அந்த சபையானது பெந்தேகோஸ்தே சபையாகவே இருந்து வந்துள்ளது. அது உண்மைதான். தேவன் இந்த சபையை காத்து வந்திருக்கிறார். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார் என்று இயேசு கூறியதை பற்றி நான் அடிக்கடி வியந்ததுண்டு. அதன் பொருள் என்னவென்பதை பற்றி நான் வியந்ததுண்டு. ஆனால் இப்பொழுதோ அதை நான் புரிந்து கொண்டேன். கடந்த வாரத்தில் லூசியானாவில் உள்ள ஷீவர்போர்ட்டில் என் வாழ்க்கையிலேயே கண்டிராத மகத்தான ஆவிக்குரிய கூட்டம் நமக்கு உண்டாயிருந்தது. ஷீவர் போர்ட்டிலே எனக்கு கிடைத்த இரண்டு நாட்கள் விடுமுறையின் போது நானோ நமது சபையின் உதவிக்காரர்களில் ஒருவரோடு இல்லை, தர்ம கத்தாக்களில் ஒருவராகிய சகோதரர் உண்டவர்களோடு கெண்டக்கி ஊருக்கு வேட்டைக்காக சென்றிருந்தேன். நாங்கள் காடுகளுக்குள் சென்றோம். நான் முதல் அணிலை சுட்டேன். அப்பொழுது நானோ சற்று நான் காத்திருக்க வேண்டும் என்றேன். காரணம், யாரோ ஒருவர் சில நாய்களோடு வந்தார். எனவே அணில்கள் இப்பொழுது மரபந்துகளுக்குள் ஓடி ஒளிந்து கொண்டதால் அவைகள் மீண்டும் பொந்துக்குள்ளிருந்து வெளியே வரும் வரை நான் காத்திருப்பேன் என்று நான் கூறினேன். அப்பொழுது நான் அவைகள் வெளியே வரும்போது, அதாவது நான் இங்கே அமர்ந்து காத்திருப்பேன் என்றேன். காரணம், அங்கு உண்மையாகவே கடுங்குளிரும் உறைவனியுமாக இருந்தது. அதனால் தான் காதுகள் எரிச்சல் எடுத்தன. சிறு பள்ளத்தாக்குகளின் வழியாக தீவிரமான குளிர்காற்றுகள் வீசுவதை நீங்கள் அறிவீர்கள். எனவே நான் அணில்கள் மீண்டும் வெளியே வரும் வரை காத்திருப்பேன் என்றேன். அவ்வாறு நான் எண்ணி சற்று அமர்வதற்குள் பரிசுத்த ஆவியானவர் என்னிடம், எழுந்து வேட்டைக்காரன் பள்ளத்தாக்கு என நீ குறிப்பிடும் இடத்திற்கு போ, நான் அங்கே உன்னுடன் பேசுவேன் என்றார். வேட்டைக்காரன் பள்ளத்தாக்கு என நான் பெயரிட்டுள்ள இந்த இடத்திற்கு நான் எழுந்து சென்றேன். நான் இவ்வாறு அந்த பள்ளத்தாக்கு பெயரிட்டதன் காரணம் என்னவெனில், நான் இருந்த இடம் என்ன இடம் என்று குறிப்பிடுவது அறிந்து கொள்ளும்படியாகத்தான். வேட்டைக்காரன் பள்ளத்தாக்கு என்பதன் காரணம் என்னவெனில், நான் அந்த இடத்திற்கு சென்ற போது அங்கே 16 அணில்கள் ஒரு மரத்தின் மீது இருக்க கண்டேன். அவைகளில் எனக்கு தேவையானவைகளை மாத்திரமே சுட்டுவிட்டு மீதமுள்ளவைகளையோ சுடாமல் அவைகள் தப்பிப்போக விட்டு விட்டேன். வேட்டை என்பது இதுதான். எனவேதான் அவ்விடத்தை வேட்டைக்காரன் பள்ளத்தாக்கு என்று அழைத்தேன். அவரோ, நீ வேட்டைக்காரன் பள்ளத்தாக்கு என்று அழைக்கும் அந்த இடம் என்றுதான் கூறினார். அவர் அவ்வாறு அவ்விடத்திற்கு பெயரிடவில்லை, நான் தான் அவ்வாறு அவ்விடத்திற்கு அந்த பெயர் சொல்லி அழைத்தேன். அதன் பின்னர் நான் அந்த பள்ளத்தாக்கின் வாயில் வரை சென்று அங்குள்ள ஒரு வெள்ளை கர்வாலி மரத்தின் கீழ் அமர்ந்தேன். அங்கே அரை மணி நேரம் காத்திருந்தேன். ஒன்றுமே சம்பவிக்கவில்லை. நான் என் உடலை நெடுஞ்சான் கடையாக தரையிலே கிடத்தி கைகளை நீட்டிக் கொண்டேன். அப்பொழுதோ அவர் என்னிடத்தில் பேசினார். அவர் பேசிய போது, இன்று காலையில் இங்கு நான் பார்க்க போகிற வேத வாக்கியங்களை எனக்கு வெளிப்படுத்தி தந்தார். என் வாழ்நாள் முழுவதிலும் நான் கண்டிராத வண்ணம் அது இருந்தது. அதன் பிறகு நானோ லூசியானாவில் உள்ள ஷீவர் போர்ட் என்னிடத்திற்கு சென்றேன். அங்கே வரம்பெற்ற ஒரு பெண்மணி இருந்தார்கள். அவள் பெயரோ திருமதி கரேடர் என்பதாகும். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக கர்த்தருடைய தூதன் என்னை இங்கே சந்தித்த அந்த நதிக்கரையில் முதன் முதலாக சந்தித்து அவ்வொழியில் தோன்றிய பொழுது அவர் பேசிய அதே வார்த்தைகளை 11 ஆண்டுகளுக்கு பின்பு ஒரு கூட்டம் நடக்கும் இடத்திற்கு நான் நுழைந்த போது அந்த சிறிய பெண்மணியோ எடுமின்று அந்நிய பாஷையில் பேசி வியாக்கியானித்து தூதன் கூறிய அதே விஷயங்களை வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே உரைத்தாள். அதே பெண்மணி ஷீவர் போர்ட்டில் உள்ள லைஃப் கூடாரத்திற்குள் நாங்கள் தங்கியிருந்த இடத்திற்கு நான் சென்ற போது பரிசுத்த ஆவியானவர் அந்த ஸ்திரீயின் மீது அசைவாடி அவர் மலையின் மேல் கூறின அதே வார்த்தைகளை வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே கூறினாள். அதன் பின்னர் ஆவியானவர் அசைவாட ஆரம்பித்து வியாக்கியானம் அளித்து வெளிப்பாட்டினால் நடைபெறப் போகிறவைகளை தீர்க்க தரிசனத்தினால் முன்னுரைத்தார். அவ்வாறு முன்னுரைத்தவைகள் அடுத்த நள்ளிரவில் நடைபெறும் கூட்டத்தில் சம்பவிக்கப் போகிறவர்களை பற்றியதாயிருந்தது. ஒரு தடவை கூடாது நிறைவேறாமல் போனதில்லை. இச்சம்பவத்திற்கு முன்பு ஒரு கூட்டத்தில் ஒரு பேப்டிஸ்ட் பெண்மணி செய்வதறியாது எழும்பி நின்றாள். கூட்டத்தினர் நடுவில் அவள் நின்று கொண்டிருந்தாள். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவள் மேல் இறங்கி அதனால் அவள் அந்நிய பாஷையில் பேச ஆரம்பித்தாள். அப்பெண்மணியோ ஷீவர் போட்டில் உள்ள முதல் பேப்டிஸ்ட் சபையை சேர்ந்தவள். அவள் என்ன செய்திருந்தாள் என்பதை அறியாதிருந்தாள். அதன் பின்னர் அவள் அவ்வாறு அந்நிய பாஷையில் பேசி முடித்த பிறகு அவள் மற்றேதும் பேசுவதற்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவரோ அதற்கு வியாக்கியானம் அளித்தார். அதாவது கர்த்தர் உரைக்கிறதாவது, இன்னும் 3 மாதத்திற்குள் இக்கூடாரத்தில் மோசேயின் ஆவியும் எலியாவின் ஆவியும் கிறிஸ்துவின் ஆவியும் இருக்கும் என்றார். அது அங்கே பரிபூர்ணமாக சம்பவித்தது. மிசிசிப்பியில் உள்ள மெரிடியன் என்ற ஊரில் உள்ள ஒரு பேப்டிஸ்ட் மனிதர் தனது குளிர்சாதன பெட்டியிலிருந்து எதையோ எடுக்க வேண்டி அக்குளிர்சாதன பெட்டியின் மேல் கை வைத்த போது தேவ ஆவியானவர் அவர் மேல் வந்தார். அப்பொழுது அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அறியாமல் அந்நிய பாஷையில் பேசினார். அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அவர் அறிந்து கொள்ளும் முன்னர் பரிசுத்த ஆவியானவரோ அவரிடத்தில், லூசியானாவில் உள்ள சீவர் போட்டுக்கு போ, என் ஊழியக்காரன் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை உனக்கு சொல்லுவார் என்று கூறினார். அவர் இங்கே வந்து எனக்கோ இது புரியவில்லை, இதற்கு முன்னர் இதுபோல் ஒருபோதும் சம்பவித்ததே இல்லை என்று கூறினார். ஓ என்னே, நாம் கர்த்தரின் வருகைக்கு முன்னதான கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெந்தேகோஸ்தே அனுபவத்தையுடைய சிறிய சபை எப்பொழுதுமே சிறுபான்மையாகவே இருந்து வந்துள்ளது. ஸ்தாபன ரீதியிலான பெந்தேகோஸ்தே சபையை குறித்து நான் குறிப்பிடவில்லை, அதை நான் குறிப்பிடவே இல்லை. ஆனால் பெந்தேகோஸ்தேயின் அனுபவத்தை பெற்ற மக்களை பற்றியே நான் குறிப்பிடுகிறேன். பெந்தேகோஸ்தே என்பது ஒரு ஸ்தாபனம் அல்ல, அது விரும்பும் எவருக்கும் கிடைக்கும் ஓர் அனுபவமாகும். அது கத்தோலிக்கனோ யூதனோ மனமாற்றம் அடைந்தவனோ மெத்தடிஸ்டோ பேப்டிஸ்டோ விருப்பம் உள்ளவன் எவனோ அவன் வரக்கணவன் என்பதாய் உள்ளது. அது ஒரு தனிப்பட்ட நபரின் அனுபவமாய் உள்ளது. தேவர் ஒரு ஸ்தாபனத்தோடு இடைபடுவதில்லை, அல்லது அவர் புறஜாதியாரோடு ஒரு இனம் அல்லது ஒரு ஜனம் என்ற ரீதியில் ஒருபோதும் ஈடுபடுகிறதில்லை. அவர் தனிப்பட்ட ஒவ்வொரு நபருடனும் இடைபடுகிறார். விருப்பம் உள்ளவன் எவனோ, அவன் வெள்ளையராகவோ கருப்பனாகவோ மஞ்சள் நிறத்தவனாகவோ பழுப்பு நிறத்தவனாகவோ இருக்கட்டும், மெத்தடிஸ்டாகவோ பேப்டிஸ்டாகவோ ப்ரோட்டஸ்டன்டாகவோ கத்தோலிக்கராகவோ இருக்கட்டும், அவன் என்னவாக இருந்தாலும் சரி, எவன் விருப்பமுள்ளவனாக இருக்கிறானோ அவன் வரட்டும் என்றே அழைக்கிறார். ஆண்டவர் இவ்வாறு ஏற்படுத்தியமைக்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு தடவை ஒரு நபர் கூறிய வண்ணமாகவே, வில்லியம் பிரனாம் வரட்டும் என்று என் பெயரை சொல்லி அவர் அழைப்பதை நான் கேட்பதை பார்க்கலாம், விருப்பமுள்ளவன் எவனோ என்றே அவர் அழைப்பதை கேட்க விரும்புகிறேன். ஏனென்றால் ஒன்றுக்கு மேற்பட்ட வில்லியம் பிரனாம் இருக்கலாம், அவ்வாறு அழைக்கும் போது அது என்னையும் குறித்தது என்று நான் அறிவேன். எனவே அந்த விதமாக நாம் யாவரும் உணர முடியும், விருப்பம் உள்ளவன் எவரோ அவன் வரக்கடவன். இப்பொழுதோ உலகத்தின் பல பாகங்களில் இருந்து வந்துள்ள அநேக ஜனங்கள் இங்கு பெரிய உணவக விடுதிகளிலும் சுற்றுலாவினர் தங்கும் வீதியோர சிறிய உணவக விடுதிகளிலும் தங்கி இங்கே காத்துக் கொண்டிருப்பதை நான் அறிவேன். பார்த்தீர்களா, அயர்லாந்து மற்றும் வெவ்வேறு பிரதேசங்களில் இருந்து வந்து இந்த சந்திப்பு நியமங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்காக நேரத்தை ஒதுக்க தற்போது முடியாததாய் உள்ளது. நான் இந்த மகத்தான செய்திக்கு எனது நேரத்தை எல்லாம் ஒதுக்க விரும்புகிறேன், அதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நான் இந்த ஊழிய பயணங்களில் இருந்து திரும்பி வருகையில் இந்த சந்திப்பு நியமனங்கள் ஏற்கனவே ஒப்புக்கொண்டிருக்கிறபடியால் யாருக்காவது ஊழியம் செய்ய வேண்டி நான் இங்கு திரும்பி வருவது வழக்கம். ஆனால் இப்பொழுதோ இந்த மகத்தான செய்தி பிரசங்கிக்கப்படுவதற்காகவே இந்த சந்திப்புகளை விட்டுவிட வேண்டும். இப்புத்தகத்திலிருந்து நாம் பிரசங்கிக்க ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒரு காரியம், ஆதியில் ஒரு பெந்தேகோஸ்தே சபையானது இருந்தது. அந்த பெந்தேகோஸ்தே சபையானது பரிசுத்த ஆவியின் வல்லமையால் கிரியை செய்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்தை எழுதிற்று. இரண்டாவது கட்டத்திலோ சபையானது நலிவடைய ஆரம்பித்து பலனற்ற வெறும் சம்பிரதாய ரீதியிலானதாக ஆரம்பித்தது. இரண்டாவது சபை காலமானது உண்மையாகவே பலனற்ற சம்பிரதாயங்களை பின்பற்றக்கூடியதாக மாறிவிட்டது. ஆயிரம் அச்சிறிய பெந்தேகோஸ்தே வித்தானது ஆவிக்குரிய பிரகாரமாக தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. அதன் பிறகு சபையானது இருளின் காலங்களுக்குள்ளாக பிரவேசித்தது. அவ்விருள் காலமானது உபத்திரவம் நிறைந்ததாக சுமார் 1400 ஆண்டுகள் நீடித்தது. அப்படிப்பட்டதான இருண்ட காலத்திலும் கூட அந்த வித்தானது தொடர்ந்து ஜீவித்து வந்தது. அது எவ்வாறு பிழைத்தது என்று என்னை கேட்காதீர்கள், அது தேவனுடைய கரமாயிருந்தது. அதுவே அவ்வாறு அவ்வித்தை பிழைத்திருக்க செய்திருக்க முடியும். காரணம், அவர்களை கம்பங்களில் கட்டி போட்டார்கள், கூர்மையான அடிமரங்களில் அவர்களை தூக்கி போட்டு அவர்கள் கால்களில் கூர்மையான மர ஆப்புகளை கடாவி அவர்களின் பின்புறமாக இருந்து மிருகம் நாய்கள் அவர்களை கடித்தெடுத்து அவர்களுடைய குடல்களை வெளியே எடுத்து அவர்கள் மறிக்கும் முன்பாகவே அவர்களை தின்றுவிடும்படி செய்தனர். பெண்களின் வலது மார்பகத்தை அறுத்து உயிர் பிரியும் வரை அவர்களை ரத்தம் வடியும்படி நிற்க வைத்தனர். கர்ப்பிணி பெண்களின் வயிற்றை கிடித்து திசுக்களை வெளியே எடுத்து அவற்றை அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே காட்டுப்பன்றிகளுக்கும் நாய்களுக்கும் இரையா கொடுத்தனர். அப்படி செய்வதே கிறிஸ்தவமாக கருதப்பட்டது. ஆனால் வேதமோ கூறியிருந்தது, இயேசு உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும் என்றார். பார்த்தீர்களா, இவ்வாறு காரியமானது ஊர்ந்து அடுத்த சபை காலத்திற்கு வந்தது. பின்பு இறுதியாக அது வெளியே வந்தது. அதன் பிறகு சபையானது சீர்திருத்த காலத்துக்குள் வந்து அதன் பின்பு மேலும் மேலும் ஆவியானவரை விட்டு வழுவி போய்கொண்டே இருந்து அது கடைசி காலத்திலும் வந்து இப்பொழுது அது மிருகத்துக்கு ஒத்த ஒரு சொரூபத்தை உண்டாக்கும் கட்டத்திற்கு ஆயத்தமாக தன்னை ஒருமுகப்படுத்திக் கொண்டுள்ளது. ஆனால் இயேசுவானவர் வரும் வரையிலும் அந்த மகத்தான ஆவியானவர் அவரது ஜனங்களின் உள்ளங்களில் ஜீவித்துக் கொண்டே இருப்பார். அது அவ்வாறுதான் இருக்க வேண்டும். அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். காரியமானது அவ்வாறே உள்ளது என்பதை சரித்திரம் மற்றும் அனைத்து காரியங்களிலிருந்தும் நாங்கள் உங்களுக்கு நிரூபித்து காண்பிக்க முடியும். சரித்திரம் என்ன கூறுகிறது என்பதையும் வேதம் என்ன கூறுகிறது என்பதையும் ஒரு சேர எடுத்து படித்து பாருங்கள். அப்பொழுது அவைகள் எவ்வளவு சரியாக பொருந்துகிறது என்பதை காண்பீர்கள். ஓ, இதை வெறுமன சொற்பொழிவாக நாம் எடுத்துக்கொள்ளாமல் இருப்போமாக. ஆனால் நாம் பயபக்தியுடன் பரிசுத்த ஆவியானவர் அளிக்கும் எச்சரிக்கைகளை எடுத்துக்கொண்டு இரவும் பகலும் ஜெபிப்போமாக. ஜெபிக்கிறதில் இருந்து எந்த ஒன்றும் உங்களை தடை செய்ய வேண்டாம். நாம் இவைகளுக்குள்ளாக சென்று அந்த மகத்தான தேவ மனிதர்களின் வாழ்க்கைகளை தோண்டி பார்க்கையில் அவர்கள் எவ்வாறு தியாகம் செய்தார்கள் என்பதை காணலாம். அப்பொழுது நீங்களோ எவ்வாறு ஒன்றுமே செய்யவில்லை என்பதை நீங்கள் காண்பீர்கள். சில சமயங்களில் நான் இதை குறித்து சிந்திக்கையில் நான் என்னை குறித்து நமக்கு எப்படி எல்லாம் சுலபமாக உள்ளது, அவர்களுக்கோ எப்படி எல்லாமே மிகவும் கடினமாக இருந்தது என்று எண்ணி வெட்கப்படுவதுண்டு. எபிரேயர் 11 அதிகாரத்தில் பவுல் செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்துக் கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள் என்று கூறினான். அவர்களுடைய சாட்சியை விட நமது சாட்சி எந்த விதத்தில் மிஞ்சி நிற்கப் போகிறது? அதன் அருகில் நம்முடையது எப்படி இருக்கும்? நமக்கோ எல்லாம் அருமையானதாக இருக்க வேண்டியதாய் உள்ளது. நாம் இந்த புத்தகத்தை திறக்கும் முன்பு அப்படியே மரியாதையோடு எழுந்து நிற்க முடிந்த நாம் யாவரும் ஜபத்திற்காக சற்று நேரம் எழுந்து நிற்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்பொழுது உங்கள் இருதயத்தில் உத்தமத்தோடு தேவரை நோக்கி ஜெபத்தை ஏறிடுங்கள். தேவராகிய கர்த்தாவே, வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தவரே, நித்திய ஜீவனின் ஆக்கியோனே, எல்லா நன்மையும் பரிபூர்ணமான ஈவுகளையும் அளிப்பவரே, உமக்கு எதிராகவும் எங்கள் உடன் சகோதரர்களுக்குள்ளே ஒருவருக்கொருவர் எதிராகவும் நாங்கள் செய்துள்ள எங்கள் பாவங்களையும் எங்கள் மீறுதல்களையும் எங்களுடைய எல்லா வேற்றுமைகளையும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு மன்னித்தள்ள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இவ்விதமாக நாங்கள் ஒன்று சேர்ந்து கூடி வரும் இவ்வேளையானது எங்களுடைய சொந்த ஆத்துமாக்கள் பக்தி விருத்தி அடைவதற்காக மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு நாங்கள் சென்று இவற்றை கூறுவதற்கு ஏதுவாக எங்கள் இருதயங்களை அந்த விதத்தில் எங்களை பிரகாசிப்பித்து எங்களுக்கு ஆவியின் ஏவுதலை தாரும். கிறிஸ்துவின் முழு சரணத்தோடு எங்களை ஒருங்கிணைத்துக் கொள்வதற்காக எங்களை மறுபிரசை செய்து கொள்ளத்தக்கதான ஒரு நேரமாயும் எடுத்துக் கொள்ளப்படுதலுக்கு ஆயத்தப்படுத்துகிற ஒரு நேரமாயும் இது இருப்பதாக. பிதாவாகிய தேவனே, எனது சொந்த உணர்வுகளின் படி அல்ல, உம்முடைய ஊழியக்காரனாகிய நானும் மற்றுமுள்ள ஏனைய தேவ ஊழியக்காரர்களாகிய நாங்கள் அனைவரும் இந்த மகத்தான பணிக்கு போதுமானவர்கள் அல்ல என்பதை அறிந்திருக்கிறோம். கடந்த காலங்களில் மறைந்து போன எத்தனை மகத்தான மனிதர்கள் தங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்ட இதை வெளிப்படுத்த முயற்சித்தனர் என்றும் இந்த மகத்தான வெளிப்படுத்த விசேஷத்தை வியாக்கியானிக்க முயன்றார்கள் என்பதையும் தெளிவாக அறிந்திருக்கிறோம். அதன் பிறகு நாங்கள் அவர்களை விட எத்தனை அதிகமாக தகுதி குறைவானவர்கள் என்பதையும் உணர்கிறோம். ஆனால் நீரே எங்களுடைய நிறைவாக இருக்கிறீர். பரலோக பிதாவே, நீர் இந்த வேளையில் விசேஷித்தல் ஒன்றை செய்வீர் எனவும் ஒவ்வொரு இருதயத்திலும் பரிசுத்த ஆவியானவர் தாமே முதன்மை ஸ்தானம் வகிக்க வேண்டும் என்றும் நான் ஜெபிக்கிறேன். பேசுகிற உதடுகளையும் கேட்கிற செவிகளையும் விருத்தச்சேதனம் செய்யும். இவையாவும் முற்றுப்பெறுகையில் அதை நாங்கள் உமக்கே அர்ப்பணம் செய்கிறோம். இந்த ஜப வீட்டின் வாசலை விட்டு நாங்கள் புறப்பட்டு செல்கையில் அங்கே நாம் சென்றது நமக்கு நலமாயிருந்தது. பரிசுத்த ஆவியானவர் நாம் அங்கே அமர்ந்திருக்கையில் நம்மோடு பேசினார். இப்பொழுது சாயங்கால வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டிருக்கையில் நாம் நம்மால் இயன்றளவு யாவற்றையும் அவருக்காக செய்திட தீர்மானித்துள்ளோம் என்று கூறிக்கொண்டே கடந்து செல்ல அருள் புரியும் கர்த்தாவே. இந்த கூட்ட நேரத்தில் புருஷர்களும் ஸ்திரீகளும் ஒரு புதிய பிடிப்பை பெற்றுக் கொள்வார்களாக. அந்நிய பாஷைகளை பேசுகிறவர்களையும் அவற்றை வியாக்கியானிக்கிறவர்களையும் நீர் எழுப்பும். தீர்க்க தரிசன வரங்களை நீர் எழுப்பி அருளும். சபையானது பக்தி விருத்தி அடையும்படி பிரசங்கிகளையும் போதகர்களையும் சுவிசேஷகர்களையும் எழுப்பும். அப்பால் உள்ள தேசங்களுக்கு மகிமையான சுவிசேஷத்தை கொண்டு செல்லத்தக்கதாக மிஷனரிமார்களை எழுப்பும். இந்த வார்த்தை எங்கெல்லாம் செல்கிறதோ அது அங்கே நல்ல நிலத்தில் விழுந்து நூறுத்தனையாக பலன்களை கொண்டு வருவதாக. ஏனெனில் நாங்கள் காலத்தின் முடிவில் இருக்கிறோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். முடிவோ சமீபித்து விட்டது. பிதாவே, இந்த காரியங்களை எங்களுக்கு அருளும். கர்த்தாவே, எல்லாவற்றுக்கும் மேலாக இவ்வேளையில் தேவையுள்ள ஒருவனாகி எனக்கு நீர் உதவியருளும். இவ்வாராதனைகளுக்காக நான் என்னையே உம்மிடம் ஒப்படைக்கையில் நான் இதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன். ஆமேன்.
வல்லமையுள்ள தேவரே, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பியவரே, உம்முடைய ஆவியானவர் எமது நடுவில் வாசமாண்டுகிறார் என்பதை அறிந்து நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். அவர் எப்பொழுதும் உண்மையுள்ளவராயிருக்கிறார், ஒருபோதும் பொய்யுரையாதவர். உம்முடைய மகிமைக்காக இப்பொழுது பிதாவே, நாங்களும் உமது வார்த்தையை வாசிக்கையில் இன்னும் உறுதிப்படுத்தும். ஏதோ ஒன்று வரப்போகிறது, அதற்காக ஆயத்தப்பட்டு தயாரா இருங்கள் என்று நீர் கூறினது போல ஒவ்வொரு இருதயமும் ஆயத்தமாயிருப்பதாக. ஜனங்கள் இப்பொழுது செய்து கொண்டு வருகிற தவறான காரியங்களிலிருந்து திரும்பி உண்மையான பாதைக்கு திரும்பும்படி அவர்கள் தங்களுடைய கடைசி எச்சரிப்பை பெறுவார்களாக. பரிசுத்த தேவனே, உம்முடைய குமாரனாகிய கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமேன். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் முதலாம் அதிகாரத்துக்கு இப்பொழுது திருப்புவோம். இப்பொழுது முதலில் வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரத்தில் முதல் மூன்று வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கைக்கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது. நான் இதற்கு முன்பே கூறியிருப்பது போல இப்பொழுது இந்த புத்தகத்தை சரித்திர பிரகாரமாக ஒரு சிறு பகுத்தாய்வு செய்ய போகிறோம். ஒவ்வொரு தடவையும் நான் இங்கு எழுதி வைத்துள்ள பக்கங்களில் இருந்து குறிப்புகளை காண்பிக்கும் போது நான் அவைகளை வியாக்கியான புத்தகங்களில் இருந்து
எடுத்துள்ளேன்.
இப்பொழுது ஒன்று, இந்த புத்தகத்தை எழுதியவன் யோவான், திவ்ய வாசகனாகிய பரிசுத்த யோவான் எதிர்கால சந்ததிக்கென்று எழுதினான். இரண்டாவது, அப்போஸ்தலர் காலம் முதல் கர்த்தருடைய வருகை வெட்டுமுள்ள ஏழு வெவ்வேறு கிறிஸ்தவ சபை காலங்களின் ஏழு வெவ்வேறு தூதர்களுக்கும் எழுதப்பட்டதாகும். நம்முடைய கர்த்தரின் பரமேறுதலிலிருந்து அவர் மீண்டும் வரும் வரை இந்த ஏழு சபை காலங்கள் தொடர்ந்து ஒவ்வொன்றாக வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு சபை காலத்துக்கும் உரிய அதனதன் ஆவிக்குரிய நிலவை அதில் விவரிக்கப்பட்டுள்ளது.
Each church age can be whole
வேத பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் அவைகள் ரெண்டை பேசுவதன் மூலம் ஒவ்வொரு சபை காலமும் தன்னைத்தானே உற்று நோக்கிக் கொள்ள முடியும். ஆவியானவரே பேசுகிறபடியால் ஒவ்வொரு சபை காலமும் அதனை உற்று நோக்க முடியும். ஒவ்வொரு சபைக்காலமும் புத்தியுள்ள கன்னிகையாகிய கிறிஸ்துவின் மெய்யான திராட்சை செடியையும், புத்தி இல்லாத கன்னியராகிய ஒட்டவைக்கப்பட்ட திராட்சை செடியையும் தன்னகத்தே உடையதாக காணப்படுகிறது. இந்த யோவானுடைய வாழ்க்கையை சரித்திரக்காரர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். யோவான் தனது வாழ்நாளின் இறுதி கட்டத்தில் எபேசு பட்டணத்தில் வாழ்ந்து அங்கேயேதான் அவன் மரித்தான். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை யோவான் எழுதும் நேரத்தில் அவன் பத்மு தீவில் இருந்தான். இதுவோ அவனுடைய வாழ்க்கை வரலாறா இருக்கவில்லை, ஆனால் எதிர்காலங்களில் உள்ள கிறிஸ்துவின் வரலாற்றை கூறுவதாகவே இது உள்ளது. புரிகிறதா? அது ஒரு தீர்க்க தரிசனமாக இருந்தது. இது யோவானின் வாழ்க்கை வரலாறு அல்ல, இது கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறும் அல்ல, ஆனால் இது வரப்போகும் ஒரு காலத்தை குறித்த ஒரு தீர்க்க தரிசனமாகும். இது யோவானின் தீர்க்க தரிசன கூற்றுக்கள் அல்ல, ஆனால் பயபக்திக்குரிய கர்த்தருடைய மேன்மைப்படுத்தல்களாகும். இப்புத்தகம் திவ்ய வாசகனாகிய பரிசுத்த யோவானை பற்றிய வெளிப்படுத்துதல் அல்ல, ஆனால் இது கர்த்தராகிய கிறிஸ்துவை பற்றிய வெளிப்படுத்துதல் ஆகும். இப்புத்தகம் புதிய ஏற்பாட்டு புத்தகத்தின் கடைசி புத்தகமாகும். அதே சமயத்தில் அது சுவிசேஷ யுகத்தின் துவக்கத்தையும் முடிவையும் பற்றி உரைக்கிறது. அது சரிதான் என்று வேத அறிஞர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். ஏழு சபை காலங்களுக்கென்று எழுதப்பட்ட இந்நிருபங்கள் தீர்க்க தரிசனமாக எதிர்வரும் காலங்களுக்கென்று எழுதப்பட்டவைகளாகும். பவுலும் கூட தன் காலத்தில் இருந்து வந்த ஏழு சபைகளின் காலத்தையும் மற்றும் மகிமையை பற்றியும்
எழுதினான்.
யோவானோ எதிர்வரும் காலங்களில் உள்ள ஏழு சபைகளின் காலம் மற்றும் மகிமையை பற்றி எழுதி அவைகளை நேரடியாக அந்தந்த சபையின் போதகர் இல்லை தூதர்களுக்கு மற்றும் இந்த ஏழு வெவ்வேறு தூதர்களின் கீழ் வாழும் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் நேரடியாக எழுதி கொண்டிருந்தான். இப்பொழுது இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை காலை மாலை என இரு வேளைகளிலும் நாம் ஆராயப் போகிறோம். காலை ஆராதனையை கிட்டத்தட்ட 11 மணி மற்றும் 11:30 மணி அளவில் அதை போல முடித்துக் கொள்ள முயற்சிப்போம். அதன் பின்னர் இரவு ஆராதனையை இரவு 7 மணிக்கு ஆரம்பிப்போம். இப்பொழுது இந்த முதலாம் அதிகாரத்தின் பொருளடக்க அட்டவணையை பார்ப்போம். முதலாம் வசனமோ அது உண்மையாகவே தனக்காகவே பேசுகிறது, ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்படுத்தலாய் இது உள்ளது. இரண்டாம் வசனம், திவ்ய வாசகனாகிய பரிசுத்த யோவானே வேத பாரகன் மற்றும் தேவ ஊழியக்காரனாக கூறுகிறது. மூன்றாம் வசனம் ஆசீர்வாதங்களை உரைத்துள்ளது. நான்காம் வசனம் முதல் 6 வசனம் உடைய சபைக்கு வாழ்த்துதல்களை தெரிவிக்கிறது. 7 வசனம் அறிவிப்பாய் உள்ளது. 8 வசனம் இயேசு கிறிஸ்துவின் உன்னத தெய்வீக தன்மையாய் உள்ளது. 9 வசனம் முதல் 20 வசனம் உடைய பத்மத்தீவு தரிசனம். 14 மற்றும் 15 வசனங்கள் அவருடைய ஏழு விதமான மகிமையின் தன்மையை விவரிக்கிறது. ஓ, நாம் கிறிஸ்துவை அவருடைய ஏழு விதமான தன்மையின் தோற்றங்களில், அவருடைய மகிமையான உயிர்த்தெழுதலில் உள்ள ஏழு விதமான தன்மையின் தோற்றங்களில் காணும் போது அது அழகாய் உள்ளது. இப்பொழுது தலைப்பே குணாதிசயத்தை விவரிக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்படுத்துதல், திவ்ய வாசகனாகிய பரிசுத்த யோவானை பற்றிய வெளிப்படுத்துதல் அல்ல இது, ஆனால் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்படுத்தலாகும். வெளிப்படுத்துதல் என்ற பதம் கிரேக்க மொழியில் அப்போகலிப்ஸ் என்பதாகும். அதன் பொருள் திறக்கப்படுதல் என்பதாகும். நான் இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு அதை பற்றி ஆராய்ந்து கொண்டிருந்தேன். அதன் பொருள், அதாவது அப்போகலிப்ஸ் என்ற இந்த வார்த்தைக்கு, ஒரு சிற்பி ஒரு சிலையை செதுக்கி அதை ஒரு திரைச்சிலையினால் மூடி மறைத்துவிட்டு பின்பு அதை அவரே அந்த திரைச்சிலையை நீக்கி அந்த திரைக்கு பின்னால் என்ன உள்ளது என்று திறந்து காண்பிப்பது போல உள்ளது. அது திரை நீக்குவதாகும். ஆயினும் இப்புத்தகம் இயேசு கிறிஸ்து என்ற நபரை பற்றி மிகவும் அதிகமான அளவில் திறந்து கொடுக்கவில்லை. அதே சமயத்தில் அது நிச்சயமாகவே அவரது தெய்வீக தன்மையை பற்றியும் அவருடைய ஏழு விதமான மகிமையான தோற்றங்களையும் அவர் என்னவாக இருக்கிறாரோ அதை பற்றியும், அதாவது பிரதான ஆசாரியன், ராஜா போன்ற காரியங்களை பற்றியும் கூறுகிறது என்பது உண்மைதான். ஆனால் வரவிருக்கிற அவரது ஏழு சபை காலங்களிலும் அவருடைய எதிர்வரும் கிரியைகளை பற்றி இது வெளிப்படுத்துகிறது. நமது கர்த்தர் பூமியில் இருந்தபோது சீஷர்கள் அவரிடத்தில் இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசுவோ, அந்த காலத்தையும் வேலையையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல என்று கூறினார். ஒருவரும் அதை அறிய மாட்டார்கள், குமாரனும் கூட அதை இதுவரை அறியவில்லை என்றே கூறினார். ஆனால் அவரது மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் மற்றும் மகிமைக்குள்ளாக பரமேறுதலுக்கு பின்பு சபையின் எதிர்காலத்தை பற்றி அவர் தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டார். பின்பு சபைக்கு செய்தியை கொடுக்க மீண்டும் திரும்பி வந்தார். இது அவரது வருகை பற்றிய செய்தியாயும் மற்றும் காலங்களினூடாக அவருடைய சபைகளின் நிலையை குறித்ததுமானதாய் உள்ளது. அவரது மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதலுக்கு முன்பாக அவர் இதை செய்ய முடியவில்லை. ஏனெனில் அவர் உலகில் இருக்கையில் இன்னும் அதை அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் இங்கு இந்த குறிப்பிட்ட வசனம் எவ்வாறு வாசிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் கவனித்தீர்களா? தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் வெளிப்படுத்தினதுமான விசேஷம் கிறிஸ்துவுக்கு. பிதாவாகிய தேவன் தமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எவ்வாறு அந்த வெளிப்படுத்தலை அளித்தார்? அவர் தம்முடைய தூதரை யோவானிடத்திற்கு அனுப்பி இவைகளை தெரியப்படுத்தினார். இருந்தவரும் இருப்பவரும் வலியவருமானவரை பற்றி தெரியப்படுத்தினார். ஓ, இது எவ்வளவு அழகாக அமைந்துள்ளது! இப்பொழுது இந்த மகத்தான வருகையின் காலத்தை யோவான் கண்டானே, இப்பொழுது இவைகள் கிறிஸ்து என்னவாக இருப்பார், எவ்வாறு ஒவ்வொரு காலத்திலும் இருப்பார் என்பதை பற்றிய கிறிஸ்துவின் குறிப்பிட்ட நோக்கத்தை திட்டவட்டமாக வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த வெளிப்பாடு யோவானுக்கு அளிக்கப்பட்டது. அந்த காரணத்தினால்தான் இன்று காலையில் நான் உங்களிடத்தில் உண்மையான சபையின் மேல் உங்களுடைய சிந்தையை வையுங்கள் என்று கூறினேன். உண்மையான சபையோ பெந்தேகோஸ்தே நாளில் துவங்கினது. எந்த ஒரு வேத சாஸ்திரியோ, வேத பண்டிதனோ அல்லது சரித்திரக்காரனோ உண்மையான சபையானது மார்ட்டின் லூத்தர் காலத்திலோ, வெஸ்லியின் காலத்திலோ, கத்தோலிக்க காலத்திலோ அல்லது வேறெந்த காலத்திலோ ஆரம்பித்தது என்று கூற முடியாது. அது பெந்தேகோஸ்தே நாளில் ஆரம்பித்தது. அதுவே சபையின் தொடக்க விழாவாயிருந்தது. அதுவே அதன் ஆரம்பமாயிருந்தது. ஆகவே இக்காரியத்தை பற்றி யாருடனாவது விவாதிக்க நேர்ந்தால் அப்பொழுது அந்த துவக்கமான பெந்தேகோஸ்தே வாசலண்டையிலேயே நில்லுங்கள். அவர்களால் வேறெங்கும் வாதத்தை கொண்டு செல்ல முடியாது. அதுவோ ஒரு முயலை ஒரு விளைநிலத்தில் விடுவது போல் உள்ளது. எல்லா பொந்துகளையும் நீங்கள் அடைத்து விட்டால் அப்பொழுது முயலானது அது உள்ளே வந்த அந்த இடத்திற்கே திரும்பி வர வேண்டும் என்பதை நீங்களே அறிவீர்கள். நல்லது. அந்த விதமாகத்தான் சபைகளை குறித்தும் சபை காலங்களை குறித்தும் பரிசுத்த ஆவியானவரின் கிரியைகளை குறித்தும் எவரிடத்திலேயும் பேசினால் நீங்கள் மூல நிலைமைக்கு ஆரம்பத்திற்கே வர வேண்டும். தேவன் முடிவில்லாதவர் மற்றும் அவர் சர்வ வல்லவர் என்ற காரணத்தால் அங்குதான் திரும்பி வர வேண்டும். எனவே அவர் முடிவில்லாதவர் ஆதலால் அவர் இங்கு ஒன்றை செய்துவிட்டு பின்பு அதற்கு முரணாக இங்கே வேறொன்றை செய்ய முடியாது. முதலில் அவர் எப்படி செய்தாரோ அவ்வாறே ஒவ்வொரு தடவையும் அவர் செய்ய வேண்டியவராயிருக்கிறார். புறஜாதிகள் பரிசுத்தாவியை பெற்ற நாளில் பேதுரு கூறினார். அவன், நம்மை போல் பரிசுத்தாவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாயிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று கூறினான். இயேசு அவர் பூமியின் மேல் இருந்தபோது உரைத்தது கூறினது. அதாவது இது ஒருவன் இயேசுவினிடத்திற்கு வந்து புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார். அதற்கு அவரோ பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும் இது நிமித்தம் புருஷனானவன் என்று கூறினார். அதற்கு அவர்களோ, அப்படியானால் தள்ளுதல் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லையே என்று கூறினார். ஆதிக்கே திரும்பி செல்லுங்கள். ஆகையால் நாம் சபைக்காலத்தின் பேரில் பேசப்போகிறோம் என்றால் காலங்களின் ஊடாக மனிதன் அதை பற்றி கருத்துரைத்தவைகளை ஒருபுறம் தள்ளிவிட்டு நாம் துவக்கத்திற்கே செல்ல வேண்டும். வேதாகமத்தில் உள்ள புத்தகங்களில் எல்லாம் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகமே மிகவும் அதிகாரப்பூர்வமான புத்தகமாகும். இது கிறிஸ்து தனது முத்திரையை பதித்திருக்கிற ஒரே புத்தகம். இப்புத்தகம் ஆசீர்வாதத்தோடு ஆரம்பித்து சாபத்தோடு முடிவடைகிறது. இப்புத்தகத்தை வாசிக்கிறவன் பாக்கியவான் என்று தொடங்கி இதிலிருந்து எதையாகிலும் எடுத்துப் போடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று முடிவாக கூறப்பட்டுள்ளது. இது மாத்திரமே வேதம் முழுவதிலும் கிறிஸ்துவினால் எழுதப்பட்ட ஒரே புத்தகமாகும். அவர் தன்னுடைய விரல்களினால் 10 கற்பனைகளை எழுதினார். அது உண்மை. யூதர்களும் அதை கடைபிடித்து வருகிறார்கள். இன்று இது வெளிப்படுத்தின விசேஷமாய் உள்ளது. சாத்தான் வேதத்தில் எந்த புத்தகத்தை வெறுக்கிறான் என்றால் அது வெளிப்படுத்தின விசேஷ புத்தகமாகும். அங்கே இரண்டு, அதாவது அவன் எல்லா வேத வாக்கியத்தையுமே, அதாவது முழு வேத கட்டளைகளையுமே வெறுக்கிறான். ஆனால் அவன் அதிகமாக வெறுக்கிறதோ வெளிப்படுத்தின விசேஷம் மற்றும் ஆதியாகம புத்தகம் என்பவிலேயாகும். காரணம், ஆதியாகமும் ஆரம்பத்தை கூறுகிறது. வெளிப்படுத்தின விசேஷ புத்தகமோ கடைசி நாளில் அவனுக்கு என்ன சம்பவிக்கப் போகிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. சாத்தானோ 1000 ஆண்டுகள் கட்டி போடப்படவிருக்கிறான். அதன் பிறகு அவனும் கள்ளத்திற்கு தரிசியும் மிருகமும் உயிருடன் அக்கினி கடலில் தள்ளப்படவிருக்கிறார்கள்.
அவனோ அதிகாரப்பூர்வமாக இருக்கிற ஆவியாவின் புத்தகத்தை தாக்குவான். அவன் அது அதிகாரப்பூர்வமானது அல்ல என்று கூறுவான். அவன் ஜனங்களின் சிந்தையை கலக்குவான். முதலும் கடைசியுமான ஆதியாகமம் மற்றும் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகங்களில் சாத்தானை பற்றி கூறியுள்ளவர்களை கவனித்து பாருங்கள். வேதத்தில் உள்ள மற்றெந்த புத்தகங்களை காட்டிலும் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் தான் அதிகமான அடையாள சின்னங்கள் இருக்கின்றன. அது அதிகமான அடையாள சின்னங்களை உடையதாக இருக்கின்றது. ஏனென்றால் அது ஒரு தீர்க்க தரிசன புத்தகமாகும். அது ஒரு தீர்க்க தரிசன புத்தகமாகும். அது ஒரு தீர்க்க தரிசன வகுப்பினரால் மாத்திரமே புரிந்து கொள்ளப்பட முடியும். இப்புத்தகம் யாவரும் புரிந்து கொள்வதற்கானதல்ல. இதை யாராலும் புரிந்து கொள்ளவும் முடியாது. ஒரு குறிப்பிட்ட மக்கள் வகுப்பினருக்கு மட்டுமே இது எழுதப்பட்டுள்ளது. உபாகமத்தில் மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள் என்று கூறப்பட்டுள்ளது. அது உண்மையே. அவர் மறைவானவைகளை நமக்கு தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிறார். எனவே அது மற்றவர்களுக்கு அல்ல, மாம்ச சிந்தையுள்ள மனிதனால் வேதத்தின் மகத்துவமானவைகளை கிரகித்துக் கொள்ள முடியாது. ஏனெனில் அவைகளோ அவருக்கு பைத்தியமாக உள்ளது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறவர்களோ அதை புரிந்து கொள்வார்கள். சபையாகி அவர்களுக்கே அந்த புத்தகம் எழுதப்பட்டது. எபேசியில் உள்ள சபைக்கு, சிபர்னாவில் உள்ள சபைக்கு மற்றும் தொடர்ந்து வரும் சபைக்கு, சபைகளுக்கு தான் இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்படுத்தல் அளிக்கப்படுகிறது. சபைக்கு அளிக்கப்படும் இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்படுத்துதல் எனக்கோ அது பிடிக்கும். மேலும் கவனியுங்கள், இப்புத்தகம் வேத வாக்கியங்களின் நிறைவான முடிவாய் இருக்கிறது. பூலோக ரீதியிலும் அது சரியான ஸ்தானத்தில், அதாவது வேதத்தின் இறுதியில் வைக்கப்பட்டுள்ளது. இதில் உள்ள முழுமையான வெளிப்படுத்தலானது அதை வாசிக்கிறவருக்கும் அதை வாசிக்க கேட்கிறவருக்கும் ஆசீர்வாதத்தையும், இதில் உள்ளவற்றோடு இதையாகிலும் கூட்டவோ அல்லது இதிலிருந்து எடுத்து போடவோ செய்வோருக்கு சாபத்தையும் உடையதாக இருக்கிறது. அதுதானே முழுமையான பிரமாணமாக உள்ளது. ஓ, அது முற்றிலுமானது. அதனோடு எந்த காரியமும் கூட்டப்படக்கூடாது. ஒரு மனிதன் இதிலிருந்து எந்த காரியத்தையாவது எடுத்து போட முயற்சிக்கும் போது, அல்லது இதனோடு எந்த காரியத்தையாவது கூட்ட முயற்சிக்கும் போது, அவனுடைய பங்கை ஜீவ புஸ்தகத்தில் இருந்து எடுத்து போடுவேன் என்று தேவன் கூறினார். புரிகிறதா? அவன் அதனோடு ஒன்றை கூட்டினால் அப்பொழுது அவனுடைய பங்கை ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவர் எடுத்து போடுவார். ஆகையால் நம்முடைய கர்த்தரின் பன்மடங்கு வெளிப்பாட்டை நாம் காணும் போது, அதாவது அவர் யார், அவர் எந்தவாக இருக்கிறார் என்ற வெளிப்பாட்டுடன் எந்த நபராவது ஒன்றை கூட்டவோ அல்லது அதிலிருந்து எடுத்து போடவோ செய்தால் அது ஒரு கள்ள தீர்க்க தரிசனமாகும். அநேகர் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்திற்கு பின்னரும் தங்கள் வெளிப்பாட்டை பெற்றுள்ளதாக கூற முயற்சித்துள்ளனர். ஆனால் அதுவோ அவரது சபைக்காலத்தில், அவரது நாட்களில் இயேசு கிறிஸ்துவை பற்றின முழுமையான வெளிப்பாடாக இருக்கிறது. நம்முடைய கர்த்தரை பற்றின ஒரு வெளிப்படுத்தலாகும். ஆகையால் இப்பொழுது திரை நீக்கப்படுது. கிரேக்க வார்த்தையின்படி, அதாவது மறைக்கப்பட்டுள்ள ஒரு காரியம் வெளிப்படுதல், கிறிஸ்துவை வெளிப்படுத்துதல். இப்பொழுது அடுத்த வசனத்தில், இரண்டாம் வசனத்தில் நாம் கண்டறிகிறோம், முதலாம் வசனமானது கிறிஸ்துவை திரை நீக்கி காண்பித்தலாய் உள்ளது, வெளிப்பாடு அல்லது திறந்து காண்பித்தல். அப்போஸ்தலருக்கு கடைசி காலம் மற்றும் கர்த்தருடைய வருகை பற்றிய காரியங்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர்கள் கேள்வி கேட்டனர். ஆனால் ஒருவன் மட்டுமே வெளிப்பாட்டை பெற உயிர் வாழ்ந்தான். ஆயினும் அவரும் அதை புரிந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் அது அப்பொழுது இன்னும் சரித்திரமாக்கப்படாமல் இருந்தது. இப்பொழுது இப்புத்தகத்தின் வரலாறு அல்லது இப்புத்தகத்தின் பொருளடக்கம் அப்பொழுது ஆசியா மைனரில் இருந்த ஏழு சபைகளுக்கு எழுதப்பட்டது. அது அந்த ஏழு சபைகளுக்கு எழுதப்பட்டது. அந்த நாளில் அந்த ஏழு சபைகளை காட்டிலும் அதிகமான சபைகள் இருந்தன. ஆனால் ஆசியா மைனரில் இருந்த அந்த ஏழு சபைகளும் எதிர்வரும் ஏழு சபை காலங்களில் இருக்கப் போகும் சபைகளின் தன்மையை பிரதிபலிப்பதாக இருந்ததால் அவைகள் முக்கியத்துவம் பெற்றன. எபேசு சபை என்று கூறும்போது அது எபேசு சபை காலத்தின் தன்மையை பிரதிபலிப்பதாக அமைந்திருந்தது. சிபர்னா, பெர்கபு, பிலதெல்பியா மற்றும் உள்ள சபைகள் ஒவ்வொன்றும் எதிர்வரும் அந்தந்த சபை காலத்தின் தன்மையை அப்படியே பிரதிபலிப்பதாக அமைந்திருந்தன. ஓ, உங்களால் மட்டும், அதாவது எந்த ஒரு மனிதனாவது வேத வாக்கியங்களை ஆவிக்குரிய பிரகாரமாக சம்பந்தப்படுத்தி காண்பிப்பதை கண்டும் கூட அவை தேவனால் ஏவப்பட்டு எழுதப்பட்டவை அல்ல என்று எவ்வாறு கூற முடியும்? உங்களுடைய கிரியை, நோக்கம், ஜனங்களின் எண்ணங்கள் இவை யாவும் வேத வாக்கியங்கள் தேவனால் ஏவப்பட்டு எழுதப்பட்டவை என்பதை நிரூபிக்கின்றன. காரணம், தேவனவற்றை எவ்வாறு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. நீங்கள் இங்கு என்ன செய்கிறீர்களோ அது ஏதோ ஒன்றின் மாதிரியாய் உள்ளது. ஆபிரகாம் தனது ஒரே பெயரான குமாரன் ஈசாக்கை பலியிட ஒப்புக் கொடுத்த போது அச்செயலானது அநேக நூற்றாண்டுகளுக்கு பிறகு தேவன் தமது குமாரனை பலியாக ஒப்புக் கொடுத்ததற்கு ஒரு மாதிரியாக உள்ளது. எவ்வாறு யோசேப்பு தன் தகப்பனால் நேசிக்கப்பட்டு தன் சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு சிறையில் இருந்தானோ அது இயேசுவுக்கு மாதிரியாக இருந்தது. ஒரு மனிதனாகிய யோசேப்பின் மூலம் ஆவியானவர் கிரியை செய்து கிறிஸ்துவின் வாழ்க்கைக்கு பரிபூர்ணமான எளிமையான மாதிரியை ஏற்படுத்தினார். எப்படியாய் தாவீதை போலவே தாவீதின் குமாரனும் அதே மலையின் மேல் அமர்ந்தார். தாவீது புறக்கணிக்கப்பட்ட ராஜாவாக மலையின் மேல் ஒலிவ மலையின் மேல் ஏறி சென்று திரும்பி பார்த்து ஒரு புறக்கணிக்கப்பட்ட ராஜாவாக அழுதார். அதன் பின்னர் ஒரு சில நூற்றாண்டுகள் கழித்து தாவீதின் குமாரனும் அதே மலையின் மேல் ஏறி ஒரு புறக்கணிக்கப்பட்ட ராஜாவாக எருசலேமை பார்த்து அழுதார். ஆவியானவர் மாதிரியும் முறையும் உடையவராயிருக்கிறார். ஓ, இந்த கடைசி நாட்களில் உங்களால் அந்த மகத்தான பெந்தேகோஸ்தே சபையை காண முடிகிறதா? பெந்தேகோஸ்தே நாளில் தேவன் எவ்வாறு அதை ஆரம்பித்து வைத்தார் என்பதை உங்களால் காண முடிகிறதா? அந்த ஆவியானவர் எல்லா காலங்களினூடாகவும் அந்த சபையில் தொடர்ந்து தரித்திருக்க வேண்டும். அவர்கள் சம்பிரதாயங்களையும் முக்கியத்துவம் மற்றவர்களையும் பெற்றுக் கொண்டனர். அவர்கள் ஒரு ஸ்தாபனத்தை பெற்றுக் கொள்ள வேண்டியதாக இருந்தது. அவர்கள் சபையையும் அரசையும் ஒன்றாக இணைக்க வேண்டியதாயிற்று. அவர்கள் முடிவிலே அதை சாதித்து முடிக்க நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு உபத்திரவத்தை உண்டாக்க காரணமாயிற்று. அதன் பிறகு சீர்திருத்தத்தின் போது அவர்கள் வெளியே வந்தார்கள். அதன் பின்பு ஒவ்வொரு ஆண்டும் ஆவியானவரை விட்டு அவர்கள் தங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்துக் கொண்டு மாம்ச பிரகாரமான காரியங்களை இன்னும் கூடுதலாக தங்களோடு சேர்த்துக் கொண்டே வந்தார்கள். இப்பொழுது வரையிலுமே அவர்கள் அதை மீண்டும் செய்ய ஆயத்தமாயிருக்கிறார்கள். நாம் இந்த கடைசி முடிவான வேளையில், சபையின் முடிவான வேளையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் பிலதெல்பியா இல்லை லவோதிக்கேயா சபையின் காலத்தில் இருக்கிறோம். இப்பொழுது முதலாம் அதிகாரம் முதலாம் வசனமானது யோவானை அறிமுகப்படுத்தியது. இப்பொழுது எழுத்தாளர் யார்? யோவான். இப்புத்தகம் யோவானை பற்றிய ஒரு வெளிப்படுத்தல் அல்ல. அது அவ்வாறு இல்லை என்பதை நாம் அறிவோம். ஏனென்றால் இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்படுத்தலாகும். யோவான் ஒரு சீஷராக இருக்கும்படிக்கே தெரிந்து கொள்ளப்பட்டான். இப்புத்தகம் தாமே இயேசு கிறிஸ்து தம்மை யார் என்று வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார் என்பதையே இது வெளிப்படுத்துகிறது. இது அவர் தம்முடைய தூதனை அனுப்பி யோவானுக்கு தெரியப்படுத்தினார். அந்த தூதன் யார் என்பது நமக்கு தெரியாது. அந்த தூதன் யாராய் இருந்தார் என்றும் வேதம் கூறவில்லை. ஆனால் அந்த தூதன் ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் வேதத்தில் அதன் பின்னர் இயேசுவாகிய நானே சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவர்களை அறிவிக்கும்படியாக என் தூதனை அனுப்பினேன் என்று கூறப்பட்டுள்ளது. யோவான தூதனை அவன் காலில் விழுந்து வணங்க முற்பட்ட போது அத்தூதனோ இப்படி செய்யாதபடிக்கு பார் என்று கூறினார் என்பதை நாம் கண்டறிகிறோம். அது வெளிப்படுத்துகிற விசேஷம் 22 அதிகாரம் என்று நான் நினைக்கிறேன். மேலும் அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் கூட நானும் உடன் ஊழிய காரன் என்றான். அது எலியாவாக இருக்கக்கூடும், தீர்க்கதரிசிகளில் ஒருவராக இருந்திருக்கக்கூடும். யோவான் அப்போஸ்தலனாக இருந்தான், ஆனால் இத்தீர்க்கதரிசியோ அனுப்பப்பட்டான். யோவான் அப்போஸ்தலனாக இருந்தபடியால் அவனுடைய ஏனைய நிருபங்களின் தன்மையை பாருங்கள். அவைகள் வெளிப்படுத்துகிற விசேஷத்தை யோவான் தானே எழுதவில்லை என்பதை நிரூபிக்கிறது. ஏனென்றால் அதற்கு யோவானின் ஏனைய நிருபங்களில் காணப்படும் தன்மை இருக்கவில்லை. யோவான் எழுதிய முதலாம் நிருபம், இரண்டாம் நிருபம் ஆகியவைகளை எடுத்து படித்து பாருங்கள். அவைகளுடைய தன்மையை பாருங்கள். அதன் பின்னர் வெளிப்படுத்துகிற விசேஷ புத்தகத்தின் தன்மையையும் பாருங்கள். யோவான் ஒரு எழுத்தாளனாகவும் ஒரு அப்போஸ்தலனாகவும் இருந்தார். ஆனால் இதுவோ ஒரு தீர்க்கதரிசியின் ஆவியாயிருக்கிறது. அது முற்றிலும் ஒரு வித்தியாசமான நபராயிருக்கிறது. பார்த்தீர்களா? அது யோவானின் எழுத்தாயிருக்கவில்லை, யோவானுடைய வெளிப்படுத்தலும் அல்ல. அது சபைகளுக்கு அருளிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய தேவனுடைய வெளிப்படுத்தலாகும். யோவான் சொல்ல சொல்ல அதை எழுதின ஒரு வேதப்பாளனாய் மட்டுமே இருந்தார். அப்படித்தான் அப்புத்தகமும் அறிவிக்கிறது. இப்பொழுது இப்புத்தகம் யோவானுக்கு என்று உரைக்கப்பட்டதல்ல, அது சபைகளுக்கு என்று உரைக்கப்பட்டதாகும். சரி, இப்புத்தகத்தை எழுதுகையில் யோவான் எபேசுவில் உள்ள சபைக்கு போதவனாய் இருந்தார். இப்புத்தகமோ யோவானை விவரித்து பேசவில்லை, சபைக்கென்றே பேசப்பட்டது. இப்பொழுது மூன்றாவது வசனம், அவர் ஆசீர்வாதங்களை அறிவிக்கிறார். இதை கவனியுங்கள். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவரும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது. எந்த காலம் சமீபமாயிருக்கிறது? ஒவ்வொரு சபை காலத்தினூடாகவும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்படுத்தல் பூர்த்தியடையும் போது இக்காரியங்கள் சம்பவிக்கையில் காலம் சமீபமாயிருக்கிறது. இப்பொழுது அந்த காரணத்தினால்தான் அவர் இந்த விதமாக இதை எழுதினார். அவர்களோ அவருக்காக எதிர்நோக்கி இருந்தனர். அப்பொழுது இருந்த சபைகள் முடிந்தவுடன் அவர் வருவார் என யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தால், அது வெளிப்படுத்தப்பட்டிருந்தால் அந்த விதமாகவே யோவானும் எண்ணியிருந்தான். ஆனால் அதுவோ அந்த சபைகள் அவைகள் முடிவடைந்தவுடன். ஆனால் ஏழு நீண்ட சபை காலங்கள் சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு அல்லது பல நூற்றாண்டுகளுக்கு நீடித்திருக்கும் என்று யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தால் அவர்கள் தங்கள் காலத்தில் அவர் வருகைக்காக காத்திருத்தல் உண்டாயிருந்திருக்கவே இருக்காது. அவர்கள் தங்கள் சபை காலத்தில் வருகையை எதிர்பாராமல் வாழ்ந்திருந்திருப்பார்கள். ஆகையால் தேவர் அதை பேசினார், அது அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. ஜான் வெஸ்லி வேதத்தை பற்றி அறிந்திருந்த காரியங்கள் மார்ட்டின் லூத்தருக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. வேதத்தை பற்றி பெந்தேகோஸ்தையினர் அறிந்துள்ளவை பாப்டிஸ்டுகளுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. ஏனெனில் அது ஒரு வித்தியாசமான காலமாயிருந்தது, அது ஒரு வித்தியாசமான நேரமாயிருந்தது. தேவர் அந்தந்த காலத்துக்கு தம்முடைய காரியங்களை வெளிப்படுத்துகிறார். ஓ, நீங்கள் வசந்த காலத்தில் விதை விதைத்து அதே காலத்தில் அறுவடை செய்ய முடியாது. நீங்கள் ஒரு விதை விதைத்தால் அது முதிர்ச்சி அடையும்படி வளர்கிறது. தேவன் தம்முடைய வார்த்தையை நடுகிறார், அதன் பின்னர் அது வளர்ந்து மீண்டும் வெளியே வருகிறது. அப்பொழுது நாம் திரும்பி பார்த்து இதோ அது வளர்ந்து விட்டது என்று கூறுகிறோம். காரணம் நிச்சயமாகவே அது வெளிப்படுத்தப்பட்ட பின்பே நாம் அதை காண்கிறோம். இப்பொழுது மூன்றாவது வசனத்தில் இப்புத்தகத்தின் ரகசியங்களை வாசிக்கிறவனும் அதை வாசிக்க கேட்கிறவனும் பாக்கியவான்கள் என ஆசீர்வாதத்தின் அறிவிப்பு உள்ளது. மாம்ச சிந்தையுள்ளவன் அதை தள்ளிவிடுகிறான். ஏனெனில் மாம்ச சிந்தையுள்ளவன் அதை குறித்த ஒரு காரியத்தையும் அறிந்து கொள்வதில்லை. மாம்ச சிந்தையுள்ளவனோ அதை அறிந்து கொள்வதில்லை என்பதில் வியப்பொன்றுமில்லை. ஏனென்றால் அந்த மாம்ச சிந்தையில் உள்ளது சாத்தானாய் உள்ளது. சாத்தான் வெளிப்படுத்தப்படுகிறான். சாத்தான் தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறதில்லை. சாத்தான் அவன் வெளிப்படுத்தப்பட போகிறான் என்பதை அவன் நினைக்கும் போது அது அவனுக்கு எவ்வளவு பயங்கரமானது என்பதை நீங்கள் கவனித்தீர்களா? மக்களின் செய்திகளை கவனித்திருக்கிறீர்களா? கூட்டத்தில் நீங்கள் கவனித்து பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட நபருக்குள் இருக்கும் சாத்தான் வெளிப்படுத்தப்பட போவதற்கு முன்னர் அவர்களுடைய முகமானது மாறுவதை நீங்கள் காணலாம். என்ன சிந்திக்க வேண்டும் என்பதே அப்பொழுது அவர்களுக்கு தெரியாது. திடீரென்று பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து அந்த பிசாசை வெளிப்படுத்துகிறார். ஓ, சாத்தான் அந்த விதமான ஒரு கூட்டத்தை வெறுக்கிறான். அந்த காரணத்தினால்தான் அப்பேற்பட்ட ஒரு போராட்ட யுத்தம் நமக்கு இருந்து வருகிறது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை பிசாசை வெளிப்படுத்துகிறது. புரிகிறதா? அவன் யாராய் இருக்கிறான் என்று அது கூறிவிடுகிறது. பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலின் கீழ் இருக்கையில் நீங்கள் இங்கே அமர்ந்துள்ள இந்த பெண்மணி, அவளுடைய பெயர் குமாரி ஜோன்ஸ், அவள் இன்னென்ன இடத்திலிருந்து வந்திருக்கிறாள் என்று நீங்கள் கூறுவது போலேயாகும். அது என்ன செய்கிறது? அது அப்பெண்மணியின் ஆவியை ஒரு கட்டுப்பாடான நிலைக்கு கொண்டு வருகிறது. நீங்கள் என்னை எப்படி அறிவீர்கள்? அந்த மனிதனை அறிந்திருக்கவில்லை. எனவே அது ஒரு ஆவியாகத்தான் இருக்க வேண்டும். அது எந்த விதமான ஒரு ஆவியாய் உள்ளது? அது தேவனுடைய ஆவியாய் உள்ளது. எப்படி? என்னோடு உள்ள காரியம் என்ன? உங்களுக்கு காசநோய், புற்றுநோய் உள்ளது. எதுவாய் இருந்த போதிலும் அது கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதாக இருக்கிறது. ஓ ஓ, எவ்வளவாக சாத்தானதை வெறுக்கிறான். ஏனெனில் அது அவனை வெளிப்படுத்துகிறது. இப்பொழுது மாம்ச சிந்தை அதை நோக்கி பார்த்து இது மனோவசியம், மனோ தத்துவம் என்று கூறுகிறது. அவர்களுக்கு தெரியாது, அதுவோ அவர்களுக்கு பைத்தியமாக உள்ளது. ஆனால் அது என்னவென்று அறிந்தவர்களுக்கோ ஓ என்ன ஒரு ஆசீர்வாதமாய் உள்ளது. அது என்ன? ஒரு வெளிப்பாடு. யாரை பற்றிய ஒரு வெளிப்படுத்தல்? பிரசங்க பீடத்தில் இருக்கும் அம்மனிதனை பற்றிய வெளிப்பாடா? இக்கடைசி கால சபையில் இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்படுத்தலாம். அவர் செய்வேன் என வாக்குரைத்தது போலவே தம்மை வெளிப்படுத்துகிறார். புரிகிறதா? அது ஒரு வெளிப்பாடாய் உள்ளது. பாருங்கள், சாத்தான் அதை வெறுக்கிறான். என்ன? அவன் எப்படியாக இதை வெறுக்கிறான்? அவன் வெளிப்படுத்தப்படுகிறான். அவனுடைய திட்டமும் வெளிப்படுகிறது. சாத்தான் வெளிப்படுத்த விசேஷ புத்தகத்தையும் ஆதியாகமத்தையும் வெறுக்கிறான். நான் இங்கே கீழே எழுதி வைத்துள்ளேன், அது முற்றிலும் உண்மை. இப்பொழுது ஏன் சாத்தான் ஒரு வெளிப்பாட்டை வெறுக்கிறான்? வெளிப்பாட்டிற்கு அவன் ஏன் எதிராக இருக்கிறான்? தேவனுடைய வார்த்தையின் முழு பிரமாணமும் தேவனுடைய சபையும் பயபக்தியுடன் வெளிப்பாட்டின் மேல் கட்டப்பட்டுள்ளதே அதற்கு காரணமாகும். அது ஒருபோதும் வேத பள்ளியின் மூலமாக ஏற்படாது. நாம் எத்தனை அருமையான வேத கலாசாலைகளை உடையவர்களாக இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. அவைகள் மங்கின இருண்ட காலத்திற்குள் தான் இருந்து வருகின்றன. வேதமும் சபையும் ஒரு முற்றிலுமான வெளிப்பாடாய் உள்ளது. நாம் வேதாகமத்தை திருப்புவோமாக. நான் இங்கே சில வேத வாக்கியங்களை எழுதி வைத்துள்ளேன். மத்தேயு எழுதி சுவிசேஷம் 16:18. நாம் சற்று நேரம் மத்தேயு 16:18 எடுத்து அந்த வேத வசனங்கள் எங்கே உள்ளன என்றும் அங்கே அது வெளிப்பாடாக உள்ளதா என்பதையும் பார்ப்போம். மலையிலிருந்து இறங்கி வருகிறார்கள். 17 இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இப்பொழுது கத்தோலிக்க சபையானது அவர் அதை பேதுருவின் மேல் கட்டினார் என்று கூறுகிறது. அது உண்மையிலேயே மாம்ச சிந்தையின்படியானதாகும். ஆவிக்குரிய சிந்தையானது அதிகமான ஒரு காரியத்தை கிரகித்துக் கொள்ளும் என்பதை நீங்கள் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. தேவன் தமது சொந்த குமாரனாகிய என்றிருக்கு அதே சமயத்தில் ஒரு சாதாரண வழக்கமாக பாவத்தில் பிறந்த மனிதன் மேல் தன்னுடைய சபையை கட்டுவார் என்பதை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. அந்த மனிதன் அதை நிரூபித்து விட்டார். அவன் தன்மேல் இருந்த அதே ஆவியோடு இயேசுவை சபித்து அவரது முகத்திற்கு முன்பாகவே அவரை மறுதளித்து விட்டார். ஆகவே பேதுருவின் மேல் சபை கட்டப்படவில்லை, அல்லது சில சபைகள் உரிமை கோருகிறது போல அங்கே இருந்த ஒரு பாறையின் மேலும் சபையானது கட்டப்படவில்லை, ஒரு பாறையின் மேல் கட்டப்படவில்லை. காரணம், பேதுரு அவர் அங்கே பேசிக் கொண்டிருந்த அந்த பாறையானது பேதுருவும் அல்ல, அல்லது அது தன்னை குறித்ததுமாய் இருக்கவில்லை. இப்பொழுது அநேக புரட்டஸ்டன்ட் ஜனங்களோ அது இயேசுவாகும், அவர் தன்மேலேயே சபையை கட்டினார், அவர் மேலே என்று கூற முயற்சிக்கிறார்கள். இல்லை, அதுவும் இன்னும் தவறாகவே உள்ளது. நீங்கள் கவனிப்பீர்களேயானால் அது இயேசுவாயும் இருக்கவில்லை, அது பேதுருவாயும் இருக்கவில்லை, அது வெளிப்பாடாயிருந்தது. மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். பாருங்கள், நான் உங்களை ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். ஏதேன் தோட்டத்தில் வேத வாக்கியங்கள் எழுதப்படவில்லையே? அப்பொழுது இரு பையன்கள் காயீர் ஆபேல், அவர்கள் இருவரும் தேவனிடம் தயப்பெற ஒரு பலியை செலுத்த விரும்பினார்கள். அவர்கள் அவன்னமாய் செய்ய விரும்பிய போது காயீன் வந்து ஒரு பலிபீடத்தை கட்டினார், ஆபேலும் ஒரு பலிபீடத்தை கட்டினார். இவ்வளவுதான் தேவனுக்கு தேவை என்பதாக இருக்குமானால் காயீனை ஆக்கிரமிக்கப்படுத்தியதில் தேவன் அநீதி உள்ளவராய் இருப்பார். சரி, அதன் பிறகு காயீன் பலி செலுத்தினார், அவன்னமே ஆபேலும் செலுத்தினான், இருவருமே தேவனுக்கு பலி செலுத்தினார்கள். காயீன் தொழுது கொண்டான், ஆபேலும் அவ்வாறு செய்தான். ஆபேல் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் காயினும் செய்தான். எனவே வெறுமென ஒரு சபைக்கு செல்லுதல், ஒரு சபையை சார்ந்திருத்தல், பலிகளை செலுத்துதல், ஜெபித்தல், தேவரை தொழுது கொள்ளுதல் என்பதே தேவனுடைய தேவையா இருக்குமானால் அப்பொழுது அவர் செய்யும்படி கூறினதை சரியாக செய்த காயினை தேவன் ஆக்கிரைக்குள்ளாக்கியதில் அநீதி உள்ளவராக கருதப்படுவார். ஆனால் நீங்கள் பாருங்கள், ஆபேல் ஒரு வெளிப்பாட்டினால் அவர்களை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது ஒரு கனியை புசித்ததனால் அல்ல என்பதை அவன் அறிந்திருந்தான். மாம்ச சிந்தையுள்ள அநேகர் கனியை புசித்ததுதான் காரணம் என்று இன்றைக்கும் கருதுகிறார்கள். ஆபேல் நிலத்தின் கனிகளை கொண்டு வந்தார், தேவனோ அதை நிராகரித்தார். ஆனால் அது வெளிப்படுத்தப்பட்டது. நான் பொருட்படுத்தி கூறுவது காயின் தான் அதை செய்தார் என மறுக்கவும். காயின் நிலத்தின் கனிகளை காணிக்கையாக கொண்டு வந்தான், ஏனெனில் கனியை தின்றதால் தான் அவர்கள் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டனர் என்று நினைத்துக் கொண்டான். ஆனால் அந்த வெளிப்பாட்டை கவனியுங்கள், அதனோடு உள்ள கருத்து வேறுபாட்டை கவனியுங்கள், அது இன்று எவ்வாறு புண்படுத்துகிறது. ஆனால் அவர்களை ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டியதற்கு காரணம் கனியை புசித்ததாக இருக்கவில்லை. ஏவாள் ஒருபோதும் ஆப்பிள் பழங்களை சாப்பிடவில்லை. நிச்சயமாக ஆப்பிள் புசித்ததனால் எப்படித்தான் நிர்வாணிகின்றவள் கண்டுகொண்டாள்? அது பாலியல் உறவு முறையை சார்ந்தா இருந்தது, அது அவ்வாறாகத்தான் இருந்தது. இப்பொழுது நாமும் அதை ஒரு ஆய்வாக எடுத்துக் கொள்வோம். எனவே நாம் அதற்குள்ளாக திரும்பிச் செல்ல வேண்டும். அப்படி அல்ல என்று நிரூபிக்க அவர்களுக்கு ஒரு வேதவசனம் கூட இல்லை. அவர்களில் சிலர் ஏவாள் நான் கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள் என்கிறார்கள். ஆமையா, விபச்சாரியும் அவ்வாறே கூறினாள். தேவன் எல்லா ஜீவன்களையும் உண்டு பண்ண வேண்டியவராயிருக்கிறார். ஆனால் அதுவோ தாறுமாறாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாகும். அந்த பையனின் சோபத்தை கவனித்து பாருங்கள். அவன் தன் தந்தையினால் உண்டாயிருந்து தன் தந்தையைப் போலவே பிசாசாய் பகை உணர்வு, கீழ்த்தரம், கொலைகார குணம் இவற்றை உடனாயிருந்தான். புரிகிறதா? அதன் பின்னர் எப்படி ஆபேல் அவர்கள் அவனுடைய பெற்றோர் ஒருவேளை தோட்டத்தில் இருந்த மரங்களில் கனிகள் உண்டாயிருந்தன என்று சொல்லியிருக்கக்கூடும். ஆனால் அதுவோ ஆபேலுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஆபேல் போய் சீவனை எடுத்து ரத்தத்தை சிந்தலின் மூலமாக ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து வந்தான். ஒரு மரத்தின் கனியை கொண்டு வரவில்லை, ஆப்பிள் பழங்களையோ வாழைப்பழங்களையோ அல்லது பேரிக்காய் கனிகளையோ கொண்டு வரவில்லை. ஆனால் ஆபேலோ ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாட்டினாலே தேவனுக்கு மேன்மையான பலியை செலுத்தினான். தேவனே அதை குறித்து சாட்சி கொடுத்தார், ஏனெனில் அது அவனுக்கு விசுவாசத்தினாலே வெளிப்படுத்தப்பட்டது என்று எபிரேயர் 11 உரைக்கிறது. அங்கேதான் தேவன் தன் சபையை கட்டினார். மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு ஒருபோதும் வெளிப்படுத்தவில்லை. வேத கருத்தரங்கில் இதை ஒருபோதும் கற்கவில்லை. யாரோ இதை உனக்கு எங்கோ ஒருபோதும் போதிக்கவில்லை. ஆனால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அங்கே முழு காரியமும் வெளிப்பாட்டின் மேல் உள்ளது. முழு சபையையும் இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்பாடாகிய இந்த கல்லின் மேல் நான் என் சபையை கட்டுவேன் என்பதாய் உள்ளது. நீங்களோ உங்களது போதகர் சொல்வதை எடுத்துக் கொள்ளலாம், உங்கள் வேத கருத்தரங்கு போதிக்கிறதை எடுத்துக் கொள்ளலாம், நீங்கள் சபை கூறுவதை எடுத்துக் கொள்ளலாம். ஆனாலும் அது இன்னமும் சரியல்ல. சொல்வன்மையோடு நீங்கள் அதனை விளக்கலாம். ஆனால் தேவனானவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய குமாரன் என்பதையும் அவரது ரத்தத்தினூடாகவே நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள் என்பதையும் உங்களுக்கு வெளிப்படுத்தும் வரையில் அது சரியானதல்ல. அவர் எனது ரட்சகர் என்ற அந்த வெளிப்பாட்டின் மேலே உள்ளது. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஆகையால் சாத்தான் ஏன் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்திற்கு மிகவும் எதிராக இருக்கிறான் என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். வெளிப்படுத்தப்பட்ட எந்த காரியத்திற்கும், ஆவிக்குரிய வெளிப்பாட்டிற்கும் சாத்தானோ அதற்கு எதிராகவே இருக்கிறான். அந்த காரணத்தினால்தான் அவர் இன்றைக்கு ஊழியத்திற்கு மிகவும் எதிராக இருக்கிறான். காரணம் அது என்ன? அது கிறிஸ்துவின் வெளிப்படுத்துதல். உலக பிரகாரமான சபையானது தன்னுடைய மகத்தான ஸ்தாபனங்களையும் ஸ்தாபன நிறுவனங்களையும் அதனுடைய அலங்காரமான மிருதுவான செய்திகளோடு போகட்டும். அவ்வாறு அவர்கள் இருக்கும் வரையில் சாத்தான் அவர்களை எந்த விதத்திலும் தொந்தரவு செய்யவே மாட்டான். அவர்களுக்கு எந்த தொல்லையும் இல்லை. யாவரும் அவர்களை முதுகில் தட்டி கொடுத்து பாராட்டுவார்கள். விசுவாசிகளை பின்தொடரும் அடையாளங்கள் இன்னென்ன என்று தேவன் கூறின அடையாளங்கள் சபையில் வல்லமையோடும் வியாதியஸ்தரை சுகப்படுத்தும் கிரியைகளோடும் வெளிப்பட்டு மீண்டும் பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவன் கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் ஒரு காலம் வருகிறது. அப்பொழுது சாத்தானானவன் அதற்கு எதிராக கிரியை செய்வதற்காக எழும்புகிறான். அவன் அதை குறித்து ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறான். அந்த நேரம் வரையிலும் நீங்கள் எத்தனை சபைகளில் சேர்ந்தாலும் சாத்தான் கவலைப்படுவதில்லை. எத்தனை சபையில் சேர்ந்தாலும் அவன் கவலைப்படுகிறதில்லை. ஆனால் அவர் தேவனுடைய குமாரன் என்றும் அவர் செய்த கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள் என்றும் வெளிப்படுத்தும் போது, வேறு கிரியைகளை அல்ல, அவர் செய்த அதே கிரியைகளை செய்வீர்கள் என்று கிறிஸ்து உங்களுக்கு வெளிப்படுத்தும் போது சாத்தான் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறான். என்னை விசுவாசிக்கிறவன், பரிசுத்த யோவான் 14:7, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். அதே கிரியைகளை, அதை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். ஏனென்றால் பரிசுத்தாவின் அபிஷேகம் மிக பெரியதாக இருக்கும் என்று கிறிஸ்து தாமே பிரசங்கிக்க முடியாது. அவரால் அதை அவர்களுக்கு கொண்டு வர முடியவில்லை. ஏனெனில் பரிசுத்தாவி அப்பொழுது அருளப்படாதிருந்தது. ஆனால் இயேசு வந்து தனது ஜீவனை தியாக பலியாக்கிய போது பரிசுத்த ஆவியானவர் திரும்ப வந்தார். அதன் பின்பு அவர்களால் ஜனங்களுக்கு நித்திய ஜீவனை பகிர்ந்தளிக்க முடிந்தது. இதுதான் பெரிய கிரியைகளாகும். ஆனால் அடையாளங்களும் அற்புதங்களும் விசுவாசியை தொடர்வதை பற்றி இயேசு தெளிவாக கூறினார். மார்க்கு 16:16, உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கங்கள் என்று கூறினார். எதுவரைக்கும் உலகமெங்கும் எத்தனை பேருக்கு சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷமானது எதுவரைக்கும் பிரசங்கிக்கப்படுகிறதோ அதுவரையிலும் இந்த அடையாளங்கள் விசுவாசிக்கிறவர்களை பின்தொடரும். சகோதரனே, அது ஒரு வெளிப்பாடாகும் போது அப்பொழுது நீங்களோ ராஜ்யத்திற்கு சமீபமாயிருக்கிறீர்கள். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. காரணம், மோசே இருந்ததைப் போல அந்த வனாந்திரத்தின் பின்னால் தனிமைப்படுத்திக் கொண்டுள்ள எந்த ஒரு மனிதனுக்கோ அல்லது ஸ்திரீக்கோ தேவனுடைய வெளிப்பாடு பரிசுத்த ஆவியின் மூலமாக வெளிப்படுத்தப்படும். எனவே எந்த காரியமும் அவனை அசைக்க முடியாது. அவனோ அப்பொழுது எவ்வளவு தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஆகிவிடுகிறான். சாத்தானோ வெளிப்பாட்டை வெறுக்கிறான். அவனதை விரும்புவதே கிடையாது. அதுவோ அவனது திட்டத்தை எல்லாம் கவிழ்த்து போடுகிறது. இந்த புத்தகத்தின் தன்மையோ யோவான் இதை எழுதவில்லை என்று காண்பிக்கிறது. அது உண்மை, அவைகள் அவனுடைய எழுத்துக்கள். ஆனால் அவனுடைய ஆவியின் ஏவுதல் அல்ல, அது தேவனுடைய ஆவியின் ஏவுதல் அந்த புத்தகத்தை எழுதுகிறது என்பதாய் உள்ளது. சரி, இப்பொழுது வசனம் என்ன கூறுகிறது என்று பார்ப்போமாக. இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது. இப்பொழுது காலம் சமீபமாயிருக்கிறது என்ன? இயேசு கிறிஸ்துவை பற்றிய முழுமையான வெளிப்பாடு அவரது சபைகளுக்கு தெரியப்படுத்தும் போது காலங்கள் செல்ல செல்ல அதுவோ அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. நாம் இப்பொழுது சரியாக கடைசி காலத்தின் முடிவில் இருக்கிறோம். எனவே நாம் இப்பொழுது உண்மையிலேயே உலகத்தின் முடிவு காலத்தில் இருக்கிறோம். நாம் உலகத்தினுடைய சரித்திரத்தின் முடிவில் இருக்கிறோம். இந்த வாரம் முடிவு பெறுவதற்கு முன்னர் தேவன் நம்மோடு இருக்கிறபடியால், நமக்கு உதவி செய்கிறபடியால் நாம் சபை காலங்களின் முடிவில் இருக்கிறோம் என்பதை நாம் நிரூபிப்போம். நாம் பிலதெல்பியா இல்லை, லவோதிக்கேயா சபையின் காலத்தில், எல்லா காலங்களுக்கும் முடிவான காலத்தில் இருக்கிறோம். நாம் உலக அரசியலின் முடிவில் இருக்கிறோம். நாம் இயற்கையான உலகத்தின் முடிவில் இருக்கிறோம். நாம் எல்லா காரியங்களின் முடிவிலும் இருக்கிறோம். நாம் இயற்கையான ஒவ்வொரு காரியத்தின் முடிவிலும் இருந்து வேறொன்றுக்குள்ளாக பிரவேசிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். அந்த ஒரு நாள் வருகையில் நான் சீவர் போட்டுக்கு போய்கொண்டிருக்கையில் என்று நான் நினைக்கிறேன், இல்லை எங்கோ வந்து கொண்டிருக்கையில் நான் எல்லாவற்றையும் நோக்கி பார்த்தேன். அப்பொழுது நான், மரங்கள் மரித்துக் கொண்டிருக்கின்றன, புற்கள் மரித்துக் கொண்டிருக்கின்றன, மலர்கள் மரித்துக் கொண்டிருக்கின்றன, நான் மரித்துக் கொண்டிருக்கிறேன், உலகமானது மரித்துக் கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு காரியமும் மரித்துக் கொண்டிருக்கிறது, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு காரியமும் மரித்துக் கொண்டிருக்கிறது என்று கூறினேன். இந்த காலை வேளையில் இங்கு அமர்ந்திருக்கிற நாம் மரித்துக் கொண்டே இருக்கிறோம். நிச்சயமாக எங்கோ ஒரு உலகம் உண்டு, அங்கே ஒன்றும் மரிப்பதில்லை. ஒவ்வொரு காரியமும் மரித்துக் கொண்டிருக்கிற ஓர் உலகம் உண்டென்றால் ஒவ்வொன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கும் உலகம் ஒன்று இருக்கத்தான் வேண்டும். அப்படிப்பட்ட உலகத்தை தான் நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அங்கே மரங்கள் முதற்கொண்டு யாவும் அழியாமல் நிலைத்திருப்பவையாகும். ஓ, அங்கே யாவும் அழியாமை தரித்துக் கொண்டு தேவ மகிமையினால் நிலை பெற்றிருக்கும். இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தின் 1 முதல் 3 வசனங்களில் உள்ள பின்னணியை நாம் சற்று பார்ப்போம். 1 இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்படுத்தல். 2 ஒரு தூதரால் யோவானுக்கு தரப்பட்டது. 3 பாக்கியவான்கள், இதை வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றும், இதை உங்களால் வாசிக்க முடியாவிட்டால் இதை வாசிக்க கேட்கிறவன் பாக்கியவான். உங்களால் படிக்க முடியவில்லையா? அப்படியானால் நீங்கள் இதை வாசிக்க கேளுங்கள். அவ்வளவுதான், வாசிக்கிறவன் பாக்கியவான். உங்களால் இதை வாசிக்க முடியவில்லை என்றால் வாசிக்க கேட்கிறவனும் பாக்கியவான். ஏனென்றால் காலம் சமீபமாய் உள்ளது. இப்பொழுது இந்த வேத வாக்கியத்தின் பொருள் என்னவென்று யூகித்து பாருங்கள். யோவான் அங்கே எழுத்தாளன். அதை எழுதுகையில் இது யோவான் இங்கே ஆசீர்வாதங்களை போன்றவற்றை கூறுவதாகும். இப்பொழுதோ நான் இதை பற்றி கருதுவது என்னவெனில், பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரியன் ஒவ்வொரு நாள் காலையிலும் வேத வாக்கியங்களை வாசிக்கும்படி எழுதென்று வாசிப்பான். அதை சபையார் வாசிக்க கேட்டனர். அநேகரால் வாசிக்க முடியாமல் இருந்தது. ஆகையால் அவன் இதை வாசிக்கிறவனும் இதை வாசிக்க கேட்கிறவனும் பாக்கியவான் என்றான். புரிகிறதா? வாசிக்கிறவனும் வாசிக்க கேட்கிறவனும் இதை வாசிக்கிறவனும் அதை வாசிக்க கேட்கிறவனும் பாக்கியவான். எனவே நீங்கள் அமர்ந்து இதை வாசிக்க கேட்டாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். இதை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஏனென்றால் காலம் சமீபமாயிருக்கிறது. இப்பொழுது 4 முதல் 6 முடிய உள்ள வசனங்கள் சபைக்கு ஒரு வாழ்த்துதலை தெரிவித்தலைவுடையதாயிருக்கின்றன. இப்பொழுது 4-ஆம் வசனம் முதல் 6-ஆம் வசனம் முடிய நாம் எடுத்துக்கொள்ள விரும்புகிறோம். இப்பொழுது நாம் இதை ஆராயும் முன்பு ஒவ்வொருவரும் கடினமாக சிந்தித்து பார்க்க முயற்சிக்கும்படி நான் விரும்புகிறேன். அது என்னவா இருக்கிறது? அது இயேசு கிறிஸ்து பற்றிய வெளிப்படுத்தலா இருக்கிறது. அங்கே தேவன் கால திரையை நீக்கிவிட்டார். இங்கோ காலம் உள்ளது. இயேசு பூமியில் இருந்த போது அவரால் சபை காலங்களையும் அவைகளில் என்ன சம்பவிக்கும் என்பதையும் காண முடியவில்லை. எனவே தேவன் அத்திரையை நீக்கினார். அதை முன்கூட்டியே நீக்கி ஒவ்வொரு சபைக்காலத்திலும் என்ன சம்பவிக்கப் போகிறது என்பதை உள்ளே சென்று காணும்படி யோவானை அனுமதித்து அதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி 7 சபைகளுக்கு அனுப்பும்படி செய்தார். அது என்ன? கிறிஸ்து தம்முடைய கிரியையின் நாட்களில் வெளிப்படுத்தினார். இது முழு கிரியையும் கொண்ட புத்தகமாய் உள்ளது. இது கிறிஸ்து அளித்த ஒரு தீர்க்க தரிசன புத்தகமாகும். தேவன் தம்முடைய தூதனால் நமக்கு அளித்திருக்கிறவைகளோ யோவானால் எழுதப்பட்ட ஒரு புத்தகமாய் உள்ளது. இதை வாசிப்பவரும் வாசிப்பதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம் உண்டு. இவை யாவும் நிறைவேறும் போது காலம் சமீபித்து விட்டிருக்கும். இப்பொழுது நமக்கு நல்ல அடிப்படை கிடைத்து விட்டது. நாம் சபையை சிந்தையில் கொண்டுள்ளோம் என்பதை நினைவு கூறுங்கள். ஒரு பக்கத்தில் சபையானது ஆரம்பிக்கிறது, மற்றொரு பக்கத்திலோ சபையானது முடிவடைகிறது. திங்கள் இரவில் நாம் சபை காலங்களை குறித்து படிக்கையில் இன்னும் விவரமாக பார்க்கலாம். யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இப்பொழுது இப்பாகத்தில் உள்ள அடையாள சின்னங்களில் ரகசியமான ஆழமான காரியங்களில் பாகங்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆசியா மைனரில் உள்ள 7 சபைகளுக்கும் இது எழுதப்பட்டுள்ளது. அந்த நேரத்தில் அந்த காலங்கள் எதிர்காலத்தில் வரவேண்டியவளாய் இருந்தன. அவர் அவர்களை அவர்களுடைய கிரியைகளுக்காகவும் அவர்கள் செய்திருந்தவைகளுக்காகவும் போற்றி புகழ்ந்தார். ஆனால் ஆசியா மைனரில் உள்ள அந்த சபைகளுக்கு 7 சபைகளுக்கும் இது கூறப்பட்டுள்ளது. ஆசியா மைனர் என்ற பிரதேசமானது முழு ஆசியா கண்டம் அல்ல, அதில் உள்ள சிறு பிரதேசமாக இருந்தது. ஆசியா மைனர் என்பது அமெரிக்காவில் உள்ள பென்சில்வேனியா அல்லது பாருங்கள் அதை போன்ற ஒன்றாய் அல்லது கிட்டத்தட்ட இந்தியானா மாநிலத்தின் அளவுக்கொப்பான பரப்பளவை கொண்ட ஒரு பகுதியாகும் என்று அவர்கள் உரிமை கோருகின்றனர். இச்சிறிய ஒரு பிரதேசத்தில்தான் அவ்வேழு சபைகளும் அமைந்திருந்தன. அந்த நேரத்தில் அவைகளை பார்க்கலாம் அதிகமான சபைகளும் இருந்தன. ஆனால் இந்த சபைகள் அவைகளினுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்தின. நான் இப்பொழுது அதை குறித்த சரித்திர குறிப்பில் இருந்து நான் எழுதி வைத்துள்ளதை இங்கே வாசித்துக் கொண்டிருக்கிறேன். இதை வாசிக்க கேட்டும் கவனிக்காதவன் சபிக்கப்பட்டவன். இப்பொழுது 4-ஆம் வசனத்தில் இருந்து இங்கே ஒரு காரியத்தை விளக்கிக் கூறும் கட்டத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும். இப்பொழுது இந்த ஆவிகள் என்பதை பற்றி நாம் அவைகளை பின்னால் பார்ப்போம். இப்பொழுது இங்கே இது வெளிப்படுகிறது. நீங்கள் அங்கே கவனிப்பில்லையானால் 7-ஆம் 8-ஆம் வசனங்களிலும் கூட அவர் மீண்டும் வந்து மீண்டும் வெளிப்படுத்தி கூறுகிறார். இப்பொழுது கவனியுங்கள், 7 சபை காலங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய ஒரு சமயத்தில் இருந்தவரும் இப்பொழுது இருக்கிறவரும் மற்றும் வருகிறவருமானவர். இப்பொழுது இங்கே அவர் தம்முடைய 3 விதமான தனது கிரியையின் 3 விதமான வெளிப்படுத்தலை வெளிப்படுத்துகிறார். இப்பொழுது நீங்கள் 8-ஆம் வசனத்தை எடுத்துக் கொள்வீர்களானால் நாம் அதற்கு இன்னும் 1 நிமிடத்தில் வருவோம். நாம் 8-ஆம் வசனத்தை எடுத்துக் கொள்வோம்.
இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். இப்பொழுது நாம் நான்காம் மற்றும் ஆறாவது வசனங்களை கருத்தில் எடுத்துக் கொள்வோம். இரண்டும் ஒரே கருத்துடையவை. ஒன்று, இருந்தவரும் இருப்பவரும் வருகிறவருமானவர் என்று அவர் கூறுகிறார். சபைக்கு முன்பாக தேவன் எதை வைக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்? அவருடைய தெய்வீக தன்மையை. இன்றைக்கோ ஜனங்கள் அவரை வெறுமன ஒரு தீர்க்கதரிசியாக்க முயற்சிக்கிறார்கள். அவர் ஒரு தீர்க்கதரிசியை பார்க்கலும் மேலானவர். சில ஜனங்கள் அவரை மூன்று தேவர்களாக்க முயற்சிக்கிறார்கள். அவர் மூன்று தேவர்களாக இருக்கவில்லை. அவர் மூன்று உத்தியோகங்களில் ஜீவித்த ஒரே தேவனாக இருக்கிறார். ஒரே தேவனின் மூன்று வெளிப்படுத்துதல்கள். இப்பொழுது நினைவிருக்கட்டும், இதுதான் அந்த வெளிப்படுத்தலாக இருக்கிறது. கேட்கிற எவனும் இப்புத்தகத்தில் எழுதப்பட்டவர்களை கை கொள்ளாமற் போனால் ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவனது பங்கு எடுத்து போடப்படும். இயேசு தன்னை இங்கே மூன்று தேவர்களாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கவில்லை, ஆனால் ஒரே தேவன் மற்றும் மூன்று உத்தியோகங்கள். நாம் அந்த சபைக்காலங்களுக்குள்ளாக சென்று அவர்கள் அதை எங்கே இழந்தார்கள் என்று காணும் போது, ஓ இதுவோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் உயர்ந்ததாக இருக்க போகிறது. இதுவே நிசாயா ஆலோசனை சங்கத்தில் ஒரு பெரிய பிளவு உண்டாக காரணமாக இருந்தது. இரு மாறுபட்ட கருத்துக்களை உடையவர்கள் தங்கள் கொள்கைகளை தீவிரமாக பிரிந்து சென்றனர். மீண்டும் நிசாயா ஆலோசனை சங்கத்துக்கு முன்பிருந்த காலம் போல இந்த கடைசி நாட்களிலும் அவர்கள் அதே காரியத்தை செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் மீண்டும் மற்றொன்று இருக்கும். நான் இங்கே நின்று கொண்டிருப்பது எவ்வளவு நிச்சயமோ அதே விதமாக கத்தோலிக்கரும் புராட்டஸ்டன்ட்களும் ஒன்றாக இணைவார்கள், அல்லது ஒருவரோடு ஒருவர் ஒத்துப்போவார்கள். இப்பொழுது இங்கிலாந்தில் உள்ள கேன்டர்பரி என்ற இடத்தின் பிரதான தலைமை பேராயரை கவனித்து பாருங்கள். அவை யாவும் ஒன்று சேர குவிந்து கொண்டிருக்கிறது. வேதத்தில் திரித்துவ தேவனை பற்றி உபதேசம் இல்லவே இல்லை. ஒரே ஒரு தேவன் தான் உண்டு. அதுதானே இங்கே வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அதனால் முழு வேத பிரமாணமும் நிரூபிக்கப்பட்டு கிறிஸ்து அதன் மேல் தன் முத்திரையை பதிக்கிறார். அதுதான் இது. எவரேனும் இதனோடு எதையாவது கூட்டினாலோ அல்லது இதிலிருந்து எடுத்து போட்டாலோ ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய எடுக்கப்படும். எனவே இப்புத்தகத்தை சுயநலம் இல்லாமல் திறந்த இருதயத்தோடும் திறந்த சிந்தையோடும் இதை அணுகுங்கள். ஆதி சபையில் அவர்கள் நிசாய ஆலோசனை சங்கத்தில் இரு மாறுபட்ட பெரும் கருத்து வேறுபாடுகளுக்குள் சென்றார்கள். ஓ, ஆதி சபை பிதாக்களில் அநேகர் அந்த நாளில் முற்றிலும் மாறுபட்ட கொள்கைகளுக்குள் போனார்கள். அவர்களில் ஒருவர் திருத்துவ தேவனை நம்புகிற திருத்துவ கொள்கை, மற்றொருவர் ஒரே தேவன் என்பதனை உடையவர்களாக இருந்தனர். அவ்விரு கொள்கைக்காரர்களுமே இன்றும் நீடித்திருக்கிறார்கள். அவை இரண்டும் இரு நேர்கிளைகளைப் போல ஒன்றையொன்று சந்திக்காமல் பிரிந்தே செல்கின்றன. திருத்துவமானது மூன்று தனித்தனி நபர்களாகிய தேவர்களை குறித்தது. மற்றொன்று ஒருத்துவக்காரர்களாவர், ஒன்று அடுத்ததை போன்றே தவறானது. எனவே அவர்கள் இருவருமே இரு நேர்கிளைகளைப் போல பிரிந்தே செல்லுகிறார்கள். ஆனால் இங்கே சத்தியம் வெளிப்படுகிறது. இயேசு தம்முடைய சொந்த பிதாவாக இருக்க முடியாது, அல்லது அதாவது பரிசுத்த ஆவியன்றி மற்றொரு பிதா இயேசுக்கு இருப்பாரெனில் அப்பொழுது அவர் முறை தவறி பிறந்த குழந்தையாகி விடுவார். இல்லை, காரணம் பரிசுத்த ஆவியினால் தான் அவர் உற்பவித்தார். தேவரே தனது பிதா என்று இயேசு கூறினார். எனவே பரிசுத்த ஆவியானவரும் தேவனும், அது மத்தேயு 1:18 உள்ளது. எனவே பரிசுத்த ஆவியானவரும் தேவனும் ஒரே நபராகத்தான் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இயேசுக்கு இரு தந்தைகள் இருக்கின்றார்கள் என்பதாகிவிடும். இயேசு இம்மானுவேல் என்று அழைக்கப்பட்டார். அதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இயேசு பூமியில் இருந்த போது அவரும் பிதாவும் ஒன்றாய் இருந்ததாகவே அவர் உரிமை கோரினார். நான் இது சம்பந்தமாக எல்லா வேத வாக்கியங்களையும் இங்கு எழுதி வைத்துள்ளேன். ஏனெனில் இதை குறித்து நமக்கு கேள்விகள் அல்லது வேற ஏதோ ஒரு காரியம் உண்டாயிருக்குமானால் நீங்கள் அதற்கான பதிலை கண்டறியலாம். இங்கே அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமானவர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் என்று இவ்வாறாக அவரது மூன்று விதமான உத்தியோகங்களை குறித்து அவர் வெளிப்படுத்தப்படும் போது அங்கே மூன்று தேவர்கள் இல்லை, ஒரே தேவன் தான் உண்டு. ரோமானிய தேசங்களில் அவர்களோ பல தேவர்களை உடையவர்களாக இருந்தனர். அந்த காரணத்தினால் தான் நிசாய ஆலோசனை சங்கத்தில் அவர்கள் இதை செய்தார்கள். அதாவது திருத்துவ கொள்கையை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் மறித்து போன தங்களுடைய மூதாதையரிடம் ஜபத்தை ஏறெடுத்தனர். இங்கே என்னிடம் அவர்களுடைய வரலாற்று குறிப்புகள் இருக்கின்றன. அவைகளில் இருந்து நாம் மேற்கோள் காட்ட முடியும். புரிகிறதா? அவர்கள் தங்களுடைய மறித்து போன மூதாதையரிடம் வேண்டுதல் செய்தனர். அந்த காரணத்தினால் தான் அவர்கள் பரிசுத்த சிசிலியா, பரிசுத்த மார்க்கஸ், பரிசுத்தவான், 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 பரிசுத்தவான் என்று அவர்களிடத்தில் வேண்டுதல் செய்வதை உடையவராயிருக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பேதுருவோ
தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரம் ஒருவரே, அவர் மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு என்று கூறினார். ஒருவரே அவர்களுக்கு திருத்துவ தேவன் இருக்க வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் அவர்கள் ஜூபிட்டர், மார்ஸ், வீனஸ் என்ற தேவர்களை உடையவர்களாக இருந்தனர். எல்லாம் ஒரே தேவனாய் இருந்தது என்று ஒரே தேவன் மேல் சுமத்துவது சரியானதல்ல என்று கூறி அவர்கள் அதை கூறு போட்டு மூன்று உத்தியோகங்களில் வெளிப்பட்ட தேவனை மூன்று வித்தியாசமான தேவர்களாக இருக்கும்படி
செய்துவிட்டனர்.
ஆனால் இங்கோ வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் அவர் தன்னை யார் என்று தெளிவாக கூறுகிறார். இருந்தவரும் இருப்பவரும் வருகிறவருமான சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்று கூறுகிறார். நாம அதை இன்னும் சற்று நேரத்தில் பார்ப்போம். அவர் நான் அல்பாவும் ஒமேகாவும் என்று கூறினார். மொழியின் முதல் எழுத்து முதல் முடிவான எழுத்து வரையிலும் அனைத்தும் இவரே. அல்பா முதல் ஒமேகா முடிய இது கிரேக்க மொழி அகரவரிசையாகும். பள்ளத்தாக்கின் லீலி, சாரோனின் ரோஜா, பிதா குமாரன் பரிசுத்தாவி, இருந்தவரும் இருப்பவரும் வருகிறவருமானவர், தாவீதின் வேரும் சந்ததியுமானவர், அவரே தேவன், தேவனே. 1 தீமோத்தேயு 3:16 வசனம் உரைப்பதோ, அன்றையும் தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகாமேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார் என்பதேயாகும். தேவரே, மூன்றாவது நபர் அல்ல, அல்லது ஒரு தீர்க்கதரிசி அல்ல, ஆனால் தேவன் தாமே மனித ரூபத்தில் வெளிப்பட்டார். இப்பொழுது இது ஒரு வெளிப்பாடு என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தேவன் ஆதியில் மகத்தான யெகோவாவாக இஸ்ரவேலுக்கு மேலாக அக்னிஸ்தபத்தில் இருந்து அவர்களை வழிநடத்தினார். அவர் தேவன், உடன்படிக்கையின் தூதனானவர். அவர் மலையின் மேல் இறங்கி வந்த போது மலை முழுவதும் தீப்பற்றிக் கொண்டது. மலையிலிருந்து அக்னி புறப்பட்டு வந்து அந்த 10 கற்பனைகளை எழுதிற்று. அப்பொழுது அவரோ தேவனின் பிதாத்துவம் என்று தம்முடைய பிள்ளைகளால், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களால், யூதர்களால் அழைக்கப்பட்டார். அதன் பின்பு அதே தேவன் தானே மரியாளின் கர்ப்பத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு சரத்தை எடுத்து தண்ணி பிறப்பில் பிறந்து வெளிப்படுத்தப்பட்டார். முன்பிருந்தது போல மானிட வர்க்கத்தினிடவில் அவர் ஜீவித்து தனது கூடாரத்தை, வாசனத்தை ஸ்தாபித்தார். அதே தேவன் தாமே மாம்சமாகி நம்முடைய வாசமணினார். வேதம் அவர்ணமாய் கூறியுள்ளது, கிறிஸ்துவில் தேவன் இருந்தார், அந்த சரீரம் இயேசுவாய் இருந்தது. இயேசு அவருக்குள் சர்வப்பிரகாரமாக தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் வாசமாயிருந்தது. இப்பொழுது நீங்கள் அவரை 3 ஆட்களாக்க முடியாது. 3 தேவர்களுக்கு என்று யாரஸ்தானம் கொடுக்காதீர்கள். ஒரே ஒரு தேவன் தான் உண்டு, புரிகிறதா? ஒரே தேவன். அந்த ஒரே தேவன் தான் மாம்சமானார். அவர் நான் தேவனிடத்திலிருந்து வந்தேன், தேவனிடத்துக்கு திரும்பி போகிறேன் என்றார். அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் மற்றும் பணமேறுதல் மூலம் பூமியிலிருந்து மறைந்து போனார். பவுல் அவரை தமஸ்குவுக்கு போகும் வழியில் அவரை சந்தித்தார். அப்பொழுது அவனோ சவுல் என்று அழைக்கப்பட்டு வந்தான். அப்பொழுது ஒரு சத்தம் உண்டாகி, சவுலே சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்டது. அதற்கு அவன், நீர் யார் என்றான். அதற்கு அவரோ, இயேசு நானே என்றார். அவர் அக்கிரிஸ்தவமாக இருந்தார். அவ்வொழி அந்த அப்போஸ்தலனின் கண்களை குருடாக்கியது. அவர் திரும்பி சென்றிருந்தார். அதே இயேசுவானவர் பிதாவாகிய தேவனிடத்திற்கு திரும்பி சென்றிருந்தார். அந்த காரணத்தினால் தான் அவர் இங்கே நான் சர்வ வல்லமை உள்ளவர் என்று கூறினார். அவர் தாம் மாம்சமானதற்கு முன்பாக இருந்த அதே சாயலுக்கு திரும்பிவிட்டார். அவர் வாழ்ந்த அந்த சரீரம் இயேசு என்று அழைக்கப்பட்டது. நாம் அறிந்துள்ள மனிதன் இயேசுவே. அன்பான ஒருத்துவ கொள்கைக்காரரே, நீங்கள் வெறும் இயேசுவின் நாமத்தில் மட்டுமே ஞானஸ்தானம் கொடுக்கிறீர்கள். அதன் மூலம் நீங்கள் தவறு செய்கிறீர்கள். இன்று உலகில் 100 கணக்கான இயேசு என்று பெயரிடப்பட்ட நபர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு கர்த்தராக இயேசு கிறிஸ்து தான் உண்டு. அவர் கிறிஸ்துவாக பிறந்தார். ஏராளமான இயேசுக்கள் இருக்கிறார்கள். அவர்களில் அநேகரை நானே சந்தித்திருக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் உண்டு. அவரே தேவன். பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்பவை நாமங்கள் அல்ல. அவைகள் ஒரு நாமத்துக்குரிய பட்டப்பெயர்கள். அவர்கள் பிதா, குமாரன், பரிசுத்தாவிய நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள். பிதா என்பது ஒரு நாமம் அல்ல, குமாரன் என்பதும் ஒரு நாமம் அல்ல, பரிசுத்தாவி என்பதும் ஒரு நாமம் அல்ல. அது மானிடன் என்பது போன்ற ஒரு பட்டப்பெயராய் உள்ளது. அந்த விதமாகத்தான் பரிசுத்தாவி என்ற பெயரும் உள்ளது. ஒரு மானிடன் இல்லை, ஒரு ஆவி, பரிசுத்தாவி. அவர்கள் பிதாவின் நாமத்தில் என்று கூறுகிறார்கள். இங்குள்ள பிதாக்களை பாருங்கள், உங்கள் குமாரர்களுடைய குமாரர்களை பாருங்கள், இங்குள்ள மானிடரை பாருங்கள். புரிகிறதா? பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்பது ஒரு நாமம் அல்ல, அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமத்துக்குரிய ஒரு பட்டமாயிருக்கிறது. அந்த விதமாகத்தான் அப்போஸ்தல சபையானது ஆதியில் ஞானஸ்தானம் கொடுத்தது. கத்தோலிக்க சபையானது ஸ்தாபிக்கப்படும் வரையில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்று வேறெந்த விதத்திலாவது கிறிஸ்தவ சபையில் எவராவது எப்போதாவது ஞானஸ்தானம் பண்ணப்பட்டாரா என்று சரித்திரத்தில் இருந்து ஒரு முறையோ அல்லது ஒரு வேத வாக்கியத்தையோ எவராவது எடுத்துக் கூறும்படி நான் கேட்கிறேன். அதன் பின்னரே அவர்கள் பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்ற ஒரு கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டனர். இப்பொழுது வரலாற்று ஆசிரியர்களே, உங்களுடைய வரலாறுகளை கொண்டு வாருங்கள், பார்க்கலாம். ஆம், அப்படிப்பட்ட ஒரு காரியமே கிடையாது. கிபி 304 பின்பு, 304 பிறகே தேவனாகிய பிதா, தேவனாகிய குமாரன், தேவனாகிய பரிசுத்தாவி என்று 3 தேவர்களுக்காக திருத்துவ ஞானஸ்தானமானது உண்டானது. அது அஞ்ஞான கொள்கையாகும். இந்த வாரம் முடிவதற்கு முன்னர் நான் அதை உங்களுக்கு சில புத்தகங்களிலிருந்து வாசித்து காண்பித்து பின்னர் வேதத்தின் மூலமும் காண்பிக்க உள்ளேன். நாம் இந்த காலையில் வெளிப்படுத்தலின் பேரில், அதாவது அது எங்கே வருகிறது என்றும் எவ்வாறு காலங்கள் தோறும் நிலைபெற்று வந்திருக்கிறது என்பதை பற்றியும் பேசிக் கொண்டிருக்கிறோம். சகோதரனே, சத்தியத்திற்கு திரும்பு. நாம் கடைசி நாளில் இருக்கிறோம். எபேசு சபைக்கு நாம் வரும்வரைக்கும் காத்திருங்கள். அதை நாம் லவோதிக்கா சபை காலத்துடன் ஒப்பிட்டு பார்த்து இவ்விரண்டு காலங்களின் நடுவில் என்ன சம்பவித்தது என்பதை பற்றி பார்ப்போம். எவ்வாறு அந்த காரியம் உள்ளே நுழைந்தது என்பதை நீங்கள் காண்பீர்கள். லூத்தரின் காலத்தில் அது நுழைந்த போது நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய் என்று அவர்களுக்கு கூறப்பட்டது. சர்தை என்ற வார்த்தை மறித்து போன என்று பொருள்படுகிறது. 1500 ஆண்டுகால இருண்ட காலங்களினூடாக அவர்கள் சத்தியத்தை இழந்தனர். அது வரைக்கிலும் அக்காலத்தில் ஒவ்வொரு சபையும் உபதேசத்தை கொண்டிருந்தனர். அதன் பின்னர் 606 அவர்கள் நிசாயா ஆலோசனை சங்கத்தை ஏற்படுத்தின போது அவர்கள் அந்த நாமத்தை அகற்றிவிட்டு அதிலிருந்து 3 தேவர்களை ஏற்படுத்திக் கொண்டனர். அவர் இங்கே இருந்தவரும் இருப்பவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் நானே என்று கூறினார். நிச்சயமாகவே அவர் இப்பூமியில் 3 விதமான உத்தியோக நிலைகளை உடையவராயிருந்தார். அவர் இப்பூமியில் இருந்தபோது 3 விதமான உத்தியோக நிலைகளில் இருந்தார். பூமியில் அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். அவர் பரலோகத்தில் ஒரு ஆசாரியராகவும் கூட இருக்கிறார். அவர் மீண்டும் பூமிக்கு திரும்பி வருகையில் அவர் ஒரு ராஜாவாக இருப்பார். தீர்க்கதரிசி, ஆசாரியன், ராஜா, இருந்தவரும் இருப்பவரும் வருகிறவருமானவர். இருந்தவர் என்றால் ஒரு தீர்க்கதரிசியாக விளங்கிய இயேசுவாகும். இருப்பவர் என்றால் ஆவிக்குரிய பலிகளை செலுத்துகிற ஒரு ஆசாரியர். அவர் நமது பலவீனங்களை குறித்து பரிதவிக்கக்கூடிய பிரதான ஆசாரியன் ஆவார். அவர் நமது மத்தியில் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தி அதை நிரூபிக்கிறார். தீர்க்கதரிசி, ஆசாரியன் மற்றும் ராஜா, ஆனால் ஒரே தேவன். அவர் இப்பூமியில் இருந்த போது அவர் ஒரு தீர்க்கதரிசியாக வார்த்தையாக இருந்தார். சற்று பின்னால் வேதமானது அவரை உண்மையுள்ள சாட்சி என்று அழைக்கிறது. உண்மையுள்ள சாட்சி என்பது தீர்க்கதரிசியாய் உள்ளது. அவர் ஆசாரியனாய் இருந்தார். அவர் இப்பொழுது ஆசாரியனாய் இருக்கிறார். அவர் வரும்போது ஒரு ராஜாவாயிருப்பார். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 15:3 படித்து பார்ப்பீர்களேயானால் உங்களால் வெளிப்படுத்தல் 15:3 பார்க்க முடியும். நாம் இங்கே திருப்பி அவர் என்னவாய், அதாவது அவர் ராஜாவாக இருக்க போகிறார் என்றால் அவர் வருகையில் அவர் ராஜா என்று இருப்பாரா என்று பார்ப்போம். இப்பொழுது நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 15:3 வசனத்தை பார்க்க போகிறோம். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி, சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமானவைகள், பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியுமானவைகள். அவர் பூமியில் என்னவாக இருந்தார்? தீர்க்கதரிசி. அவர் தீர்க்கதரிசியாக இருந்தார் என்பதை ஜனங்கள் எவ்வாறு அறிந்து கொண்டார்கள்? அவர் மேசியாவின் அடையாளத்தை செய்தார். அது ஒரு தீர்க்கதரிசிக்குரியதாக இருந்தது. ஓ, கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. அவர்கள் அவரை எவ்வாறு அறிந்து கொள்ளாமல் போனார்கள்? காரணம், அவர்கள் வேறு ஏதோ ஒன்றை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தனர். அவர் மேசியாவின் அடையாளத்தை செய்து காண்பித்த போதிலும் அவர்களோ அவருக்கு செவி கொடுக்கவில்லை. அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். மோசே, உன் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசி எழுப்ப பண்ணுவார். அது நிறைவேறும் போது அவர்கள் இந்த தீர்க்கதரிசிக்கு செவி கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் ஜனங்களின் நடுவே இராதபடி அறுப்புண்டு போவார் என்று கூறினான். அவர் பூமியில் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். இப்பொழுது அவர் ஏன் அவ்வாறு இருந்தார்? தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையுள்ள சாட்சி என்பதற்காகவே ஆகும். ஆமென். அவர் வெளிப்பட்ட தேவனுடைய வார்த்தையாக இருந்தார். பரிசுத்த யோவான் 1:10 ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவர்தாமே தேவனுடைய நித்திய வார்த்தைக்கான உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியாக இருந்தார். அவர் வார்த்தையாய் இருந்தார். அவர் தேவனுடைய வார்த்தையாய் இருந்தார். அவர் வார்த்தையாய் இருந்தபடியினால் அவர் ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தார். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையோ அவர் மூலமாக பாய்ந்தோடினது. அவர் ஒரே காரியத்தை மாத்திரமே கூற வேண்டியவராய் இருந்தார். பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது போ, அதையே என்று வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். நானாக இந்த கிரியைகளை செய்யவில்லை, என்னில் வாசமாய் இருக்கிற பிதாவே கிரியைகளை செய்கிறார். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். என் பிதா என்னில் வாசமாய் இருக்கிறார் என்று மனிதனாகிய தேவனுடைய குடாரமாகிய இயேசு கூறினார். தேவன் அநேக பட்டங்களை உடையவராயிருக்கிறார். யெகோவா, யெகோவா ஈரே, ரப்பா, மனேசே, ஓ அநேகம். அவருக்கு மீட்பின் தன்மையுடைய 7 கூட்டு பெயர்கள் உண்டு. அவருக்கு அநேக பட்டங்கள் உண்டு. சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, விடுவெளி நட்சத்திரம், பிதா, குமாரன், பரிசுத்தாவி, இவையெல்லாம். ஆனால் அவர் ஒரு மானிட பெயரை உடையவராயிருக்கிறார். தேவன் ஒரு பெயரை மாத்திரமே உடையவராயிருந்தார். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருந்தது. கர்த்தராகிய கிறிஸ்துவாக அவர் பிறந்த 8 கழித்து அவரை பரிசுத்த ஆவியானவர் இயேசு என்னும் நாமத்தினால் அழைத்தார். அவரது தாய் அவருக்கு விருச்சேதம் செய்து அவரை இயேசு என்று அழைத்தார். அவர் கிறிஸ்துவாக பிறந்திருந்தார். நான் பிரணாமாக பிறந்தது போலவே ஆகும். நான் பிறந்த போது நான் ஒரு பிரணாமாக இருந்தேன். அப்பொழுது வில்லியம் என்னும் பெயர் கொடுக்கப்பட்டது. ஆமேன். அவர் கிறிஸ்துவாக ரட்சகராக பிறந்தார். அவருக்கு 8 நாட்கள் ஆன போது அவருக்கு இயேசு என்ற நாமம் சூட்டப்பட்டது. மேலும் அவர் மகிமையின் கர்த்தராக வெளிப்பட்டார். ஆகையால் அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். மகிமையின் தேவன் நமது மத்தியில் வெளிப்பட்டார். ஓ, அவர் அதோ இருக்கிறாரே. பூமியில் அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். மகிமையில் அவர் ஆசாரியராயிருக்கிறார். வருகையில் அவர் ராஜாவாயிருப்பார். ஓ, எனக்கு அது பிடிக்கும். தீர்க்கதரிசி, வார்த்தையின் உண்மையுள்ள சாட்சி. ஆசாரியன் தனது சொந்த ரத்தத்தைக் கொண்டு தேவனுக்கு முன்பாக நிற்கிறார். ராஜா பரிசுத்தவான்களின் ராஜா. இப்பொழுது அவர் உலகின் ராஜா அல்ல, அவர் பரிசுத்தவான்களின் ராஜா. நாம் ஜனங்கள் மீது ஆளுகை செய்யும் பூமிக்குரிய ராஜாக்களை உடையவர்களாயிருக்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு ராஜாவும் ஒரு ராஜ்யமும் உண்டு. அந்த காரணத்தினால் தான் நாம் வித்தியாசமான முறையில் செயல்படுகிறோம். அண்மையில் நான் என் மனைவியை குறித்து கூறினது போல, நாங்கள் இங்குள்ள ஒரு கடைக்கு சென்று கொண்டிருந்த போது நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு அற்புதத்தை கண்டோம். அது ஒரு கோடைகாலமாக இருந்தது. அங்கே ஒரு பெண்மணி ஒரு ஆடை உடுத்தி இருந்தால், அப்பொழுது நான், அது ஒரு விரோதமான காரியமாய் உள்ளது என்றேன். மேலும் நான் என்னுடைய நிழற்பட கருவியை வைத்திருந்தால் நான் அந்த பெண்மணியை புகைப்படம் எடுத்திருப்பேன் என்று கூறினேன். பாருங்கள், காரணம் அதுவே முழு ஆடையுடன் நாங்கள் கண்ட முதல் பெண்மணியா இருந்தது. உங்களுக்கு தெரியுமா, ஒரு பெண்மணி உடுத்திருக்க வேண்டிய விதத்தில் உடுத்தியிருந்தாள். என் மனைவியோ, ஏன் பில்லி, நம்முடைய ஜனங்கள் இவ்வாறு உடுத்துகிறார்கள், அவ்வாறுதான் உடுத்த வேண்டும் என்று நமக்கு கட்டளையிடப்பட்டுள்ளதா என்று கேட்டால், அதற்கு நானோ, அது நம்முடைய ஜனங்கள் அல்ல, அது தேவனுடைய ஜனங்கள். தேவனுடைய ஜனங்களுக்கு பரிசுத்தம் தேவைப்படுகிறது என்று கூறினேன். மேலும் அவளோ, நல்லது, அவர்கள் சபைக்கு செல்கிறார்கள் அல்லவா என்று கேட்டாள். அப்பொழுது நான், ஒரு குறிப்பிட்ட சபையில் அங்கே அந்த பாடகர் குழுவில் பாடும் ஒரு பெண்மணி இருக்கிறாள் என்று கூறினேன். அப்படியானால் அவர்கள் ஏன் தவறாக உடுத்துகின்றார்கள் என்று கேட்டாள். அதற்கு நானோ, அவளுக்கு எந்த வித்தியாசமும் போதிக்கப்படாததுதான் அதற்கு காரணம் என்றேன். அது முற்றிலும் உண்மை. அதுதான் அந்த மாம்ச பிரகாரமான சபையாய் உள்ளது. நாம் அதை பற்றி வாரத்தில் பார்ப்போம். ஆவிக்குரிய சபையும் மாம்ச பிரகாரமான சபையும் இருக்கின்றன. அவர்கள் எல்லோரும் தாய் சபைக்குள் வழுவி விடுகிறார்கள். அவர்கள் அவ்வாறு செய்வார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 17 அதிகாரத்தில் வேதம் உரைத்துள்ளது. அவர்கள் எல்லோருமே பின்னிட்டு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அதை போன்றே செயல்பட்டுக் கொண்டு ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கி, ஒரு குறிப்பிட்ட, அதாவது நாங்கள் ஸ்தாபனம் உண்டாக்குகிறோம், நாங்கள் இது, நாங்கள் அது என்று கூறுகிறார்கள். ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லையே. சபையிலிருந்து எல்லா வல்லமையும் அகற்றிவிட்டு அதை ஒரு பேராயர் அல்லது ஒரு போப் என்பவர் மேல் அதிகாரத்தை ஒப்புக் கொடுத்து விட்டார்கள். தேவன் தம்முடைய சபையில் இருக்கிறார், தம்முடைய ஜனங்களின் மத்தியில் இருக்கிறார், தம்மை சபையின் ஜனங்களின் மூலமாக எங்கும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவளோ, நாம் அமெரிக்கர்கள் இல்லையா என்று கேட்டாள். அதற்கு நான், இல்லை, நாம் இங்கு வாழ்கிறோம், ஆயினும் நாம் அமெரிக்கர்கள் அல்ல, நாம் கிறிஸ்தவர்களாயிருக்கிறோம். நம்முடைய ராஜ்யம் உன்னதத்தில் உள்ளது என்று, நம்முடைய ஜீவன்கள் அங்கிருந்து வருகிறபடியால் நாம் அதை போன்றே நடந்து கொள்கிறோம். ஏனென்றால் நாம், நம்முடைய ஜீவன் ஒரு பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வந்திருக்கிறது. அது வித்தியாசமாக காணப்படுகிறது, அது வித்தியாசமாக உடை உடுத்த செய்கிறது. இங்கே இருந்த அந்த பெண்மணி நீண்ட தலைமுடியினை உடையவளாயிருந்தால், அவர்களோ தங்களுடைய முகங்களில் அலங்கார சாதனங்களை பூசுவதில்லை, அவர்கள் புட்டை பாவாடைகளை அணிவதில்லை, அவர்களோ உடலை நன்கு மறைத்து நீண்ட ஆடைகளையே அணிகிறார்கள். அவர்கள் தலைமுடியை நீளமாக வளர்க்கிறார்கள். ஆகவே அதற்குரிய சுவாவமானது உன்னதத்திலிருந்து வந்தபடியால் அது நம்மேல் பிரதிபலிக்கிறது. அந்த மனிதர் புகைப்பதில்லை, புகையிலையை சுவைப்பதில்லை, பொய் சொல்வதில்லை, திருடுவதில்லை. அவர்களிடம் வந்துள்ள அவர்களுடைய ஆவிகள் ஒரு பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வந்துள்ளபடியால் அது அவர்களை பரிசுத்தமாக நடக்க செய்கிறது. ஒருவரை ஒருவர் சகோதரர்களாக அடையாளம் கண்டுகொள்ள செய்கிறது. அதுதான் இது. நாமோ ஒரு ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள். நமக்கு ஒரு ராஜா உண்டு, அவர் பரிசுத்தமான்களின் ராஜா. பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் என்ற வார்த்தையிலிருந்துதான் பரிசுத்தவான் என்ற வார்த்தை வருகிறது. ஒரு நபர் பரிசுத்தமாக்கப்படும் போது கிறிஸ்து பரிசுத்தாவி அந்த இருதயத்தினுள் அசைவாடி அதன் மேல் ராஜாவாகிறார். ஓ என்னே, அது உங்கள் இருதயத்தை ஆழமாக தொட வேண்டும். ஓ, பரிசுத்தமாக்கப்பட்ட தேவனுடைய பாத்திரத்தினுள் கிறிஸ்து ராஜா பரிசுத்தாவி உள்ளே அசைவாடுகிறார். ஒரு ராஜா தன்னுடைய அதிகாரத்தை உடையவனாயிருக்கிறார். ஆமே, உங்களுடைய முழு சரீரமும் பரிசுத்தவான்களின் ராஜாவால் ஆளப்படுகிறது. ஒரு ராஜ்யம், பூமியில் உள்ள ஒவ்வொரு ராஜ்யமும் அணுசக்தியினால் அசைக்கப்படும், அவை அடித்து நொறுக்கப்படும். ஆனால் வேதமோ அசைவில்லாத ராஜ்யத்தை நாம் பெறுவோம் என்று கூறுகிறது. ஆமே, அதோ அவரே பரிசுத்தவான்களின் ராஜாவாயிருக்கிறார். வேதத்திலும் இங்கே பூமியிலும் கிறிஸ்துவுக்குரிய அடையாள சின்னங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பூமியில் அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? ஒரு தீர்க்கதரிசி வார்த்தையாக இருக்கிறான். நாம் அதை அறிவோம். தீர்க்கதரிசி என்ற வார்த்தை வார்த்தையின் தெய்வீக வியாக்கியானி என்றே பொருள்படுகிறது. இந்த தெய்வீக வார்த்தையானது எழுதப்பட்டுள்ளது. தீர்க்கதரிசி தெய்வீக தேவனுடைய ஆவியை தனக்குள்ளே உடையவனாயிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசியானவன் தேவன் என்று அழைக்கப்பட்டான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எத்தனை பேர் அதை அறிந்திருக்கிறீர்கள்? இயேசு அவர்கள் தேவர்களாய் இருக்கிறார்கள் என்று உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? நீங்கள் தேவர்களாய் இருக்கிறீர்கள். தேவ வசனத்தை பெற்றுக் கொண்டவர்களை, தேவ வசனம் யாரிடத்தில் வந்ததோ அவர்தான் தீர்க்கதரிசி. தேவர்கள் என்று அவர்கள் சொல்லியிருக்க, வேதமும் தவறாததாயிருக்க, நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவதூஷணம் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா என்று கேட்டார். காரணம் தீர்க்கதரிசியோ தேவன் என்று அழைக்கப்பட்டார். ஏனென்றால் அவருக்குள் தேவனுடைய வார்த்தை நிரப்பப்பட்டிருந்தது. அது கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதாக இருக்கிறது. எனவே தீர்க்கதரிசி என்ற பதத்திற்கு அர்த்தம் என்னவெனில், ஆ தீர்க்கதரிசியின் வியாக்கியானம் கலப்படம் செய்யப்படக்கூடாது. பார்த்தீர்களா, தேவன் உங்களுக்குள்ளே ஒருவன் ஆவிக்குரியவனாக அல்லது ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தால் கர்த்தராகிய நானே அவனோட பேசுவேன். அவன் சொல்வது நிறைவேறினால் அவனுக்கு செவிகொடுங்கள், ஏனெனில் நான் அவனோடு இருக்கிறேன். ஆனால் அவன் சொல்லும் காரியம் நிறைவேறாமல் போனால் அவருக்கு செவி கொடுக்க வேண்டாம், நான் அவனை அனுப்பவில்லை என்று கூறினார். அந்த விதமாகத்தான் நீங்கள் அதை அறிந்து கொள்கிறீர்கள். அதன் பின்பு நீங்கள் பாருங்கள், வார்த்தையின் தெய்வீக வியாக்கியானமானது சபைக்குரிய இக்கடைசி கால வெளிப்பாட்டோடு முரண்படாமல் ஒத்திருக்க வேண்டும். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாவார். பூமியில் அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். அது ஒரு கழுகாய் உள்ளது. ஒரு தீர்க்கதரிசி கழுகு என்று கருதப்படுவதை எத்தனை பேர் அறிவீர்கள்? பறவைகளுக்குள்ளே நமக்கு இருக்கும் மிகவும் வலிமை வாய்ந்த ஒரே ஒரு பறவை கழுகாகும். கழுகோ தனது சட்டங்களை விரித்தால் அதன் ஒரு முனை துவங்கி மறுமுனை மட்டும் 14 அடி நிலமுள்ளதாக இருக்கிறது. கழுகு மிக மிக உயரமாக பறக்கக்கூடியது. வேற எந்த பறவையும் அவ்வுயரத்தை எட்டிப்பிடித்து கழுகோடு சேர்ந்து பறக்க முயற்சித்தால் தங்கள் சிறகுகள் பெய்ந்து போன நிலையில் உருகுலைந்து போய் விடுந்துவிடும். காரணமே அதுவோ விசேஷித்த முறையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மிக மிக உயரமாக கழுகு பறக்கையில் அதனால் அவ்வளவு உயரத்திலிருந்து கூர்மையாக பார்க்க முடியாமல் போனால் அது மிக உயரத்தில் பறக்கிறதுனால் அதற்கு என்ன நன்மை? ஒரு பருந்தின் கண்ணை குறித்து பேசுகிறீர்களா? நீங்கள் ஒரு கழுகின் கண்ணை பார்க்க வேண்டும். ஒரு பருந்து பறக்கையில் ஒரு கோழி குஞ்சை பார்க்கலாம். சரிதான், இன்றைக்கு இந்த சில பருந்துகளின் நிலையும் அவ்வாறுதான் உள்ளது. ஆனால் ஒரு கழுகோ மிக உயரமாக பறக்கிறது. ஒரு பருந்து அதனை பின்தொடர முயன்றால் அது மறித்து போய்விடும். அதற்கு மூச்சு திணறல் உண்டாகும். கழுகு பறக்க உன்னத உயரங்களை பருந்தால் எட்டிப்பிடிக்க இயலவே இயலாது. கழுகு மிக உயரத்தில் அது பறக்கையில் மிகவும் தூரத்தில் உள்ளதையும் தெளிவாக பார்க்கக்கூடிய ஒரு கண்ணை பெற்றுள்ளது. எனவேதான் தம்முடைய தீர்க்கதரிசிகளை கழுகுகள் என்று தேவன் அழைத்தார். தீர்க்கதரிசியால் மிக தொலைவில் உள்ள காலத்தின் காரியங்களை பார்க்க முடியும். அவன் ஒரு கழுகாயிருக்கிறான். கிறிஸ்து பூமியில் இருந்த போது கழுகாயிருந்தார். அவர் மரித்த போது அவர் ஒரு ஆசாரியனாயிருந்தார். அது அவரை ஆட்டுக்குட்டியாக ஆக்கினது. அது சரிதானே. அவர் திரும்பி வருகையில் அவர் ராஜாவாக இருப்பார். எனவே அவர் ஒரு சிங்கமாயிருப்பார். ஆமேன். யூதா கோத்திரத்து சிங்கம். ஆமேன். அவர் ஒரு கழுகு, ஒரு ஆட்டுக்குட்டி மற்றும் ஒரு சிங்கம். ஆமேன். பிதா, குமாரன், பரிசுத்தாவி, தீர்க்கதரிசி, ஆசாரியன் மற்றும் ராஜா. அவர் இருந்தவரும் இருப்பவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ளவர், அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமானவர், நித்திய தேவன். விலையேறப்பட்ட சில கத்தோலிக்க ஜனங்களாகிய உங்களை கேட்க விரும்புவது என்னவெனில், நீங்களோ தேவனின் நித்திய குமாரத்துவம், தேவனோடு இயேசு கிறிஸ்துவுக்குள் நித்திய குமாரத்துவம் என்று சொல்லுகிறீர்கள். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நீங்கள் எப்படி கூற முடியும்? நானோ ஒரு அறிவில்லாதவன், 7ஆம் வகுப்பு வரை தான் படித்துள்ளேன். ஆனால் நீங்கள் சொல்வதை விட தேவனை பற்றி எனக்கு மேலாக தெரியும். குமாரன் என்ற வார்த்தை ஒரு துவக்கத்தை உடையதாயிருக்கிறது. ஆகையால் அவர் ஒரு குமாரனாய் இருந்து கொண்டு எப்படி நித்தியமாக இருக்க முடியும்? நித்தியத்திற்கு துவக்கமோ அல்லது முடிவோ கிடையாது. ஆகையால் அவர் ஒரு குமாரனாய் நித்திய குமாரனாய் இருக்க முடியாது. ஆகையால் குமாரத்துவத்திற்கு ஒரு துவக்கம் உண்டு. ஏனென்றால் ஒரு நித்திய குமாரன் என்று அப்படிப்பட்ட ஒரு காரியமே கிடையாது. ஒரு குமாரனுக்கு ஒரு துவக்கம் உண்டு. ஆகையால் அவர் நித்தியமாய் இருக்க முடியாது. நீங்கள் பாருங்கள், அவர் நித்திய தேவனாயிருக்கிறார். நித்திய குமாரனாய் அல்ல. மகிமை சர்வ வல்லமை உள்ளவர் யெகோவா ஈரே, யெகோவா ரப்பா மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருந்தது. பெந்தேகோஸ்தே நாளிலே அக்கினிஸ்தமமானது ஜனங்கள் மேல் இறங்கி வந்த போது அதுதாமே பிரித்துக் கொண்டதை நீங்கள் கவனித்தீர்களா? அக்கினிமயமான நாவுகள் அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்தது. அக்கினி போன்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்தது. தேவன் என்ன செய்து கொண்டிருந்தார்? தம்மை சபைக்குள்ளாக ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்களும் பெண்களுமான அவர்கள் எல்லோருக்குள்ளும் பிரித்துக் கொண்டார். அது அவருடைய ஆவியின் பாகங்களாயிருந்தது. தம்மை தம்முடைய சபைக்குள்ளே பகிர்ந்தளித்தார். அப்படி இருக்க எப்படி ஒரு மனிதன் வந்து போப் ஒரு பரிசுத்த மனிதன், பேராயர் ஒரு பரிசுத்த மனிதன் என்று கூற முடியும்? நமக்குள் பரிசுத்த ஆவியாயிருக்கிற கிறிஸ்துவே பரிசுத்த மனிதனானவர். சபை ஜனங்கள் கூறும்படியான வார்த்தை இல்லை என்று நீங்கள் எப்படி கூற முடியும்? நீங்கள் ஒவ்வொருவரும் கூற வேண்டிய ஏதோ ஒரு காரியம் உண்டு. நீங்கள் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய ஒரு பணியும் உண்டு. நீங்கள் ஒவ்வொருவரும் சுமந்து செல்ல வேண்டிய ஒரு செய்தியும் உண்டு. மகிமை பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் தன்னை பிரித்துக் கொண்டார். தேவன் தம்மை பிரித்துக் கொள்ளுதல். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். அந்நாளில் பரிசுத்த ஆவியானவர் எல்லோர் மேலும் எல்லோருக்குள்ளும் எல்லோர் மூலமாகவும் இருக்கிறார். ஆமென். அங்குதான் காரியமே உள்ளது. பரிசுத்த ஆவியானவர் தாம் விரும்புகிற எவ்விடத்திலும் தாம் விரும்புகிற எவர் மேலும் அசைவாட அவருக்கு உரிமை உண்டு. ஏதோ ஒரு பேராயர் அல்லது ஏதோ ஒரு மதகுரு கூறுவதை நீங்கள் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. அவர் ஒருவரே நமது ஆசாரியராய், மகா பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். இப்பொழுது தீர்க்கதரிசி, ஆசாரியன், ராஜா.
இப்பொழுது உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவரும் நாம் அதற்குள்ளாக பார்ப்போம். பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினால் நம்முடைய பாவங்களர் நம்மை கழுவின அவருக்கு அங்கே கழுவினார் என்று உள்ள இந்த பதத்தின் மூல கிரேக்க வார்த்தையின் அர்த்தம் என்பதில் கட்டவிழ்த்தல் என்பதாகும். அவர் நம்மை நம்முடைய அதாவது கட்டவிழ்த்தார். நாமோ இப்பூமியோடு நமது பாவத்தினால் கட்டப்பட்டிருந்தோம். நாம் பரலோகத்தை பார்க்க முடியாது, அதை பற்றி கேட்கவும் முடியாது. பரலோகத்தை குறித்து அல்லது வேறெந்த காரியத்தையும் குறித்து எந்த எண்ணமும் இல்லாமல் இருந்தோம். ஆனால் இயேசுவின் ரத்தம் வந்தபோது அது அந்த பாவக்கட்டை வெட்டி நம்மை அவிழ்த்து விட்டது. ஓ, நான் ஒரு சமயம் ஒரு கதையை படித்தேன். அதுவோ இங்கு நன்கு சரியாக பொருந்தலாம். ஒரு விவசாயி ஒரு காகத்தை பிடித்து அதை கட்டி போட்டானாம். மேலும் அவன் மற்ற காகங்களுக்கு இதன் மூலம் ஒரு பாடம் கற்பிப்பேன் என்று கூறினானாம். எனவே அந்த வயோதிக காகத்தை அதன் காலில் ஒரு கயிற்றை கொண்டு கட்டி போட்டானாம். அது பசியினால் மிகவும் வாடியதாம். அதுவோ மிகவும் பலவீனம் அடைந்து அதனால் நடக்க முடியாமல் போயிற்றாம். அந்த விதமாகத்தான் இந்த சில ஸ்தாபனங்கள் மற்றும் சபைகள் ஜனங்களை கட்டி போட்டிருக்கின்றன. அவைகளால் ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் இவ்வளவு தூரம் தான் போக முடியும். அற்புதங்களின் காலமோ கடந்து போய்விட்டது. ஆம், நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்கள், அவ்வளவுதான். பரிசுத்த ஆவி என்று அப்படிப்பட்ட ஒரு காரியமே கிடையாது. அவர் முன்பு அந்நிய பாஷைகளில் பேசியது போல இப்பொழுது பேசுவது கிடையாது என்று கூறுகிறார்கள். அவர் தேவனாயிருக்கிறார். அவர் நேற்றுமின்றி மாறாதவராயிருக்கிறார். எபிரேயர் 13:8. எல்லா சபை காலங்களிலும் அவர் ஜீவிக்கிறார். நாம் அதை குறித்து இக்காலை நேரம் கடந்த பிறகு பார்ப்போம். புரிகிறதா? ஒவ்வொரு சபை காலத்திலும் அவர் ஜீவிக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் ஒவ்வொரு சபை காலத்திலும் ஜீவிப்பார். நித்தியமாக தம்முடைய ஜனங்களுக்குள் ஜீவிப்பார். ஏனெனில் நாமோ இப்பொழுது நமக்குள்ளே நித்திய ஜீவனை பெற்றுள்ளோம். ஆகையால் இந்த ஸ்தாபனமானது மனுஷரை கட்டி போட்டிருக்கிறது. பாருங்கள், அற்புதங்களின் நாட்கள் கடந்து போய்விட்டது. தெய்வீக சுகமளித்தல் என்று அப்படிப்பட்ட ஒரு காரியமே கிடையாது என்று கூறுகிறது. அந்த பரிதாபமான அயோத்திய காகமானது மிகவும் பரிதாபமாகி நடக்க முடியாமல் போகும் அளவிற்கு கட்டுப்படுத்தப்பட்டது. ஒரு நாள் இந்த நல்ல மனிதன் கட்டி போடப்பட்டிருந்த அந்த காகத்தண்டை வந்து, உங்களுக்கு தெரியுமா, அந்த பரிதாபமான வயோதிக காகம், நான் இதற்காக மிகவும் வருத்தப்படுகிறேன், இது கட்டப்படாதிருந்தால் தன்னுடைய தானியத்தை தேடி தின்று கொண்டிருக்கும், அந்த ஒரே வழியில் தான் அது ஜீவிக்கிறது என்றான். அதற்கு சாப்பிட ஏதாவது கிடைக்க வேண்டுமே, இப்படி கட்டப்பட்டிருந்தால் உயிர் வாழ தேவையான உணவு அதற்கு கிடைக்காது என்று கூறி அதன் பின்னர் அவன் தனது கத்தியை எடுத்து வயோதிக காகத்தை கட்டியிருந்த கயிற்றை அறுத்து விட்டான். உங்களுக்கு தெரியுமா, அப்பொழுது மற்ற காகங்கள் விடுவிக்கப்பட்ட காகத்திடத்திற்கு வந்து, ஜானி காகமே, வா போகலாம், நாம் தெற்கு நோக்கி செல்வோம், ஏனென்றால் குளிர்காலமானது வருகிறது என்று கூறின. கட்டவிழ்க்கப்பட்ட காகம் என்ன கூறியது என்று தெரியுமா? அது கட்டவிழ்க்கப்பட்ட பிறகும் அது கட்டப்பட்டிருந்த போது நடந்து சென்ற தூரமே அதனால் நடக்க முடிந்தது. எனவே அந்த காகம், என்னால் இதற்கு மேல் போக முடியாது, இந்த காலத்திற்குரிய காரியம் இது அல்ல, நாம் அவ்வாறு பறந்து செல்ல முடியாது என்று கூறினதாம். பார்த்தீர்களா, அந்த காகம் அதிக காலமாக கட்டப்பட்டு கிடந்தது. அதனால் விடுவிக்கப்பட்ட பிறகும் தான் கட்டப்பட்டிருப்பதாகவே அதை நினைத்துக் கொண்டதாம். புரிகின்றதா? அவ்வாறுதான் அநேக ஜனங்கள் இருக்கின்றார்கள். நீங்கள் அந்த பழைய வேசியாகிய தாயின் ஸ்தாபனங்களாலும் அதன் கொள்கைகளாலும் கட்டப்பட்டிருக்கின்றீர்கள். அவ்வளவு உங்களிடத்தில் இயேசு கிறிஸ்து மாறாதவர் அல்ல. சுகமளித்தல் என்று அப்படிப்பட்ட ஒரு காரியம் இல்லை. பரிசுத்தாவின் அபிஷேகம் என்ற ஒன்று இல்லை. அப்படிப்பட்ட காரியம் ஒன்றும் இல்லை என்கிறாள். அவைகளை உங்களிடத்தில் கூற முயற்சிக்கிறாள். நீங்கள் அநேக காலமாக கட்டப்பட்டிருந்தபடியால் நீங்கள் இன்னமும் கட்டப்பட்டிருப்பதாகவே நினைத்துக் கொள்கிறீர்கள். நல்ல மனிதனாகிய கிறிஸ்து, அவர் நம்மை கழுவி நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக தம்முடைய ரத்தத்தை சிந்தினார். பாவம் என்றால் என்ன? அது என்னவென்று யாராவது நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். பாவம் என்றால் என்ன? பாவம் என்பது அவிசுவாசமாகும். அது உண்மையே. விசுவாசியாதவரோ ஆக்கிரமிப்புக்குட்பட்டாயிற்று. உங்களுடைய பாவம் தான் உங்களை சுதந்திரமாக இருக்க முடியாதபடி உங்களை தடுக்கிற ஒரே காரியமாய் உள்ளது. உங்கள் அவிசுவாசத்தினின்றும் தேவன் உங்களை கட்டவிழ்க்கிறார். ஆயினும் நீங்களோ சில கோட்பாடுகளினால் கட்டப்பட்டிருக்கிறபடியால் இன்னும் நீங்கள் கட்டப்பட்டுள்ளதாகவே எண்ணிக்கொள்ளுகிறீர்கள். அப்படியே மரணத்துக்கு எதுவாய் பட்டினி கிடக்கிறீர்கள். பாருங்கள், நீங்களோ தட்டு தடுமாறி நடந்து கொண்டு, நான் பிரஸ்பிடேரியன், நான் மெத்தோடிஸ்ட், நான் பேப்டிஸ்ட், அவர்களோ என்னிடம், நான் சர்ச் ஆஃப் கிரைஸ்ட், அற்புதங்களின் நாட்கள் கடந்துவிட்டன, அப்படிப்பட்ட ஒரு காரியமே இல்லை என்று கூறுகிறார்கள் என்று சொல்கிறீர்கள். நீங்கள் பரிதாபமாய் பட்டினி கிடக்கும் காகமே. நீங்கள் ஏறி காலையில் வரக்கூடாது. ஏன் பறந்து போகக்கூடாது? அல்லேலூயா! ஒரு விடியற் காலத்து சட்டைகளோடு எழும்பி தன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் உள்ள நீதியின் சூரியனிடத்தில் பறந்து செல்லுங்கள். ஆமேன். அதுதானது சகோதரனே, சகோதரியே, அப்படித்தான். ஓ, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆமையா, நல்லது. ஏன் போதகர் அதை குறித்து ஒன்றுமே இல்லை. வேதமோ நீங்கள் விடுதலையானீர்கள் என்று கூறியுள்ளது. அதுதான் சரி, நீங்கள் விடுதலையாயிருக்கிறீர்கள். என்னுடைய சபை, நல்லது, அதிலென்றும் கட்டவிழ்க்கப்படுவாயாக. அவர் தமது சொந்த ரத்தத்தினால் நம்மை கழுவி நமது ஸ்தாபனங்களின்று நம்மை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார். அவர் நம்மை சுயாதீனராக்கியிருக்கிறார். எனவே நாம் சுயமாக சிந்திக்க முடியும், சுயமாக செயல்புரிய முடியும். நமக்காக நாம் கிரியை செய்து நமக்காக நாம் சுயாதீனமாக பேசி செயல்புரிய முடியும். நல்லது, நானோ திரும்பிச் சென்று எனது போதகரிடம் நான் திரும்ப ஞானஸ்தானம் எடுக்க வேண்டுமோ என்று கூறினால் ஒருவேளை என்று நீங்கள் கூறலாம். நீங்கள் விடுதலையாயிருக்கிறீர்கள் என்பதை குறித்து என்ன? இது ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். சரி, நீங்கள் விடுதலையாயிருக்கிறீர்கள்.
நீங்கள் ஏற்கனவே சிறிதளவு உப்பு கலந்த நீரினால் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினால் என்று தெளிக்கப்பட்டிருந்தார். அது சரியானதல்ல. இக்காலையில் இங்கே உங்களுக்கு தண்ணீர் நிறைந்த தொட்டி ஆயத்தமாய் உள்ளது. புரிகிறதா? ஆமையா. ஆகையால் நீங்கள் இனிமேல் கட்டுண்டவர்கள் அல்ல, நீங்கள் விடுதலையாகி விட்டீர்கள். ஆனால் ஒருவேளை நீங்கள் அதை அறியாமல் இருக்கலாம். ஆனால் நான் இன்று காலையில் உங்களுக்கு சொல்லட்டும். வேதமோ நாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்படுத்தலை பெற்றுக் கொள்ளும்படியாக அவர் நம்மை நம்முடைய பாவங்களிலிருந்து, நம்முடைய அவிசுவாசத்திலிருந்து விடுவித்தார் என்று கூறியுள்ளது. ஆகவே விடுதலை அடைந்து செல்லுங்கள். இதை குறித்து எந்த ஒரு சபை கூறுவதையும் எடுத்துக் கொள்ள தேவையில்லை. அதை குறித்து தேவன் என்ன கூறுகிறார் என்பதை எடுத்துக் கொள்ளுங்கள். அவர் யார் என்று தம்மை வெளிப்படுத்துவது பற்றிய வெளிப்பாடு இங்கே உள்ளது. நானும் தேவராகிய பிதா நீண்ட வெள்ளை தாடியையும் பெண்முடியையும் உடையவர் என்றும், குமாரனோ நடுத்தர வயதினர் என்றும், பரிசுத்த ஆவியானவர் ஒரு நற்பெயரை கொண்டு வரும் நபர் என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தேன். சகோதரனே, அது அஞ்ஞான கொள்கையாகும். நீங்கள் மூன்று தேவர்கள் உண்டு என்பதில் விசுவாசம் கொண்டிருந்தால் அது அஞ்ஞான கொள்கையாகும். முதலாம் பிரதான கற்பனை, முதலாம் கற்பனை எது? இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அதுதான் இது. அவர் ஒரே தேவன், மூன்று தேவர்களாய் இருக்கவில்லை. அவர் தனது மூன்று உத்தியோகங்களில் இருந்தார், மூன்று இடங்களில் பணியாற்றினார். அவர் தாமே தீர்க்கதரிசி, ஆசாரியன் மற்றும் ராஜாவாக இருக்கிறார். அவர் கழுகு, ஆட்டுக்குட்டி மற்றும் சிங்கமாக இருக்கிறார். அவர் தாமே பள்ளத்தாக்கின் லீலி, சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, விடுவெளி நட்சத்திரம், தாவீதின் வேரும் சந்ததியுமானவர், மொழியின் முதலெழுத்து முதல் முடிவுமாயிருக்கிறார். அவரே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அவர் யாவுமாயிருக்கிறார். ஆனால் அவர் ஒருவரே, அவர் ஒரே தேவனாக இருக்கிறார். அந்த பட்டங்கள் யாவும் அவருக்கு உரித்தவைதான். ஆனால் ஒரே ஒரு தேவன் தான் உண்டு. கத்தோலிக்க சபையானது பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பண்ணப்படும் வரையில், அதற்கு முன்பு உள்ள காலத்தில் எவராவது அவ்வாறு ஞானஸ்தானம் கொடுத்தனர் என்பதை எந்த வேதாகம பக்கத்திலாவது அல்லது சரித்திர குறிப்பில் இருந்தாவது காட்டவே முடியாது. நீங்கள் எனக்கு காண்பிக்க அது எப்பக்கத்தில் உள்ளது என்று குறிப்பிட்டு அப்படிப்பட்ட சான்றை பற்றிய ஒரு குறிப்பை பிரசங்கமிடத்தில் எனக்காக கொண்டு வந்து வைத்து விடுவீர்களானால், அப்பொழுது நான் இச்சபையை விட்டு, நான் ஒரு மாய்மாலக்காரன், நான் ஜனங்களுக்கு தவறானதை போய்த்து விட்டேன் என்று கூறிக்கொண்டே வெளியேறி விடுவேன். வேதாகமத்தில் எப்போதாவது ஜனங்கள் பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள் என்று எனக்கு காண்பிக்க ஒரு வேத பாடத்தையோ அல்லது ஒரு சரித்திர குறிப்பையோ, அதிகாரப்பூர்வமான சரித்திரத்தையோ கொண்டு வந்து எனக்கு காண்பியுங்கள். கத்தோலிக்க சபையின் நிசாய ஆலோசனை சங்கம் ஸ்தாபிக்கப்படும் வரையில் எவரேனும் எப்போதாவது எங்காவது பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள் என்ற ஒரு மேற்கோளை சரித்திரத்திலோ, சரித்திர புத்தகத்தில் ஒரு பக்கத்திலோ அல்லது ஒரு வேத வாக்கியத்திலோ கொண்டு வாருங்கள். அது என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் என் முதுகின் மேல், நான் ஒரு கள்ளத்திற்கு தரிசி, ஜனங்களை தவறாக வழிநடத்துகிறவன் என்று எழுதி தொங்கவிட்டுக் கொண்டு இந்த ஜெஃபர்சன்வில் முழுவதும் நடந்து செல்வேன். அப்பொழுது நீங்களோ என் பின்னே வாகன எச்சரிக்கை ஒலியை எழுப்பிக் கொண்டே யாவருக்கும் அதை தெரியப்படுத்துங்கள். இங்கே இக்காலையில் போதகர் யாராவது இருப்பார்களாயின் நீங்கள் அதை செய்யுங்கள். அதே போல் நான் அதை உங்களிடத்தில் செய்யும்படி நீங்கள் அதை அனுமதிக்க வேண்டும். புரிகிறதா? வந்து எனக்கு காண்பியுங்கள். ஆனால் நீங்களோ பயப்படுகிறீர்கள். இது என்னவாக இருக்கிறது? இது வெளிப்படுத்தலா இருக்கிறது. இதுவே அந்த வெளிப்படுத்தலா இருக்கிறது. இது பரிசுத்தாவியாய் உள்ளது. கிறிஸ்து தம்முடைய செய்தியை சபைகளுக்கு அனுப்பியிருக்கிறார். அதற்கு செவி கொடுங்கள், அதற்கு செவி கொடுங்கள். அதைத்தான் வேதம் போதிக்கிறது. இது எங்கே உள்ளே நுழைந்தது? நீங்கள் கோபமடையாதிருந்தால் இவ்வாறு முழுவதும் தொடர்ந்து கேளுங்கள். நிசாயா ஆலோசனை சங்கத்தில் என்ன நடந்தது என்பதை காணுங்கள். அதற்காக நிசாயா ஆலோசனை சங்கம் இஸ்லாப்பின் இரு பாபிலோன்கள் என்ற நூல்களை பெற்று படித்து பாருங்கள். இப்பொழுது ஜோசிபஸ் என்பவர் எழுதிய வரலாறு ஓரளவுக்கு தான் சரி. ஆனால் கிறிஸ்துவை குறித்து எழுதிய ஒரு பத்தியில் இவ்வாறு கூறியுள்ளார். இயேசு என்று பெயரிடப்பட்ட மனிதர் ஒருவர் இருந்தார். அவர் ஜனங்களை அவர்கள் வியாதி என்று குணமாக்கினார். அவர் மறித்தார், இல்லை இல்லை, அவரை பிலாத்து கொன்றான், இல்லை ஏரோதவரை கொன்றான். அதன் பின்னர் அவருடைய சீஷர்களோ மறித்த அவரது உடலை திருடி கொண்டு போய் அதை ஒழித்து வைத்திருந்தார்களாம். ஒவ்வொரு இரவிலும் அவர்கள் போய் அவர் உடலில் இருந்து ஒரு துண்டை வெட்டி பூசித்தார்களாம். எனவே அவர்கள் நரமாம்ச பட்சிகளாய் இருந்தனர். ஆகையால் நீங்கள் பாருங்கள், அவர்கள் அந்த விதமாகவே ராபோஜனத்தை புசித்துக் கொண்டிருந்தார்கள் என்று எழுதியுள்ளார். அது மாம்ச சிந்தை ஆயிற்று. எவருமே ஜோசிபஸ் கூறுவதற்கு செவி கொடுக்க வேண்டாம். ஃபாக்ஸ் என்பவர் எழுதிய ரத்த சாட்சிகள் என்ற புத்தகத்தை எடுத்து பாருங்கள். அது மிகவும் அதிகாரப்பூர்வமாய் நம்பத்தகுந்தது. ஃபாக்ஸ் என்பவரின் ரத்த சாட்சிகளின் புத்தகத்தை எத்தனை பேர் வாசித்திருக்கிறீர்கள்? நிச்சயமாக. பெம்பர்ஸ் எழுதிய ஆதி காலங்கள் அல்லது இஸ்லாப்பின் இரு பாபிலோன்கள் அல்லது சில மிகவும் அதிகாரப்பூர்வமானதாக இருக்கின்றன. மிகவும் அதிகாரப்பூர்வமானதாக உள்ள நிசாய ஆலோசனை சங்கம் மற்றும் நிசாய ஆலோசனை சங்கத்திற்கு முன் நிசாய ஆலோசனை சங்கம் என்ற புத்தகங்களும் நம்மிடத்தில் உண்டு. இவை ஒருவரும் எப்போதும் இவ்வாறு பெற்றதாக கூறவே இல்லை என்பதை நீங்கள் அங்கே கண்டறியலாம். பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்ற இந்த பட்டங்களை வெறுமன கூறி எவராவது எப்பொழுதாவது ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று கூறுவதற்கு வேத வசனங்கள் இருக்கிறதா என்பதை பரிசுத்த வேதத்தில் எடுத்து பாருங்கள். அது மூன்று தேவர்களை குறிக்கிறது. அது ஒரு அஞ்ஞான மத சடங்காகத்தான் இருக்கிறது. இவ்வுலகில் காணப்படும் கத்தோலிக்க மதமானது கிறிஸ்தவ ரூபத்தில் உள்ள ஒரு அஞ்ஞான மார்க்கமாகும். கத்தோலிக்க சபையில் இருந்துதான் மார்ட்டின் லூத்தர், ஜான் வெஸ்லி மற்றும் பாப்டிஸ்ட் பிரெஸ்பிடேரியன் ஆகியோர் வந்தனர். ஆனால் இந்த கடைசி நாட்களில் இவை யாவற்றுக்கும் நடுவில் மீண்டும் ஒரு சத்தியத்தை திறந்து கொடுக்கும் ஒரு வாசலானது வைக்கப்பட்டுள்ளது. அது வேதம் இவ்வாறு கூறியுள்ளது என்கிறது. அந்த மகத்தான தீர்க்கதரிசியானவர் இக்கடைசி நாட்களில் பூமியின் மேல் வர வேண்டும். அவர் வருகிறார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். கவனியுங்கள், அவருக்கு ஒரு சபை உண்டாயிருக்கும். இப்பொழுது நாம் அதை பார்ப்போம். இப்பொழுது இது வெளிப்படுத்தலாய் உள்ளது என்பது நினைவிருக்கட்டும். நீங்கள் அதிலிருந்து ஒன்றையும் எடுத்துவிட முடியாது. இப்பொழுது என்ன ஒரு அறைக்குவலாயிருக்கிறது! வேதத்தில் அவர்கள் தங்களுடைய பாவமன்னிப்பிற்காக எவராவது பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் எப்போதாவது ஒரு இடத்தில் தியானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள் என்றோ அல்லது தெளிக்கப்பட்டார்கள் என்றோ வேதத்தில் ஒரு நபரை எங்காவது பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படி அவர்கள் கொடுக்கவே இல்லை. ஆகவே ஒவ்வொரு நபரும் அவர்கள் வேற எந்த விதத்திலாவது ஏற்கனவே ஞானஸ்தானம் எடுத்திருந்தாலும் அவர்கள் மீண்டும் வந்து பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ள வேண்டியதாக இருந்தது. அப்போஸ்தலர் 19 பவுல் மேலான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தார். அங்கே சில சீஷரை கண்டு அவர்களை சீஷர்கள் என்று கூறுகிறார். அவர்களும் ஒரு பெரிய கூட்டம் நடத்திக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அப்பல்லோ என்ற மனிதரை பின்பற்றிக் கொண்டிருந்தார்கள். அந்த அப்பல்லோ என்பவன் மனம் மாறிய நியாய சாஸ்திரியா இருந்தான். அவன் யோவான் சாரணை விசுவாசித்த ஒரு பாப்டிஸ்டா இருந்தான். இயேசுவே கிறிஸ்து என்று வேதவாக்கியங்களை கொண்டு நிரூபித்துக் கொண்டிருந்தான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 18 ஆக்கில்லா பிரிஸ்கில்லா ஆகியோரின் இடத்தை கடந்து செல்கையில் பவுல் அவர்களை சந்தித்தான். அதன் பின்னர் ஆக்கில்லா மற்றும் பிரிஸ்கில்லா ஆகியோரின் இடத்திற்கு பவுல் உணவருந்து சென்றபோது அப்பல்லோ என்ற இந்த மகத்தான மனிதனை பற்றி அவர்கள் பவுலிடத்தில் கூறினார்கள். அப்பல்லோ பிரசங்கிப்பதை கேட்க அவர்கள் சென்றிருந்தார்கள். அவன் பேசுவதை பவுல் அந்த ராத்திரியிலே கேட்டார். அவன் நன்றாகத்தான் பிரசங்கிக்கிறான். அது அருமையாக உள்ளது, அது நன்றாய் உள்ளது. ஆனால் நீங்கள் விசுவாசிகளான பிறகு பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று பவுல் கேட்டார். நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டிருப்பதாக நம்புகிற பரிதாபத்துக்குரிய பாப்டிஸ்ட்களே, உங்களை குறித்து என்ன? பவுல் அவர்களை நீங்கள் விசுவாசிகளான பிறகு பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டார். யாரோ ஒருவர் அங்கு அவ்வாறு எழுதப்படவில்லை என்று கூறினார். அதை நான் மறுக்கிறேன். நான் அதிகாரப்பூர்வமானதாக உள்ள மூல கிரேக்க வேதத்தை இங்கே வைத்துள்ளேன். எபிரேய மொழி வேதாகம் கூட உள்ளது. கிரேக்க, எபிரேய மற்றும் அரமிய மொழி வேதாகமங்களும் அவ்வாறுதான் கூறுகின்றன. அவைகள் மூன்றிலுமே நான் அவைகளை இங்கே வைத்துள்ளேன். அதாவது நீங்கள் விசுவாசிகளான பின்பு பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்றுதான் அவைகளில் உள்ளது. அது உண்மை. நீங்கள் விசுவாசிகளான பிறகு பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? இப்பொழுது அவனோ பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றான். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்களோ, நாங்கள் ஏற்கனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்த மனிதனால் ஞானஸ்தானத்தை பெற்றுள்ளோம். நாங்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார்கள். ஒருவேளை அதே குலத்தில் அதே மனிதனால் பெற்றோம் என்று கூறியிருக்கலாம். பவுலோ அந்த ஞானஸ்தானம் கிரியை செய்யாது. யோவான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தவிர வேற எந்த விதத்திலாவது ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்களா என்பதை எனக்கு காண்பியுங்கள். அது வேதத்தில் இல்லை என்று என்னிடம் சொல்லுவீர்கள். எனக்கு காண்பியுங்கள். பரிசுத்த அகாபஸ் மற்றும் மற்றவர்களும் நிசாய ஆலோசனை சங்கத்தின் காலத்துக்கு முன்பு வரையிலும் அவர்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தான் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டனர். மிஷனரிமார்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தான் ஊழிய களத்தில் முதலில் பாடுபட்டனர். ஆனால் நிசாய ஆலோசனை சங்கம் கூடிய போது அவர்களோ மூன்று தேவர்களின் கொள்கைகளை தழுவிக்கொண்டார்கள். அவர்களுடைய அஞ்ஞான மார்க்கத்தில் அவர்களுக்கு இருந்த ஜூபிட்டருக்கு பதில் அவர்கள் பவுலை ஏற்படுத்திக் கொண்டனர். அவர்கள் அஞ்ஞானிகளாக இருந்தபொழுது தொழுது கொண்டு வந்த வீனஸ் தேவதைக்கு பதிலாக மரியாளை என்ற ஸ்தானத்தில் வைத்துக் கொண்டனர். அவர்கள் எல்லா விதமான தேவர்களையும் எல்லா விதமான பரிசுத்தமான்களையும் ஆராய்த்து வந்தனர். அவர்கள் ஒரு கிறித்துவ ஞானஸ்தானத்தை ஏற்படுத்தி அதை புராட்டஸ்டன்ட்களுக்கும் போஷித்தனர். அவர்களோ இன்னும் அதை பின்பற்றிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் சாயங்கால நேர வெளிச்சங்கள் இப்பொழுது வந்திருக்கின்றன. சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாகும் என்று தீர்க்கதரிசி கூறினான். சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். நகுமைக்கு போகும் பாதையை நீ நிச்சயம் கண்டடைவாய். தண்ணீரின் வழியில் என்று வெளிச்சம் உண்டு. இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் அடக்கம் செய்யப்படுவீர். வாலிபரே, முதியோரே, உங்களுடைய எல்லா பாவங்களையும் விட்டு மனம் திரும்புவீர். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நிச்சயம் உள்ளே பிரவேசிப்பார். சாயங்கால வெளிச்சம் வந்துவிட்டது. தேவனும் கிறிஸ்துவும் ஒருவரே என்பது உண்மையே. நீங்கள் இதை விசுவாசிக்கிறீர்களா? பெந்தெகோஸ்தராளில் பேதுரு, நீங்கள் சிலுவையில் அறிந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாக அறிய கடவீர்கள் என்றான். 2 16 ஆம் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாக அறிய வேண்டும். நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார். அண்மையில் தாவீதின் வீடு என்று அழைக்கப்படும் ஒரு இடத்தில் ஒரு யூதரோடு பேசினேன். அவர், புறஜாதிகளாகி நீங்கள் தேவனை மூன்று கூறாக்கி அவரை ஒரு யூதனுக்கு அளிக்க முடியாது, நாங்கள் அதைவிட மேலாக அறிந்திருக்கிறோம் என்று கூறினார். அப்பொழுது நானும், ரபி, அது நியாயம்தான், ஆனால் நாங்கள் தேவனை மூன்று கூறாக்குவதில்லை என்றேன். நான், நீங்கள் தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டேன். அதற்கு அவரோ, நிச்சயமாக என்று பதிலளித்தார். அப்பொழுது நான், ஏசாயா 9 நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டேன். அதற்கு அவர் ஆம் என்றார். அப்பொழுது நான், யாரை குறித்து தீர்க்கதரிசி அங்கே பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நான் கேட்டேன். அதற்கு அவரோ, மேசியாவை குறித்து என்று பதிலளித்தார். அப்பொழுது நான், மேசியாவுக்கும் தேவனுக்கும் என்ன உறவு இருக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவரோ, அவர் தேவனாக இருப்பார் என்றார். அப்பொழுது நான், அது சரிதான் என்று, ஆமென், பாருங்கள், அங்குதான் காரியமே உள்ளது. பாருங்கள், உங்களால் அவரை மூன்று கூறாக்கவே முடியாது. இங்குள்ள மிஷினர்களில், அதாவது அவர்களில் ஒருவர் இங்கே யூதரிடத்துக்கு செல்ல போகிறவர் அந்த மனிதர் அமர்ந்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் யூதரிடம் ஒருபோதும் பிதா குமாரன் பரிசுத்தாவி என்று கூற ஒருபோதும் முயற்சிக்காதீர்கள். அது நிசாய ஆலோசனை சங்கத்திலிருந்து வந்தது என்று அவர் அறிந்துள்ளபடியால் அதை கேட்டவுடனே அவரது உங்களுக்கு கூறிவிடுவார். அவர் அதற்கு செவி கொடுக்க மாட்டார். ஆனால் நீங்கள் அவருக்கு தேவன் இங்கே மாம்சமானார் என்றும், அவர் ஒரே தேவன் என்றும், அவரே மாம்சரூபத்தில் வெளிப்பட்டார் என்றும், அவர் நம்மை பரிசுத்தமாக்க நம்மிடையே வாசமடைந்தார் என்றும், மீண்டும் பரிசுத்தாவியின் ரூபத்தில் நமக்குள் வருவதற்காக அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்பதை புரிந்து கொள்ளும்படி செய்யுங்கள். தேவன், பிதா, பரிசுத்தாவி எல்லாம் ஒரே நபராயிருக்கிறார். வேதாகமத்தில் மத்தேயு சுவிசேஷம் 1 இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு கூறப்பட்டுள்ளது. அதில் ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றார், ஈசாக்கு யாக்கோபை பெற்றார் என்று கூறப்பட்டுள்ளது. அதற்கு கீழே தொடர்ந்து நீங்கள் படிப்பீர்களேயானால் அதன் பின்னர் நான் அதை வாசிக்கட்டும். அதன் பின்னர் நான் இப்பொழுது எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்வீர்கள். மத்தேயு 1 நாம், அதாவது இப்பொழுது நாம் 18 வசனத்தில் இருந்து துவங்குவோம். இயேசு கிறிஸ்துவுடைய ஜன்னத்தின் விவரமாகும். அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. பிதாவாகிய தேவனால் என்றா உள்ளது? அந்த விதமாக வாசிக்கிறீர்கள். யாரால் கர்ப்பவதியானார் என்று எழுதப்பட்டுள்ளது? பிதாவாகிய தேவனே அவரது பிதா என்று நான் நினைத்துக் கொண்டேனா? அப்படியானால் தேவன், பிதா, பரிசுத்தாவி எல்லாம் ஒரே ஆவியாய் உள்ளது. இல்லை என்றால் அவர் இரண்டு தகப்பன்மார்களை உடையவராயிருப்பாரே. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாக அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சுப்பரத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது, பிதாவாகிய தேவனாலா? பரிசுத்தாவியினால். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் பிதாவாக இருந்தது யார்? பரிசுத்தாவி. உங்களுக்குள் இருக்கிறது என்ன? அது தேவனாகிய பிதாவும் கூட. நிச்சயமாக அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இங்கு பிதாவாகிய தேவன், இங்கு பரிசுத்தாவியாகிய தேவன், இங்கு குமாரனாகிய தேவன். பாருங்கள், அது மூன்று தேவர்கள். வேதம் அதை கூறுகிறது. பரிசுத்தாவியும் பிதாவும் ஒருவராகத்தான் இருக்க வேண்டும். அப்படி இல்லையெனில் இயேசுக்கு இரண்டு பிதாக்கள் இருந்தனர் என்பதாகும். புரிகிறதா? அவர் இரண்டு பிதாக்களை உடையவராய் இருக்க முடியாது. நீங்கள் அதை அறிவீர்கள். அவள் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னியை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அதுதான் மத்தேயு 1 மத்தேயு 28:19 இயேசு, நீங்கள் புறப்பட்டு போய் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுங்கள் என்றார். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமம் என்றால் என்ன? உண்மையாகவே இயேசு கிறிஸ்து என்பதே ஆகும். நீங்கள் ஒரு காதல் கதையை படிக்கிறீர்கள். அதன் முடிவில் ஜானு மேரியும் அதன் பிறகு மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் என்று உள்ளது. யார் இந்த ஜானு மேரியும்? அதை கண்டறிய நீங்கள் கதையின் துவக்கத்திற்கு திரும்பிச் செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு காரியமே இல்லை என்றால், பிதா குமாரன் பரிசுத்தாவி என்பது நாமமே இல்லை என்றால், அப்படியானால் அது யார்? அது யாருடைய பெயர்? அவர் யாரை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று பார்க்க கதையின் முதல் பகுதிக்கு திரும்பிச் செல்ல வேண்டும். பெந்தேகோஸ்தே நாளில் பேதுருபோ, நீங்கள் மனந்திரும்பி ஒவ்வொருவரும் பாவமன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறினார். அவனுக்கு வெளிப்பாடு உண்டாயிருந்தது. யோவானுக்கு வெளிப்பாடு உண்டாயிருந்தது. இயேசு வெளிப்படுத்தலா இருந்தார். வேத வாக்கியத்தில் இங்கே அவரே தம்மை பற்றி இருந்தவரும் இருப்பவரும் வருகிறவருமானவராகிய சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிற நான் என்று எடுத்து காண்பித்துள்ளார். சரி, நாம் இப்பொழுது வெளியே செல்வதற்கு முன்னால் நம்மால் முடிந்தளவு துல்லியமாக 7 வசனத்தை பார்ப்போம். சர்வ வல்லமை உள்ளவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றைக்கும் உண்டாயிருப்பதாக, ஆமென். தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றைக்கும் உண்டாயிருப்பதாக, ஆமேன். அங்கே அந்த வெளிப்பாட்டை பாருங்கள். அது எப்படி வெளிப்படுத்தப்பட்டது? எவ்வாறு தேவன், பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்பது யார் என்று கண்டுபிடிக்க முயற்சித்து மனிதர்களோ தங்கள் தலையை சொரிந்து தங்களுடைய தலைமுடியை வைத்துக் கொண்டு 1/3 என்கிறார்கள். நீங்களோ புரிந்து கொள்ளாமல் உங்கள் தலைமுடியை பீத்துக் கொண்டு தலையை சுரிந்து கொள்ள வேண்டாம். மேலே நோக்கி பாருங்கள், பரத்திலிருந்தே வெளிப்பாடு உண்டாகிறது. அது உண்மை. அவர் அதை வெளிப்படுத்துவார். அது பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்ற தனிநபர்கள் அல்ல. அது ஒரே தேவன் ஜீவித்த மூன்று உத்தியோகங்களாய் உள்ளன. அவர் தம்மில் தாமே ஆவியானவர் என்ற அலுவலில் இருந்து வந்தார். மானவர்கம் தாழ்ந்த நிலையில் இருந்தபடியால் அவரும் தமக்கென்று ஒரு சரத்தை உண்டாக்கினார். அதில் அவர் ஜீவித்து தனது சொந்த ரத்தத்தை உண்டாக்கிக் கொண்டார். ஏதேன் தோட்டத்தில் ஏற்பட்ட மாம்சந்தமான உடல் உறவில் ஏற்பட்டது போல இது ஏற்படவில்லை. ஆனால் ஒரு சரீரத்தை உண்டாக்கினார். அந்த கன்னிப்பிறப்பினால் ஏற்பட்ட சரீரத்தினூடாக நம்மை பரிசுத்தமாக்கிற ரத்தத்தை அவர் நமக்கு அளித்து அவர் மேல் விசுவாசம் வைக்கும்படி நம்மை நம்முடைய அவிசுவாசத்தில் நின்று விடுவித்தார். அதை நாம் செய்யும் பொழுது நாம் அவரை நமது இதயத்தில் ஏற்றுக்கொள்கிறோம். அது தேவன் நமக்குள் இருப்பதாகும். தேவனே பிதா, குமாரன், பரிசுத்தாவியா இருக்கிறார். புரிகிறதா? தீர்க்கதரிசியாக, ஆசாரியனாக, ராஜாவாக இருக்கிறார் என்ற அதே காரியம்தான். சரி, இப்பொழுது நாம் ஏழாம் வசனம். இது அறிவிப்பாய் உள்ளது. அந்த அறிவிப்பாவது, இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லோரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். ஓ, நமக்கு இன்னும் எவ்வளவு நேரம் உள்ளது! அங்கே அது மிகவும் அழகாக உள்ளது. நீங்களோ இன்னும் 30 அல்லது 20 நிமிடங்கள் இதற்காக செலவழிக்க முடியுமா? உங்களால் முடியுமா? சரி, இப்பொழுது அதன் பின்னர் நாளை, அதாவது இன்றிரவிலே பத்மத்தீவு தரிசனத்தில் மீதமுள்ளதை நாம் பார்க்க முயற்சிப்போம். இன்றைக்கு நாம் இந்த அறிவிப்பின் பேரில் முடிக்கப் போகிறோம். ஓ, நீங்கள் நலமாக உணர்கின்றீர்களா? நீங்கள் இந்த பண்டைய வேதாகமத்தை நேசிக்கிறீர்களா? இது வெளிப்பாடாக இருக்கிறது. என்ன இது? என்ன? தேவன் இந்த புத்தகத்தை எடுத்து அதில் உள்ள திரையை நீக்கி, இதோ அவர் அங்கே இருக்கிறார், தீர்க்கதரிசி, ஆசாரியன், ராஜா, பிதா, குமாரன், பரிசுத்தாவி, அவர் இருந்தவரும் இருப்பவரும் வருகிறவருமானவர், இவை எல்லாம் அவரே, அவர் தேவன் தாமே என்பதை வெளிப்படுத்துகிறார். நாமோ இப்பொழுது அப்படியே சில நிமிடங்களுக்கு திரையை நீக்கம் செய்வோம். நம்முடைய கண்களிலிருந்து திரையை எடுத்து போட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அதாவது, இதோ மேகங்களுடனே வருகிறார். இப்பொழுது அவர் எவ்வாறு வருகிறார்? மேகங்களுடனே வருகிறார். எந்த விதமான மேகங்கள்? மகிமையின் மேகங்கள். இடி மின்னலுடன் வரும் இந்த மழை மேகங்கள் அல்ல இவை, ஆனால் மகிமையின் மேகங்கள். பேதுருவும் மற்றவர்களும் மருவ மலையின் மேல் அவருடைய தரிசனத்தை கண்டபோது ஒரு மேகம் அவரை சூழ்ந்திருந்தது. அப்பொழுது அவர் எந்த விதமான ஒரு மேகத்தினால் சூழப்பட்டிருந்தார் என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள். அவர் வஸ்திரமானது பிரகாசித்தது. அவர் ஒரு மேகத்தினால், தேவனுடைய வல்லமையினால் சூழப்பட்டிருந்தார். ஓ, இந்த சபைக்காலங்களை பற்றிய செய்தியில் அதை பற்றி நாம் பார்ப்போம். அதை குறித்து சிந்திக்கையில் என் உள்ளான மனிதனில் ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது என்று நான் உங்களிடத்தில் கூறுகிறேன். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாளை நான் பார்க்கையில், அதில் அவருடைய வருகையை தவிர வேறு நம்பிக்கைகள் எதுவுமே விடப்பட்டிருக்கவில்லை. இப்பொழுது நாம் விரைவாக இதை பார்ப்போம். இப்பொழுது நினைவிருக்கட்டும், கண்கள் யாவும் அவரை காணும். இப்பொழுது அது எடுத்துக் கொள்ளப்படுதலா இருக்கவில்லை? அது எடுத்துக் கொள்ளப்படுதலா? புரிகிறதா? அது எடுத்துக் கொள்ளப்படுதல் அல்ல. அது எடுத்துக் கொள்ளப்படுதலா இருக்கவில்லை. அவர் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்? இரண்டாம் வருகை. அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லோரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். இப்பொழுது நாம் சற்று முந்தைய கால சரித்திரத்துக்குள்ளாக திரும்பி போய் பார்ப்போம். நாம் சகரியாவிற்கு, சகரியாவின் புத்தகம் 12 அதிகாரத்துக்கு திருப்புவோம். சகரியா, சரி, ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார். இயேசு கிறிஸ்துவை பற்றிய அந்த நல்ல வெளிப்படுத்தலுக்காக நாம் எவ்வளவாக நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம்! அவருக்காக நீங்கள் மகிழ்ச்சி உள்ளவர்களாக இருக்கவில்லையா? இப்பொழுது இச்செய்திகளை மக்களுக்கு அளிக்கும்படியாக நாம் ஒரு புத்தகமாக கூடிய சீக்கிரத்தில் பெற்றுக் கொள்வோம். அப்பொழுது நீங்கள் அதை பெற்றுக் கொண்டு உங்களுடைய அறையில் அமைதியாக படித்து ஆராய்ந்து பார்க்கலாம். சரி, சகரியா, சகரியா, இப்பொழுது சகரியா 12 நாம் இப்பொழுது இதை உண்மையாகவே ஜபத்தோடு எடுத்து பார்க்க விரும்புகிறோம். நான் தேவனுடைய மகிமைக்காக இதை எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். இப்பொழுது சகரியா 12:9 எடுப்போம். சகரியா 12 நாம் 9 இருந்து துவங்குவோம். இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள், இங்கே வருகையை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். சகரியா 12, நாம் 9 துவங்குவோம். அந்த நாளிலே சகரியா கிறிஸ்துவின் வருகைக்கு 487 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறான். அந்நாளிலே எருசலேமுக்கு விரோதமாய் வருகிற எல்லா ஜாதிகளையும் அழிக்க பார்ப்பேன். அதை குறித்து எண்ணி பாருங்கள். நான் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேமின் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, இப்பொழுது எப்பொழுது சுவிசேஷமானது யூதர்களுக்கு திரும்பி செல்கிறது? புறஜாதிகளின் காலம் முடிவடைந்த பிறகு சுவிசேஷம் யூதர்களுக்கு செல்ல ஆயத்தமாயிருக்கும். ஓ, இங்கே இந்நாளில் தானே நடைபெறப்போகிற ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு முன்னுரைக்க முடிந்தால் நலமாயிருக்கும். பாருங்கள், உங்களுக்கு புரிகிறதா? அது நடைபெற இருக்கிறது. நாம் அதை சபைக்காலத்தில் பார்ப்போம். சம்பவிக்க ஆயத்தமாயிருக்கிற இந்த மகத்தான காரியம் வெளிப்படுத்துகிற விசேஷம் 11 உள்ள அவ்வீரத்திற்கு தரிசிகளாகிய எலியா மோசே ஆகியோரை யூதர்களுக்காக திரும்ப கொண்டு வருகிறது. நாம் அதற்காக ஆயத்தமாயிருக்கிறோம். எல்லாமே கிரமமாக ஆயத்தமாக இருக்கிறது. இந்த புறஜாதிகளுக்கான செய்தியானது முதலில் புறஜாதிகள் அன்றைக்கு யூதர்கள் தான் கொண்டு வந்ததாகும். புறஜாதிகள் அதை மீண்டும் யூதர்களிடம் எடுத்து செல்வார்கள். எடுத்துக் கொள்ளப்படுதல் அப்பொழுது வரும். இப்பொழுது உபத்திரவ காலத்திற்கு பிறகு உள்ள இந்த வருகையை பற்றி மனதில் வையுங்கள். உபத்திரவ காலத்திற்குள் சபையானது போவதில்லை, நாம் அதை அறிவோம். வேதம் அவ்வாறே கூறுகிறது. புரிகிறதா? சரி, இப்பொழுது இஸ்ரவேல் வீட்டார் மேல் அவர் ஊற்றுவார். எதை? அதே பரிசுத்த ஆவியை தான் ஊற்றுவார். பாருங்கள், புறஜாதி சபை சென்று விட்ட பிறகே அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள். அந்நாளிலே மெகிதோன் பட்டணத்து பள்ளத்தாக்கின் ஊராகிய ஆத்திரிமோரின் புலம்பலை போல எருசலேமின் புலம்பல் பெரிதாயிருக்கும். தேசம் புலம்பிக் கொண்டிருக்கும். ஒவ்வொரு வம்சமும் தனித்தனியாக புலம்பும். தாவீது குடும்பத்தார் தனியேயும், நாத்தான் குடும்பத்தார் தனியேயும், அவர்கள் ஸ்திரீகள் தனியேயும். அவர்கள் நோக்கி பார்க்கையில் என்ன சம்பவிக்கும்? அவருடைய இரண்டாம் பிரசன்னமாவதில் மகிமையின் மேங்களுடன் அவர் வரும்போது என்ன சம்பவிக்கும்? அவரை குத்தின அந்த யூதர்கள், உங்களுக்கு தெரியும், இன்னொரு வேத வாக்கியத்தில் அவர்கள் அவரிடத்தில், அவர் இந்த வடுக்களை எங்கே பெற்றுக் கொண்டார் என்று கேட்பார்கள் என்று கூறுகிறது. அவரோ என் சிநேகிதரின் வீட்டில் என்று கூறுவார். அவரை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாத யூதருக்கு மட்டும் அது ஒரு புலம்பலின் வேலையாக இருக்காது. இந்த நாளுக்கென உள்ள மேசியாவாக அவரை ஏற்றுக்கொள்ளாமல் கைவிடப்பட்ட புறஜாதியாருக்கும் அது ஒரு புலம்பும் வேலையாயிருக்கும். அவர்களோ அழுது புலம்புவார்கள், உறங்கும் கன்னிகைகள் புலம்புவர். அதுவே தன்னுடைய தீவட்டிக்கு எண்ணெயை பெற்றுக்கொள்ள மறுத்த சபையாகும். அங்கே 10 கன்னிகைகள் புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் அனைவருமே நல்ல ஜனங்கள் தான். ஆனால் அவர்களில் 5 பேருக்கு மட்டுமே தங்கள் விளக்குகளில் எண்ணெய் இருந்தது. நல்ல ஜனங்களாய் நல்லவர்களாயிருந்த மற்ற 5 பேரும் தங்கள் விளக்குகளில் எண்ணெயை பெற்றுக் கொள்ள தவறிவிட்டார்கள். அவர்கள் புறம்பான இருளில் தள்ளப்படுவார்கள். அங்கே அவர்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். இங்கே அது அவர்கள் அழுது புலம்புவார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. வேதமோ அவர்கள் இருதயம் நொறுங்குண்டு அழுது புலம்புவார்கள் என்று இங்கே கூறியுள்ளது. இங்கே ஆதியாகமம் 45 அதிகாரத்தில் நான் இன்னொரு வசனத்தை உங்களுக்கு தருகிறேன். நீங்கள் அதை அறிந்து கொள்ள விரும்பினால் நலமாயிருக்கும். நாம் இன்னும் சிறிது நேரத்தில் ஆதியாகமத்தில் உள்ள அவ்வசனத்தை எடுத்துக்கொண்டு அதையும் கூட வாசிப்போம். அது ஆதியாகமம் 45 அதிகாரம் என்று நான் நம்புகிறேன். நான் அதை இங்கே எடுத்து படிக்க விரும்புகிறேன். அதாவது யோசேப்பு தன் ஜனங்களுக்கு தன்னை தெரியப்படுத்துகிறார். நாம் இதை படிப்போம். அந்த நாளில் என்ன சம்பவிக்கும் என்பதை குறித்த மாதிரிகளை காட்டுகிறது. ஆகையால் நாம் அதை ஒன்று சேர்த்து பார்ப்போம். அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லோருக்கும் முன்பாக தன்னை அடக்கிக் கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள், யோசேப்பு தன்னை யார் என்று தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது யாவரையும் என்னை விட்டு போக பண்ணுங்கள் என்று சத்தமிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். அவன் சத்தமிட்டு கதறி இருக்க வேண்டும். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்றான். அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்றிருந்ததினாலே அவனுக்கு உத்தரம் சொல்லக்கூடாமல் இருந்தார்கள். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிற இடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாயும் இருக்க வேண்டாம். ஜீவரட்சனை செய்யும்படிக்கு தேவனை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஓ, எவ்வளவு அழகாயிருக்கிறது! தேசத்தில் இப்போது 2 பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும், பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். இப்பொழுது ஒரு நிமிடம் நான் சகரியா 12 அதிகாரத்தோடு எடுத்து ஒப்பிட்டு பார்க்கட்டும். இப்பொழுது நாம் அதில் மாதிரி உள்ளதை அறிவோம். நீங்கள் மாதிரிகளை கொண்டு போதித்தால் அப்பொழுது காரியத்தை எப்பொழுதுமே நன்கு புரிந்து கொள்ளலாம். நான் மாதிரியை கொண்டே சிந்திக்கிறேன். இப்பொழுது யோசேப்பு, அவன் பிறந்த பொழுது அவனுடைய சகோதரர்களால் அவன் பகைக்கப்பட்டான். சரிதானே? இப்பொழுது நான் உங்களுக்கு யோசேப்பு ஆவியினால் நிரப்பப்பட்ட சபைக்கு உதாரணமாக திகழ்கிறான் என்பதை காண்பிக்க விரும்புகிறேன். யோசேப்பு தன் சகோதரர்களால் பகைக்கப்பட்டான். ஏன் என்றால் அவன் ஆவிக்குரியவனாக இருந்தான். தரிசனங்கள் காண்பதை அவனால் நிறுத்த முடியவில்லை. அவன் சொப்பனங்கள் கண்டான், அதை அவனால் நிறுத்த முடியவில்லை. பாருங்கள், சொப்பனங்களை வியாக்கியானம் செய்யவும் செய்தான். அவன் தனக்குள் அதை கொண்டிருந்தான். அவன் தனக்குள் இருந்ததை தவிர வேறெதையும் வெளிக்காண்பிக்க முடியவில்லை. அப்பொழுது அவனுடைய சகோதரர் முகாந்திரமின்றி அவனை பகைத்தார்கள். ஆனால் அவன் தந்தையோ அவனை நேசித்தார். ஏனென்றால் அவன் தந்தை ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். இயேசுவின் காரியம் எப்படி இருந்தது என்பதை பாருங்கள். தேவன் தன் குமாரனை நேசித்தார். ஆனால் சகோதரராகிய பரிசேயரும் சதுசேயரும் அவரை பகைத்தார்கள். ஏனெனில் அவரால் வியாதியஸ்தரை குணமாக்க முடிந்தது, வரப்போகிறவர்களை முன்னுரைக்கவும், தரிசனங்கள் கண்டு அவற்றை வியாக்கியானிக்க முடிந்தது. நான் கூறியதை புரிந்து கொண்டீர்களா? முகாந்திரமின்றி அவரை பகைத்தார்கள். யோசேப்புக்கு அவர்கள் என்ன செய்தனர்? அவன் இறந்து விட்டதாக கதை கட்டி அவர்கள் அவனை ஒரு குழியிலே போட்டுவிட்டனர். அவன் தந்தை அவனுக்கு அன்போடு அளித்திருந்த ஏழு நிறங்களை கொண்ட அந்த அங்கியை ரத்தத்தில் தோய்த்தெடுத்தனர். வானவில் ஏழு நிறங்கள் மாத்திரமே உள்ளன. வானவில் அது என்னவென்று நாம் அறிவோம். அதாவது நாம் அதை இன்றிரவு சற்று கழித்து பார்ப்போம் என்று நான் நினைக்கிறேன். இங்கே இயேசுவுக்கு மேலே வானவில் இருந்தது. அங்கே அவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாய் இருந்தார். ஒரு வானவில் இருந்தது. ஒரு வானவில்லானது ஒரு உடன்படிக்கையாய் உள்ளது. அது யோசேப்பின் மேலிருந்த தேவனுடைய உடன்படிக்கையாய் இருந்தது. அவர்களோ அவனுடைய மேலங்கியை ரத்தத்தில் தோய்த்து அதை திரும்ப தந்தையிடம் கொண்டு சென்றனர். அவன் மரித்திருக்க வேண்டியதாய் இருந்தது. ஆனால் அவனோ அந்த குழியிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்டு பார்வோனுக்கு, எகிப்தில் உள்ள ஒருவருக்கு விற்கப்பட்டான். அவனை ஒரு தளபதி தன்னுடைய பாதுகாப்பில் வைத்திருந்தான். அவன் அங்கிருக்கையில் அவனுக்கு எதிராக ஒரு மோசமான பழியானது எழும்ப அவனோ சிறைச்சாலையில் தள்ளப்பட்டான். அவரோ அங்கிருந்த இரண்டு பேர்களான பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் கண்ட வெவ்வேறு சுப்பனங்களுக்கு வியாக்கியானம் செய்து தீர்க்க தரிசனம் உரைத்தான். ஒருவன் எங்கே போவான் என்றும் மற்றவன் எங்கே போவான் என்றும் கூறினான். அங்கிருந்து அவன் பார்வோனின் வலது பாரிசத்துக்கு உயர்த்தப்பட்டான். யோசேப்பு மூலமாய் அல்லாமல் எவருமே பார்வோனை நெருங்க முடியாத அளவிற்கு உயர்த்தப்பட்டான். இதை கவனியுங்கள். இப்பொழுது யோசேப்பு எகிப்தியரிடம் விற்கப்பட்ட போது கவனியுங்கள், அவன் செய்திருந்த ஒவ்வொன்றும் கிறிஸ்துவுக்கு மாதிரியாய் இருந்தன. இந்த பானபாத்திரக்காரனையும் இந்த சுயம்பாகியையும் பாருங்கள். அவர்கள் இருவரும் சுப்பனங்களை கண்டிருந்தனர். இயேசு தனது சிறை வீட்டில் இருந்த போது யோசேப்பு சிறையில் இருந்தான் என்பது நினைவிருக்கட்டும். இயேசுவும் தன்னுடைய சிறையில் இருந்த போது எப்படி அவர் சிலுவையில் அறையப்பட்டிருந்த போது ஒருவன் ரட்சிக்கப்பட்டான், ஒருவன் இழக்கப்பட்டான். யோசேப்பு அவன் சிறையில் இருந்த போது ஒருவன் ரட்சிக்கப்பட்டான், மற்றொருவன் இழக்கப்பட்டான். கவனியுங்கள், இயேசு சிலுவை மரணத்துக்கு பிறகு அவர் பரலோகத்திற்கு உயர்த்தப்பட்டு மகத்தான ஆவியாகிய யெகோவாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். என்னை அல்லாமல் ஒருவரும் தேவனிடத்தில் வரான் என்று கூறினார். மரியாளே வாழ்க என்றல்ல, அல்லது இது ஆசீர்வதிக்கப்பட்டது அல்லது அது ஆசீர்வதிக்கப்பட்டது என்றல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்து மூலமாகவே தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரே ஒரு மத்தியஸ்தர் தான் உண்டு. தேவன் நம்முடைய வாசம் செய்த அந்த விலையேறப்பட்ட சரத்தின் மூலமாக, தேவனுடைய நாமமிடப்பட்டிருந்த அந்த சரத்தின் மூலமாகவே அணுக முடியும். தேவன் மானிட பெயரை சூடிக்கொண்டார். இங்கு கவனியுங்கள், ஆதியிலே ஆதாம், அதாவது அதிலிருந்து நான் விலகிச் செல்ல முடியவில்லை. எங்கோ ஒருவர் இவைகளை புரிந்து கொள்ளாமல் இருப்பது போல தென்படுகிறது. பாருங்கள், நான் மீண்டும் உங்களுக்கு ஒரு காரியத்தை காண்பிக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் இதை செய்ய என்னை எச்சரிக்கிறார். நான் என்னுடைய பொருளை விட்டு ஒரு நிமிடம் விலகி செல்கிறேன். ஆதாம் ஆகிய குமாரன் விழுந்து போனது பற்றிய செய்தி மகிமைக்கு வருகையில் தேவன் ஒரு தூதனை அனுப்பினாரா? தேவன் ஒரு குமாரனை அனுப்பினாரா? அவர் வேறு யாரையாகிலும் அனுப்பினாரா? விழுந்து போன தனது குமாரனை மீட்க தாமே புறப்பட்டு வந்தார். அல்லேலூயா! அதை செய்ய தேவன் தம்மை தவிர வேறு எவரையும் நம்பவில்லை. தேவன் மாம்சமாகி நம்மிடையே வாசம் பண்ணி மனிதனை அவர்தாமே மீட்டுக் கொண்டார். வேதம் நாம் தேவனுடைய ரத்தத்தினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று கூறியுள்ளது. பாவத்தை போக்குவதற்காக அழியாமையுள்ள தேவன் அழிவுள்ள சரத்தை எடுத்துக்கொண்டு அவர்தாமே ஆட்டுக்குட்டியாகி காண முடியாதபடி திரை போட்டு மூடப்பட்டிருக்கும் தேவ மகிமைக்குள் பிரவேசிப்பதற்காக அவர் தனது சொந்த ரத்தத்துடன் திரைக்கப்பால் தேவனுக்கு முன்பாக பிரவேசித்திருக்கிறார். இப்பொழுது யோசேப்பு அவன் எகிப்திற்கு போகிறான். அங்கு அவன் சிறைச்சாலையில் இருந்து பார்வோனின் வலது பாரசத்திற்கு உயர்த்தப்பட்டு காவல் பொறுப்பாளராக்கப்படுகிறான். யோசேப்பின் நாட்களில் ஒவ்வொரு காரியமும் செழிப்படைந்திருந்தது. இப்பொழுது இயேசு திரும்பி வருகையில் பாலைவனமும் கூட ஒரு புஷ்பத்தை போல செழிக்கும். யோசேப்பின் மாதிரியான அவரோ செழிப்பின் குமாரனாக இருக்கிறார். அந்த தளபதியோ அவனை தன்னுடைய வீட்டில் வைத்திருந்தான். அவர் செய்திருந்த ஒவ்வொரு காரியமும் செழித்திருந்தது. அவர்கள் அவனை சிறைச்சாலையில் போட்டனர். முழு சிறைச்சாலையுமே செழிப்படைந்திருந்தது. அவர்கள் செய்திருந்த ஒவ்வொரு காரியத்திலும் அவன் செழிப்படைந்திருந்தான். அவன் பார்வோனால் உயரிய ஸ்தானத்தில் பார்வோனுக்கு அடுத்த நிலையில் உயர்த்தப்பட்ட போது எகிப்தில் உள்ள ஒவ்வொரு காரியமும் உலகில் இருந்த எந்த காரியத்துக்கும் மேலாய் செழித்திருந்தது. இயேசுவும் திரும்பி வருகையில் இது ஒரு செழிப்பின் நிலமாக இருக்கும். பழைய பாலைவனங்களோ செழிக்கும். எங்கும் உணவு தாராளமாக உண்டாயிருக்கும். அவர் ராஜாவாக திரும்பி வருகையில் நாம் ஒவ்வொருவரும் தம் சொந்த அத்திமரத்தின் கீழ் அமர்ந்து மகிழ்ந்து களிகூர்ந்து அவரது பிரசன்னத்தில் என்றென்றுமாய் வாழ்ந்திருப்போம். அவர் மனுஷகுமாரனாய் இருந்தார், அதாவது தீர்க்கதரிசியாய் இருந்தார். ஆமேன். அவர் மனுஷகுமாரனாய் இருந்தார், பலியாக ஆசாரியன். அவர் ராஜாவான மனுஷகுமாரனாய் இருக்கிறார். தமது மகத்துவமுள்ள சிங்காசனத்தில் தாவீதின் குமாரனாக அமர்ந்திருக்கிறார். மனுஷகுமாரன், தேவன் மனுஷகுமாரனாக வெளிப்பட்டார். உலகத்தின் பாவங்களை தொலைக்க அவர் இறங்கி வந்து மனிதனானார். அவர் மனிதனாகி ஒரு தீர்க்கதரிசியானார். அவர் மனிதனாகி ஒரு ஆசாரியனானார். அவர் மனிதனாகி ஒரு ராஜாவானார். பரலோகத்தின் ராஜா, பரிசுத்தவான்களின் ராஜா, நித்திய ராஜா. எப்பொழுதும் ராஜாவாக இருந்தார். எப்பொழுதும் ராஜாவாக, நித்திய ராஜாவாக இருப்பார். இப்பொழுது கவனியுங்கள். அதன் பின்னர் யோசேப்பு. யோசேப்பு தேசமங்கம் புறப்பட்டு செல்லும் முன் அவர்கள் முதலில் எக்காலம் முழக்கப்பட வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது ஜனங்கள் யோசேப்புக்காக தெண்டரிட்டு பணியுங்கள் என்று சத்தமிட்டனர். யோசேப்பு புறப்பட்டு வருகையில் வழியில் ஒருவன் எதை செய்து கொண்டிருந்தாலும், அவன் எந்த ஒரு பொருளை வச்சுக் கொண்டிருந்தாலும், எக்காலம் முழங்கும் போது அவன் முழங்கார்படிவிட வேண்டும். ஒருவன் தனக்கு சேர வேண்டிய பணத்தை கரம் நீட்டி வாங்கும் நேரத்தில் எக்காலம் முழங்கினால் யோசேப்பு வந்து கொண்டிருப்பதனால் அவன் முழங்கார்படிவிட வேண்டும். ஓ, மற்றவரை போல பாவனையாக நடித்து காட்டுபவனும் கிட்டத்தட்ட தன்னுடைய செயலை செய்ய ஆயத்தமாக அவன் என்ன செய்வான்? அவன் நிறுத்த வேண்டியதாக இருந்தது. யோசேப்பு வருகிறார், எக்காலமோ முழங்கிவிட்டது. என் நாட்களில் ஒன்று அனைத்தும் நேரமும் கூட அசைவற்று நிற்கும். தேவ எக்காலம் துரிக்கும். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறுத்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். பிரகாசமும் அழகுமுள்ள நித்தியத்திற்குள் அக்காலை பொழுது விடியும். எல்லா முழங்காலும் முடங்கும். எல்லா முழங்கால்களும் முடங்கி நாவுகள் யாவும் அவர் நாமத்தை அறிக்கை பண்ணும். இப்பொழுதே அதை தொடங்குங்கள். சிலருடைய பாவங்கள் முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். ஆனால் இப்பொழுது என்ன சம்பவித்தது என்று கவனியுங்கள். அது எவ்வளவு மகிமையானது! யோசேப்பு புறஜாதியிலிருந்து தனக்கு ஒரு பெண்ணை விவாகம் செய்து கொண்ட பிறகு எப்ராயும் மனேசே என்ற இரு குமாரர்களை பெற்றுக் கொண்டான். முடிவிலே நீங்கள் கவனித்தீர்களா? யாக்கோபு எப்ராயும் மனேசே ஆகியோரை ஆசீர்வதிக்க துவங்கின போது யோசேப்பு மூத்தவனாகிய மனாசேயை தந்தையின் வலதுகரத்துக்கு நேராகவும், எப்ராயிமை தன் தந்தையின் இடதுகைக்கு நேராகவும் வைத்தான். ஏனெனில் மூத்தவன் வலதுகரத்தின் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று விரும்பினான். ஆனால் யாக்கோபு ஜெபம் பண்ணுகையில் யாக்கோபின் கைகள் மாறின. அதனால் வலதுகரத்தின் ஆசீர்வாதங்கள் மூத்தவன் மேல் வருவதற்கு பதிலாக இளையவன் மேல் வந்தது. அப்பொழுது யோசேப்போ, அப்படியல்ல தகப்பனே என்று கூறினான். மனாசேயின் மேல் வைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை எப்ராயிமின் மேல் வைத்து விட்டீர் என்றான். அதற்கு யாக்கோபோ, தேவனின் கைகளை மாறிப்போக செய்தார் என்றான். என்ன நேர்ந்தது? தேவனால் முதலில் தெரிந்து கொள்ளப்பட்ட பழம்பெரும் மக்களாகி யூதர்கள் மேல் வரவிருந்த ஆசீர்வாதமானது சிலுவையின் மூலமாக மனவாட்டியை பெற்றுக் கொள்ளும் புறஜாதிகள் மேல் வந்துவிட்டது. யூதர்களிடத்திலிருந்து ஆசீர்வாதமானது புறஜாதிகள் மேல் சிலுவையின் மூலம் வந்தது. அவர்கள் சிலுவையை புறக்கணித்தனர். எனவே அவர் தனக்கென புறஜாதி மனவாட்டியை பெற்றுக் கொண்டார். இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னர் யோசேப்பு தன் சகோதரனால் தள்ளப்பட்டு அநேக ஆண்டுகள் ஒருவருக்கொருவர் தொடர்பற்று இருந்தார்கள். அதே போல் யூதர்களும் அநேக ஆண்டுகளாக ஐக்கியமின்றி இருக்கிறார்கள். இப்பொழுது கவனியுங்கள். நாம இப்பொழுது மீண்டும் சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திற்கு திருப்புவோம். யூதர்கள் குடும்பம் குடும்பமாக பிரிந்து நின்று அழுது புலம்புகிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியே புலம்பி, நாம் எவ்வாறு இந்த தீங்கை செய்து விட்டோம், நாம் எவ்வாறு இத்தீங்குக்கு உடன்பட்டோம் என்று கூறுவார்கள். அவர்கள், உம் கைகளில் இருக்கிற இந்த வடுக்கள் ஏதென்று கேட்பார்கள். அவரை குத்தினவர்களும் கூட அவர் மேகங்களுடன் வருவார். அப்பொழுது அவரை குத்தினவர்களும் நோக்கி பார்ப்பார்கள். யூதர்களின் ஒவ்வொரு குடும்பத்தாரும் துக்கிப்பார்கள். அவர்கள் புலம்பி அழுவார்கள். அவர்களுக்கோ என்ன செய்வதென்றே தெரியாது. யோசேப்பு, நீங்களோ அந்த வரலாற்றை அறிவீர்கள். யோசேப்பு தன் சகோதரருக்கு முன்பாக நிற்கையில் தனக்கு எபிரேய பாஷை தெரியாது போல் காண்பித்துக் கொண்டு அவர்களோடு பேச ஒரு மொழிபெயர்ப்பாளனை தனக்காக அமர்த்திக் கொண்டான். அவர் எபிரேய மொழியை பேச தெரியாதவன் போல் நடந்து கொண்டான். ஆனால் அவன் கண்டுகொள்ளவே இவ்வாறு செய்தான். அதன் பிறகு இறுதியாக ஒரு நாளில் அவர்களோ தங்கள் எல்லோரிலும் இளையவனான தம்பி பென்யமீனை யோசேப்பிற்கு முன்பாக கொண்டு வந்து விட்ட போது நீங்கள் கவனித்தீர்களா? யோசேப்பின் உள்ளமோ தன் சகோதரன் பென்யமீனுக்காக பொங்கினது. நம்முடைய யோசேப்பாகிய இயேசு கிறிஸ்து திரும்பி வருகையில் அவரது உள்ளத்தை மிகவும் பொங்கச் செய்ய போகும் காரியமானது என்ன? ஈரான் போன்ற தூரதேசங்களில் சிதறி கிடந்து தற்போது புதிதாக பிறந்தவர்கள் போல் பாலஸ்தீனாவில் கூட்டி சேர்க்கப்பட்டு தன் ஆதி ஸ்தானத்தில் திரும்ப கொண்டு வரப்பட்டுள்ள தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு வந்த அவ்விளம் சபையாகிய அந்த யூதர்களின் நிமித்தம் தான் இயேசுவின் உள்ளம் பொங்கியேடும். அருமுனை கொண்ட தாவீது நட்சத்திரம் பொறித்த உலகிலேயே மிகவும் தொன்மை வாய்ந்த அக்கொடியுடன் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக தேசம் பிறந்துள்ளது. அங்கே இஸ்ரவேல் என்னும் தேசம் உள்ளது. தேசங்களோ உடைந்து கொண்டிருக்கின்றன. இஸ்ரவேலோ விழித்தெழுந்து கொண்டிருக்கிறார். தேவன் வேதத்தில் முன்னரைத்த அடையாளங்களின்படி புறஜாதியாரின் நாட்கள் எண்ணப்பட்டு திகில்கள் சூழ்ந்துள்ளன. சிதறி போனவரே, உங்களுடைய சொந்த தேசத்திற்கு திரும்புங்கள். மீட்பின் நாள் சமீபித்து விட்டது. மனுஷருடைய இருதயங்கள் பயத்தினால் சோர்ந்து போகின்றன. அப்படியே அதை நோக்கி பாருங்கள். அவர்கள் எல்லோருமே நரம்பு தளர்வுற்று வந்திருக்கிறார்கள். ஆவியினால் நிரப்பப்பட்டு உங்கள் தீவட்டிகளை சுத்திகரித்து சுத்தம் செய்வீர். மேல் நோக்கி பாருங்கள், உங்களுடைய மீட்பு சமீபமாய் உள்ளது. கள்ள தீர்க்கதரிசிகள் பொய்யரைத்துக் கொண்டிருக்கிறார்கள், தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் மறுதளிக்கிறார்கள். கிறிஸ்துவாகிய இயேசுவே நமது தேவன், மகிமை. ஆனால் வெளிப்பாடானது வந்திருக்கிறது. எனவே நாம் அப்போஸ்தலர் நடந்த பாதையில் நடப்போம், சரியாக அவர்களுடைய அதே ஸ்தானத்தில். ஏனென்றால் மீட்பின் நாள் சமீபமாய் உள்ளது. மனுஷருடைய இருதயங்கள் பயத்தினால் சோர்ந்து போகின்றன. தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு உங்களுடைய தீவட்டியை சுத்தப்படுத்தி சரி செய்வீர். மேல் நோக்கி பாருங்கள், உங்களுடைய மீட்பு சமீபமாய் உள்ளது. ஓ ஓ, யோசேப்பு தனது தம்பியாகிய பென்யமீனை அங்கே நிற்க பார்க்கையில், நீங்கள் இப்பொழுது இளைய பென்யமீனை, அது அவரது இளைய தம்பி, அங்கே அமர்ந்திருக்க பார்க்கிறீர்களா? யூதர்கள் பூமிக்குரிய 12 கோத்திரங்களிலும் இருந்து 144,000 பேர்கள் கிறிஸ்துவின் வருகையில் அவரை கண்டு அவரை ஏற்றுக்கொள்ள திரும்பி வருவார்கள். அவர்களோ, இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம் என்று கூறுவார்கள். அப்பொழுது அவர்கள் அவருடைய காயம்பட்ட கரத்தை பார்த்து, இந்த வடுக்கள் எங்கிருந்து உண்டானது என்று கேட்பார்கள். அவரோ, என் சிநேகிதர் வீட்டில் என்பார். அவர்கள் அழுது புலம்புவார்கள். அவர் ஆகாயத்தில் இருக்க கண்டு ஒவ்வொரு குடும்பமும், தாவீதின் குடும்பத்தார் தனியேயும், நத்தலியின் குடும்பத்தார் தனியேயும் அழுது புலம்புவார்கள். தாங்கள் குத்திரவரை நோக்கி பார்த்து புலம்புவார்கள். அப்பொழுது அவருடைய செய்தி என்னவா இருக்கும்? யோசேப்பு கூறியதை கவனியுங்கள். அவன் அவர்களிடம் பேசிய போது மற்றொரு காரியத்தை கவனியுங்கள். யோசேப்பின் முன்பாக இஸ்ரவேல் புத்திரர் சேர்ந்து வந்திருந்த பொழுது அவன் அவர்களை நோக்கி பார்த்து, அப்பொழுது அவன் தம்பியாகிய பென்யமீனை பார்த்தான், அவன் இப்ராஹிமை பார்த்தான், அவன் மற்ற யாவரையும் பார்த்தான், காத் முதற்கொண்டு அவர்கள் எல்லோரையும் பார்த்தான். 12 கோத்திரங்களில் அப்பொழுது 10 கோத்திரங்கள் அவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தன. அவரவர்கள் யாவரும் அங்கே நிற்க கண்டான். அவர்கள் யாவரும் தன் சகோதரர்கள் என்பதை அவன் அறிந்திருந்தான். அவன் தன் தம்பியாகிய பென்யமீனை ஏறெடுத்து பார்த்தபோது அவன் தொண்டை துக்கத்தால் அடைத்தது. அவர்கள் அவனது சகோதரர்கள் தான் என்று அவன் அறிந்திருந்தான். அவன் அப்போது என்ன கூறினான்? எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று கூறினான். அப்பொழுது யோசேப்பின் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் சம்பவித்தது என்ன? அவர்களோ அரண்மனைக்குள்ளாக சென்று விட்டிருந்தனர். புறஜாதி சபையானது எடுத்துக் கொள்ளப்படுதலில் எங்கு செல்லும்? அரண்மனைக்குள் செல்லும். மணவாட்டி, அல்லேலூயா, மணவாட்டி எடுத்துக் கொள்ளப்படுதலில் பூமியிலிருந்து எடுத்துக் கொள்ளப்படுவாள். அவரை குத்திரவர்களும் அவரை புறக்கணித்தவர்களுமான யூதர்களாகி தன் சொந்த சகோதரர்களுக்கு இயேசு தன்னை அறியப்பட செய்யும் போது, அதற்காக இயேசு திரும்பி வருகையில் மணவாட்டி பூமியில் இருக்க மாட்டார். ஆனால் அவரது மனைவியும், அவருக்கு பிரியமானவர்களும், அவரது நெருங்கிய சிநேகிதரும், அவருடைய சொந்தமான தேவன் அனுப்பிய அவரது துணையும் ஆலயத்தில் இருப்பர். அவன் நோக்கி பார்த்தபோது அவர்கள் அறியாமல் இருந்தனர். அவர்களோ, ஓ, இந்த மகத்தான தேசாதிபதி என்று கூறினார்கள். மேலும் அவர்கள் தங்களுக்குள் ஒருவரோடு ஒருவர் யோசேப்புக்கு தாங்கள் செய்த திங்கை குறித்து பேசிக் கொள்ள துவங்கினர். அது எப்ராஹிம் என்று நினைக்கிறேன், இல்லை அது எப்ராஹிம் அல்ல, அது யாராய் இருந்தது என்று நான் மறந்துவிட்டேன். அதாவது, நம் சகோதரனாகிய யோசேப்பை நாம் கொன்றிருக்க கூடாது என்றும், நீங்கள் பாருங்கள், நாம் அதற்குரிய தண்டனையை தான் திரும்ப பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்றான். ரூபன், நாம் நம்முடைய சகோதரனை கொன்றிருக்க கூடாது என்றும், ஏனென்றால் நீங்கள் பாருங்கள், நாம் செய்துள்ளவற்றுக்கான தண்டனையை நாம் திரும்ப பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்றான். யோசேப்பு அப்பொழுது அங்கு நின்று கொண்டிருந்தான். அவனால் எபிரேய மொழியை புரிந்து கொள்ள முடியாது என்று அவர்கள் எண்ணிக்கொண்டனர். ஆனால் அவன் அதை அறிந்திருந்தான். சிலர் அன்னைய பாஷையில் பேசுவதை புரிந்து கொள்ள முடியாது என்று கருதுகின்றனர். ஆனால் அவர் அதை பற்றி யாவையும் அறிந்தே இருக்கிறார். ஆம், அவர் அறிந்துள்ளார். புறஜாதி ராஜ்யங்களின் வரிசையில் முதலாவதான தலையான பொன்னான தலை வந்தபோது அது விழுந்து போவதற்கு முன்பாக அந்நிய பாஷை பேசுதலும் வியாக்கியானித்தலும் உண்டாயிருந்தது. முதலாவதான புறஜாதி யுகத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது எது? எவரும் அறிந்திரா அந்நிய பாஷையில் ஒரு கையிருப்பு தோன்றி சுவற்றில் எழுதியது. அவற்றை அங்கே இருந்த ஒரு மனிதன் அதில் என்ன எழுதப்பட்டுள்ளது என்பதை வியாக்கியானித்துக் கூறினான். அது அந்த விதமாகவே முடிவடையும். ஆமே, அது உள்ளே பிரவேசித்த விதமாகவே முடிவடையும். அவர்கள் பேசின பாஷையை யோசேப்பு புரிந்து கொள்ள முடியவில்லை என்று அவர்கள் எண்ணியிருந்தனர். ஆனால் அவர் அதை அறிந்திருந்தார். அவர்களோ, நமக்கு என்ன நேரிட்டது என்று நீங்கள் பார்த்தீர்களா என்று கேட்டனர். அப்பொழுது யோசேப்பு அவர்கள் செய்திருந்ததற்காக அவர்கள் வருந்தியதை கண்டான். இப்பொழுது அவரை புறக்கணித்ததற்காக அவர்கள் வருத்தப்படுகிற அவருடைய துயரத்தை அவர் காணும் போது அவர் தன்னுடைய தொண்டையை அழாமல் அடக்கிக் கொள்கிறார். அவர் தம்முடைய சபையை இப்பூமியிலிருந்து எழுப்பி அவளை மகிமைக்குள்ளாக கொண்டு செல்ல ஆயத்தமாயிருக்கிறார். அதன் பின்னர் திரும்பி வருவார். அப்பொழுது பூமியின் கோத்திரத்தார் எல்லோரும் புலம்புவார்கள். அவர்கள் என்ன செய்தனர்? ரூபன் முதற்கொண்டு அவர்கள் அனைவரும் அவர்களோ ஓ ஓ என்று கதறியிடத் தொடங்கினர். அவர்களோ பயமடைந்து, இதுதான் யோசேப்பு, இப்பொழுது நாம் அதற்கான தண்டனையில் தான் இருக்கிறோம் என்பதை நாம் அறிவோம். இப்பொழுது யோசேப்பு நம்மை கொன்று போடுவான். நாம் இப்பொழுதோ அடிக்கப்பட போகிறோம் என்பதை நாம் அறிவோம். ஏனென்றால் யோசேப்பு நம்மை விட்டு அகன்று அநேக காலமாக இருந்து விட்டான். அது நம்முடைய சகோதரனாக யோசேப்பு. இப்பொழுது நாம் உண்மையாகவே அதற்கான தண்டனைக்கு தான் இருக்கிறோம் என்றனர். ஆனால் யோசேப்போ, நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், ஜீவரட்சணை செய்யும்படிக்கே தேவன் இதை செய்தார் என்றான். தேவன் என்ன செய்தார்? இயேசுவை யூதர்கள் ஏன் புறக்கணித்தனர்? தேவன் தமது நாமத்தின் நிமித்தமாக தெரிந்தெடுத்து அழைத்த ஜனமாகிய புறஜாதி சபையாகிய மணவாட்டியாகிய நமக்கு ஜீவரட்சணை செய்யும்படியாகவே இதை செய்தார். அவரை புறக்கணித்த கோத்திரத்தார் யாவரும் துக்கித்து புலம்புவார்கள். அவர்கள் குகைகளிலும் கண்மலைகளிலும் தங்களை ஒழித்துக் கொண்டு மலைகளே எங்கள் மீது விழுந்து மறைத்துக் கொள்ளுங்கள் என்பார்கள். அவர்கள் அவரை புறக்கணித்தனர். அவர் நிமித்தமாக பூமியின் கோத்திரத்தார் யாவரும் அழுது புலம்புவார்கள். இஸ்ரவேலருக்குள்ளே அவர்கள் கோத்திரம் கோத்திரமாக பிரிந்தும் குடும்பம் குடும்பமாக பிரிந்தும் அழுது புலம்பி, நாம் ஏன் இதை செய்தோம், நாம் அவரை எப்படி புறக்கணித்தோம், எப்படி, இதோ அவர் இருக்கிறார், இவரே நம் தேவன், இவருக்காக காத்திருந்தோம். அங்கே அவர் தம்முடைய கைகளை ஆணி கடவப்பட்டதினால் உண்டான காய தழும்புகளோடு நிற்கிறார், நாமே அதை செய்தோம் என்று கூறி புலம்புவார்கள். அதே விதமாகத்தான் எகிப்திலும், இதோ யோசேப்பு, நாம் அவரை விற்றோம் என்று யோசேப்பின் சகோதரர்கள் அங்கே திரும்பி வந்து கூறினார்கள். அப்பொழுது யோசேப்பு, எகிப்திலே விற்று போட்டவங்கள் சகோதரனாகி யோசேப்பு நான் தான் என்று கூறினான். ஓ, அவர்களோ பயமடைந்து விட்டனர். அவர்கள் துக்கித்து புலம்பி, நாம் என்ன செய்ய முடியும் என்று ஒருவருக்கொருவர் கூறிக்கொண்டனர். அப்பொழுது அவனோ, நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், ஏனென்றால் தேவனே இதை செய்தார், தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் என்று கூறினான். தேவன் எல்லா மனிதரையும் சிருஷ்டித்தார். அவர்கள் வெள்ளை மனிதராயினும் கருப்பு மனிதராயினும் பழுப்பு நிறத்தவராயினும் மஞ்சள் நிறத்தவராயினும் ஒவ்வொரு மனிதரையும் தேவன் சிருஷ்டித்தார். அவரே புறஜாதியாரையும் யூதரையும் சிருஷ்டித்தார். அவரே எல்லோரையும் சிருஷ்டித்தார். அது அவருடைய மகிமைக்காகவே ஆகும். புறஜாதியிலிருந்து மனவாட்டியை தெரிந்து கொள்ள அவர் யூதர்களை புறக்கணிக்க வேண்டியதாயிருந்தது. அந்த காரணத்தினால் தான் இந்த எல்லா முன்னடையாளங்களும் உள்ளன. எனவே புறஜாதி மனவாட்டியும் அவருடைய சந்ததியும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் கழுவப்பட மகிமையால் நிறைந்த பெந்தேகோஸ்தே அனுபவம் பெற்ற சபையாய் ஒரு நாளில் எடுத்துக் கொள்ளப்படுதலில் ஒரு நொடிப்பொழுதில் ஒரு இமைப்பொழுதில் இயேசுவின் சமூகத்தில் போகும்படி அவர்களுக்குள் வாசம் பண்ணும் உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் எடுத்துக் கொள்ளப்படுவாள். இது அவர் திரும்பி வந்து யாவற்றை முடிவுக்கு கொண்டு வருகையில் சம்பவிக்கும். அப்பொழுது அவரோ தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துவார். முடிவாக வேத வாக்கியம் இங்கே என்ன கூறுகிறது என்பதை கவனியுங்கள். ஓ, இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும். இப்பொழுது அவர் இரண்டாம் வருகையை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார், எடுத்துக் கொள்ளப்படுதலை குறித்தல்ல. அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். ஏழாம் அதிகாரம் முதலாம் வசனம், இல்லை, முதலாம் அதிகாரத்தின் ஏழாம் வசனம், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லோரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். அதன் பிறகு அவர் அந்த மகத்தான மேற்கோளை தருகிறார். இவர் யார்? அவர்கள் நோக்கி பார்க்க போகிற இவர் யார்? நான் அல்பாவும் உமேகாவுமாயிருக்கிறேன். நான் மொழியில் முதலெடுத்து முதல் முடிவு மட்டுமாயிருக்கிறேன். கிரேக்க மொழியின் அகவரிசையில் அல்பா முதலெழுத்தும் ஒமேகா கடைசி எழுத்துமாகும். அப்போஸ்தலர் 2:36 பேதுரு, மனுஷர் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழே வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றார். இல்லை இல்லை, நான் உங்களின் மன்னிப்பை வேண்டுகிறேன், நான் அதை தவறாக குறிப்பிட்டு விட்டேன். அவன், ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறிந்த இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாக அறிய கடவர்கள் என்றான். யோவான் 14:7-12 வரையில் உள்ள வசனங்களில் தோமா, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே இருந்தும் நீ என்னை அறியவில்லையா என்றார். மேலும், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க, பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். நான் ஒரு சமயம் ஒரு நபரிடத்தில் இந்த வசனத்தை கூறினேன். அப்பொழுது அந்த பெண்மணியோ, ஒரு நிமிடம் பொறுங்கள் திருவாளர் பிரணாம் அவர்களே, நீங்களும் உங்கள் மனைவியும் கூட ஒன்றுதானே என்றாள். அதற்கு நானோ, ஆனால் அது அந்த விதமானதல்ல என்றேன். அவள், எப்படி என்று கேட்டாள். அப்பொழுது நான், என்னை நீ காண்கிறாயா என்று கேட்டேன். அதற்கு அவள், ஆம் என்றாள். அப்பொழுது நான், என்னை பார்க்கையில் என் மனைவியையும் நீ பார்க்கிறாயா என்று கேட்டேன். அதற்கு அவளோ, இல்லையே என்றாள். அப்பொழுது நான், அப்படியானால் அவர்கள் ஒரு வித்தியாசமான விதத்தில் இருக்கிறார்கள். அவர், நீங்கள் என்னை காணும்போது நீங்கள் என் பிதாவை கண்டுவிட்டீர்கள் என்றாரே என்று கூறினேன். எனவே அதுவே அதற்கு போதுமானதாயிருந்தது. ஆகையால் பரிசுத்த யோவானில், இல்லை, 1 யோவான் 5:7-8 வசனங்கள், நீங்கள் யாவரும் அதை குறித்துக் கொள்ளலாம். 1 யோவான் 5:7-8 வரை வேத முறைத்துள்ளது. இயேசு தந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதிய அதே மனிதன் பேச்சாளன் யோவான் இங்கே கூறுகிறான். அவன், பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா வார்த்தை, வார்த்தைதான் குமாரன், பிதா வார்த்தை பரிசுத்தாவி, இந்த மூன்றும் ஒன்றுதான். பூலோகத்திலே சாட்சியிடுகிறவைகள் மூன்று, ஆவி, ஜலம், ரத்தம் என்பவைகளே, இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது என்றார். இவை மூன்றும் ஒன்றல்ல, இவை மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கின்றன. நீங்கள் குமாரனை உடையவராய் இல்லாமல் நீங்கள் பிதாவை உடையவராக இருக்க முடியாது. பரிசுத்த ஆவியை உடையவராய் இல்லாமல் நீங்கள் பிதாவையோ அல்லது குமாரனையோ உடையவராக இருக்க முடியாது. ஆனால் நீங்கள் தண்ணீர், ரத்தம் மற்றும் ஆவி, இவை மூன்று மூலமான காரியங்களை கொண்டுதான் நீங்கள் அவருடைய சரணத்துக்குள் இடம்பெற முடியும். ஒரு இயற்கை பிறப்பு நிகழும் போது, ஒரு ஸ்திரீ ஒரு குழந்தையை பிரசவிக்கும் போது முதலாவது சம்பவிக்கிற காரியம் என்ன? முதலாவது காரியம் தண்ணீர், இரண்டாவது காரியம் ரத்தம். சரிதானே? அடுத்த காரியம் ஆவி. அந்த குழந்தை தன்னுடைய சுவாசத்தை பெற்றுக் கொண்டு சுவாசிக்க துவங்குகிறது. தண்ணீர், ரத்தம், ஆவி, அதுவே இயற்கையான பிறப்பை உண்டாக்குகிறது. அவ்வாறே ஆவிக்குரிய பிறப்பும் கூட. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தண்ணீர் ஞானஸ்தானம், விசுவாசத்தினால் நீதிமானாகுதல், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்தல். தண்ணீர் அடுத்தது என்ன? ரத்தம் பரிசுத்தமாகுதல், சுத்திகரிக்கப்படுதல், குழந்தை வெளியேறுதல். அங்கேதான் நசரேய சபைக்காரர்களே, நீங்கள் தவறாயிருக்கிறீர்கள். முதல் இரண்டு கட்டம் வரைக்கும் சென்ற நீங்கள் அதற்கு மேற்கொண்டு உள்ள கட்டத்திற்கு செல்லவில்லை. பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம் பலிபீடத்தின் மேல் சேவைக்காக ஆயத்தமாயிருத்தல், ஆனால் சேவையில் இல்லை. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். பாக்கியவான்கள் என்பதை பற்றிய மலை பிரசங்கங்கள். பாத்திரமோ பரிசுத்தமாக்கப்பட்டுள்ளது, அது உண்மை. அது தண்ணி என்பதை போன்றே உள்ளது. தண்ணி என்ற வார்த்தை சுத்தமான, பரிசுத்தமான, கலப்படமில்லாத, பரிசுத்தமாக்கப்பட்ட என்று பொருள்படும். ஐந்து கண்ணீரிடம் எண்ணெய் இருந்தது. மற்ற ஐந்து கண்ணீரிடம் எண்ணெய் இருக்கவில்லை. முதல் ஐந்து பேர்களும் ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தனர். மற்ற ஐந்து பேர்களும் பரிசுத்தமாக்கப்படுதலில் தரித்து விட்டிருந்தனர். பேப்டிஸ்டுகளே, பிரஸ்பிடேரியன்களே, நீங்கள் விசுவாசிகளான பிறகு பரிசுத்தாவி பெற்றீர்களா? பரிசுத்தாவி உண்டென்று நாங்கள் கேள்விப்படவே இல்லை. அப்படி என்றால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள்? அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கையில வைத்த போது பரிசுத்தாவி அவர்கள் மேல் வந்தார். அதாவது அவர்கள் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட பிறகு அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். சரி, தண்ணீர், ரத்தம், ஆவி. இயேசு வந்து வாசம் பண்ணும்படி அவர் ஒரு சபையை கழுவி சுத்தம் செய்து பரிசுத்தமாக்க வந்தார். அவர் தம்முடைய சொந்த ரத்தத்தினால் அவர் நம்முடைய பாலியல் பிறப்பில் இருந்து நம்மை கழுவி சுத்திகரித்திடவும் நமக்கு பரிசுத்தமாக்கப்பட்ட பரிசுத்த பாத்திரத்தை ஈந்து அதில் வந்து அவர் தாமே வாசம் பண்ணும்படியாக அவர் தேவனால் பிறந்த தம்முடைய சொந்த ரத்தத்தை தந்தார். இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்கள் என்னை காண்பீர்கள். ஏனெனில் நான் தனிப்பட்ட பிரதிப்பெயர், உங்களுடனும் உங்களுக்குள்ளும் உலகத்தின் முடிவு பரியந்தமும் இருக்கிறேன். ஆமேன். சகல நாட்களிலும் நான் உங்களோடும் உங்களுக்குள்ளும் இருக்கிறேன். நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள். விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். தேவன் சபையிலே, ஓ என்னே தெய்வீக தன்மை! பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, குமாரன், பரிசுத்தாவி, இம்மூன்றும் ஒருவர்தான். இப்பொழுது நீங்கள் பரிசுத்தமாக்கப்படாமல் நீங்கள் ரட்சிக்கப்பட முடியும். நீங்கள் பரிசுத்தாவியை பெறாமலும் பரிசுத்தமாக்கப்பட முடியும். சரி, பரிசுத்தமாக்கப்பட்ட ஆவி பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படாத நிலையில் இருக்கக்கூடும். உங்கள் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி உங்கள் இருதயத்தை கழுவியிருந்தும் ஏதோ ஒன்றினால் நிரப்பப்படாத நிலையில் இருத்தல், அதைத்தான் அவர். அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது பரண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அதில் வரும்போது அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்க கண்டு திரும்பி போய் அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும் என்றார். அதுதான் யாத்திரிக பரிசுத்தராகிய உங்களுக்கும் நசரேய சபையராகிய உங்களுக்கும் மற்ற அதை போன்றோருக்கும் சம்பவித்துள்ளது. நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். பரிசுத்த ஆவியானவர் வந்து அந்நிய பாஷைகளில் பேசி அடையாளங்களையும் அற்புதங்களையும் அளிக்கும் போது நீங்களோ அதை பிசாசு என்று அழைத்து தேவனுடைய கிரியைகளை தேவதூஷணமாக கூறி அசுத்தமான காரியம் என்று அழைத்தீர்கள். உங்களுடைய சபை எங்கே போய்விட்டது என்று நீங்கள் பார்க்கிறீர்களா? அவளை விட்டு வெளியே வாருங்கள். அந்த வேலையானது இங்கே உள்ளது. இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடு போதிக்கப்பட்டுக் கொண்டிருக்க தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையின் கிரியைகளில் வெளிப்படுத்தினார். ஆமேன். மீட்பின் நாள் சமீபமாயிருக்கிறது. இப்பொழுது அவருக்குள் இருக்கும் தெய்வீக தன்மை. 1 தீமோத்தேயு 3:16. அன்றியும் தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகாமென்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். ஓ, அப்படியே தொடர்ந்து பார்த்துக் கொண்டே போகலாம். ஆனால் நாம் இப்பொழுது எந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம்? 8 வசனத்தில் இறுதி பகுதியில் இருக்கிறோம். இந்த இரவு நாம் பத்மத்தீவு தரிசனம் என்ற தலைப்பில் 9 வசனத்தில் இருந்து துவங்குவோம். ஓ, நமக்காக மகத்தான காரியங்கள் ஆயத்தமாக இருக்கின்றன. நீங்கள் அவரை நேசிக்கின்றீர்களா? நான் அவரை நேசிக்கிறேன். நான் அவரை நேசிக்கிறேன். ஏனெனில் அவர் முதலில் என்னை நேசித்தார். சம்பாதித்தார் என் ரட்சிப்பை கல்வாரி மரத்திலே. நீங்கள் உண்மையாக அதை செய்கிறீர்களா? அவர் தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து என்று வெளிப்படுத்தப்பட்டு பாவத்தை போக்க தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று தேவன் தம்மையே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறாரா? அவர் தமது சபைகளிலே இக்கடைசி நாட்களில் தம்மை தாமே வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவர் தம்மை தெரியப்படுத்துகிறார். இப்பொழுதோ சபையில் சம்பவித்துக் கொண்டிருக்கிற இந்த காரியங்கள், சரியாக இந்த காரியங்கள் சம்பவிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றன என்று வேதம் கூறவில்லையா என்று இந்த செய்தியின் முடிவில் கவனித்து பாருங்கள். எபேசு சபை காலத்திலும், பெர்கமோ சபை காலத்திலும், தியத்ரா சபை காலத்திலும் மற்றும் ஒவ்வொரு சபை காலத்திலும் அவைகள் சரியாக நடைபெறவில்லையா என்று பாருங்கள். லூத்தர் எப்படி செய்வார், வெஸ்லி எப்படி செய்வார் என்பதை பற்றியும் கூறப்பட்டது. எவ்வாறு இந்த பெந்தேகோஸ்தே சபை ஸ்தாபனமானது லவோதிக்கா சபை காலத்துக்குரிய வெதுவெதுப்பான நிலைமைக்குள் போகும் என்பதை குறித்தும் கூறப்பட்டுள்ளது. ஆனால் அதன் நடுவில் அவர் ஜனங்களை வெளியே எடுப்பார். அது உண்மை. அது முற்றிலும் சரியே. நாம் முடிவில் இருக்கிறோம். ஓ, நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஓ, நானே நிலைகுலைந்து போறது போல என் நண்பர்களையும் மற்ற காரியங்களையும் பார்க்கிறேன். உலகம் இருக்கிற நிலையையும் அதில் உள்ள குழப்பமான நிலையையும் நான் பார்க்கிறேன். ஆகையால் கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாயிருப்பதை பற்றி சிந்தித்து பாருங்கள். நாமோ காலத்தின் முடிவில் இருக்கிறோம். மனுஷருடைய இதயங்கள் பயத்தினால் சோர்ந்து போகின்றன. எங்கும் யாவரும் அந்நிலையில்தான் இருக்கிறார்கள். அடிக்கடி வானொலியில் விமான தாக்குதல் பற்றி எச்சரிக்கப்படுகிறோம். அவர்களோ வானவூர்த்தி தாக்குதல் வரப்போகிறபடியால் ஆயத்தமாயிருங்கள், இதை எடுத்துக்கொண்டு அதை எடுத்துக்கொண்டு கட்டிடத்தின் அடித்தளத்துக்குள்ளாக போய் ஒளிந்து கொள்ளுங்கள் என்று எச்சரிக்கிறார்கள். அதிலிருந்து எப்படி மறைந்து கொள்ளப் போகிறீர்கள்? அதிலிருந்து மறைந்து கொள்ள முடியாது. அது பூமிக்கடியில் 150 அடி ஆழத்திற்கு அந்த குண்டு தாக்குதல் போய் எட்டும். 150 சதுர மைல் விஸ்தாரத்திற்கு அத்தாக்குதல் போய் சேதத்தை விளைவிக்கும். காரணம், அந்த இடியானது, அதன் தாக்கமானது இங்கே அதனால் ஏற்படும் அதிர்ச்சி இந்தியானா போலீஸ் என்ற இடத்தை அதிரச் செய்யும். காரணம், அது இந்தியானா போலீஸ் என்ற இடத்தை சுக்குநூறாக்கி லூயிவில்லையும் தாக்கும். அவர்களில் ஒன்றின் தாக்குதலை பற்றி பாருங்கள். அதை தவிர அவர்கள் வேற என்ன ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லவே கடினமாக இருக்கிறது. பாருங்கள், நீங்கள் செய்ய வேண்டியதில்லை. உங்களுக்கு தெரியுமா, ருஷ்யா அதை செய்ய வேண்டியதில்லை. கியூபா போன்ற சிறு நாடே அதை செய்துவிட முடியும். மிக சிறிய ஒரு பிரதேசம், சிறிய இடமான அல்கட்ராஸ் போன்ற ஒரு மிகச்சிறிய பிரதேசம் முழு உலகத்தையே அழிக்கக்கூடியதை செய்துவிட முடியும். நீங்கள் அதற்காக செய்ய வேண்டியதெல்லாம் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்திவிட்டு ஒரு பொத்தாரை அழுத்தினால் போதுமானது. உலகம் அனைத்தையும் அழிக்க ஒரு பெரிய ராணுவம் தேவையில்லை. அதை செய்ய பிசாசின் கைகளில் கருவியாயுள்ள ஒரு வெறிகொண்ட மனிதனே அதற்கு போதுமானது. அது முற்றிலும் உண்மை. அவன் அதை செய்வான், அப்பொழுது உலகம் அனைத்தும் முற்றுபெறும். அப்பொழுது எல்லாமே முற்றுப்பெற்றுவிடும். ஆனால் ஓ, நான் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காரியத்தை உங்களுக்கு கூறட்டும். அந்த அழிவு மிக நெருக்கமாக இருப்பதை நாம் காணும் போது, காலை பொழுதுக்கு முன்பாக அது சம்பவிக்க கூடும் என்பதை நாம் காணும் போது, நினைவிருக்கட்டும், அது சம்பவிக்கும் முன்னே சபையானது பரலோக வீட்டுக்கு சென்று விடுகிறது. இப்பொழுது நீங்கள் இந்த காரியத்தில் குழப்பமடையாமல் இருக்க இயேசு கூறியதை நினைவு கூறுங்கள். நோவாவின் நாட்களில் நடந்தது போல, லோத்தின் நாட்களில் நடந்ததை போல, மழை பெய்வதற்கு முன்னர் நோவா பேழையில் இருந்தான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். புரிகிறதா? நோவா பேழையில் இருந்தான். அவன் இதனூடாக ஜலப்பிரளயத்தின் மேலாக கொண்டு செல்லப்பட்டான். இப்பொழுது நோவா யூதருக்கு ஒரு மாதிரியாய் இருந்தான். ஆனால் ஏனோக்கோ மரணத்தை காணாமல் பரலோக வீட்டிற்கு போய்விட்டான். ஏனோக்கு செல்வதை நோவா கண்டபோது அதுவே அந்த பேழைக்குள் செல்லும் நேரம் என்பதை அவன் அறிந்திருந்தான். அது உண்மை. ஏனோக்கு பரலோக வீட்டுக்கு சென்றபோது அது நோவாவினுடைய அடையாளமாயிருந்தது. புறஜாதி சபையானது எடுத்துக் கொள்ளப்பட்டவுடன் அவர் தன்னை இஸ்ரவேலருக்கு வெளிப்படுத்துவார். புரிகின்றதா? அசரியே, லோத்தின் நாட்களை பற்றி இயேசு கூறியதை நினைவில் கொள்ளுங்கள். ஒரு துண்டு நெருப்பு தணல் பூமியின் மேல் விடுவதற்கு முன்பு தூதன் லோத்தை நோக்கி, இங்கிருந்து சீக்கிரம் புறப்பட்டு நீ இங்கிருந்து புறப்படும் வரைக்கிலும் என்னால் இந்த ஸ்தலத்தை அழிக்க முடியாது என்று கூறினான். அக்கினி விழுமுன் லோத்தும் அவனது குடும்பத்தினரும் அங்கிருந்து வெளியேறிவிட்டனர். ஆகையால் எடுத்துக் கொள்ளப்படுதல் உபத்திரவம் வருவதற்கு முன்னர் நிகழும். உபத்திரவ காலத்தை குறித்து அநேகர் குழப்பமாக புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் கர்த்தருக்கு சித்தமானால் இவ்வாரத்தில் கர்த்தருடைய உதவியைக் கொண்டு நாம் அதை சரியாக புரிந்து கொள்வோம். நினைவிருக்கட்டும், நீங்கள் மகா உபத்திரவ காலத்தை குறித்து எதிர்நோக்கி நீங்கள் வேதத்தில் அதற்கு மாதிரியை காண்பீர்களாயின், அதற்கு யாக்கோபு தொல்லைக்குள்ளான போது அவருக்கு உண்டாயிருந்த இக்கட்டு நாளைத்தான் மாதிரியாக கொள்ள முடியும். நீங்கள் பாருங்கள், அதற்கும் புறஜாதிகளுக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை. புறஜாதிகளுக்கும் அதற்கும் எவ்வித சம்பந்தமும் கிடையாது. அதற்கு வேதத்தில் எந்த மாதிரியும் இல்லை. புறஜாதி சபையானது எடுத்துக் கொள்ளப்படுகிறது. நீங்கள் தண்ணீர் ரத்தமாக மாறுதல் என்பது போன்ற காரியங்களை எதிர்நோக்கும் போது அது இஸ்ரவேலருக்கு மீண்டும் வருகிறது. மோசேயும் எலியாவும் அவர்களுக்காக வரும்போது, எலியா 4வது முறையாக தோன்றும் போது, ஆவியில் திரும்ப வரும்போது அது சம்பவிக்கிறது. அவர்கள் இருவரும் மரித்து போய்விடவில்லை. இல்லை, மோசே மரித்தான். அவரை அவர்கள் எங்கே புதைத்தார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது. மறுபு மலையின் மேல் அவர் இயேசுவோடு பேசிக் கொண்டிருந்தான். ஆகவே இந்த சம்பவத்துக்கு முன்பாக எப்பொழுதாவது அவன் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்க வேண்டும். அவன் பேசிக் கொண்டிருக்கவில்லையா? புரிகிறதா? எனவே அவர்கள் திரும்ப வந்து கொல்லப்படுவார்கள். அவர்கள் உடல்களோ நமது கர்த்தர் சிலுவையில் அறையப்பட்ட சோதோம் என்று ஞானார்த்தமாய் அழைக்கப்பட்ட எருசலேமின் வீதிகளில் கிடக்கும். அவர்கள் யூதர்களுக்கு பிரசங்கிப்பார்கள். அவர்கள் பூமியை வாதைகளால் அடித்து மழை பெய்யாதபடி வானத்தை அடைப்பார்கள். அப்பொழுது புறஜாதி ஊழியத்தின் முடிவில் அதனோடு தொடர்பு கொண்டிருந்த மனவாட்டி சபையானது பரலோகம் சென்றுவிடும். அந்த ஊழியமோ தொடர்ந்து நடைபெறும். எல்லாவற்றின் அழிவும் அப்பொழுது உண்டாயிருக்கும். பூமியில் 1/3 கொல்லப்படுவார்கள். அவ்விரு சாட்சிகளின் பிரேதங்கள் 3 நாட்கள் அத்தெருவில் கிடக்கும் பொழுது அது எவ்விதமாக இருக்கும் என்பதை கவனித்து பாருங்கள். தென் அமெரிக்காவில் எடுக்கப்பட்ட எனக்கு அங்கிருந்து கிடைத்த அந்த புகைப்படங்களை பாருங்கள். அது ஒரு பெந்தேகோஸ்தே மிஷனரியும் அவரது மனைவியும் இரு சிறு குழந்தைகளும் கொல்லப்பட்டு அவர்களுடைய பிரேதங்கள் தெருக்களில் கிடக்கிறதை காண்பிக்கிற புகைப்படமாகும். அதில் ஒரு பெண் குழந்தைகளுடைய வயிறோ வீங்கி போன நிலையில் கிடக்கிறது. அவர்களை கொன்றவர்களோ அவர்களை புதைக்கவும் இல்லை. அப்பிரேதங்களின் பக்கமாக மக்கள் நடந்து சென்று அதில் துப்பினர். இவ்வாறான நிலையில் அப்பிரேதங்கள் 3 அல்லது 4 நாட்கள் கிடந்தன. சகோதரன் கோப் என்பவர் அந்த புகைப்படத்தை எடுத்தார். நான் அந்த புகைப்படங்களை வீட்டில் வைத்துள்ளேன். அவர்கள் செய்கிற விதத்தை பாருங்கள். அதன் பின்னர் அவர்கள் ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புகிறார்கள். வேதத்தில் காரியமானது எவ்வாறு முன்னடையாளமாக குறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பாருங்கள். எந்த சபையானது அது செய்ய போகிறது என்பதை நீங்கள் பாருங்கள். அது சரிதான். இப்பொழுது ஒரு பாம்பை போல அது மிகவும் தந்திரமாக அசைந்து மிகவும் நெருக்கமாக அது வந்து கொண்டிருக்கிறது. அதற்கான காரியங்களின் அடையாளம் இப்பொழுது உள்ளது. 1933 கர்த்தர் எனக்கு தந்த தீர்க்க தரிசனத்தை பாருங்கள். அதில் எவ்வாறு பெண்கள் வாக்களிக்க அனுமதிக்கப்படுவார்கள், எவ்வாறு தங்களின் வாக்குரிமையினால் தவறான நபரை தேர்ந்தெடுப்பார்கள் என்பதை பற்றியதெல்லாம் கூறப்பட்டுள்ளது. 7 காரியங்கள் முன்னுரைக்கப்பட்டிருந்தன. அவற்றில் 5 ஏற்கனவே நிறைவேறிவிட்டன. அடுத்த காரியமானது ஒரு மகத்தான பெண்மணி ஒரு சபையாய் அல்லது ஒரு வல்லமையாய் அல்லது ஏதோ ஒன்றாய் இருக்கலாம். இது இந்த அமெரிக்க ஐக்கிய நாடுகளை ஆண்டுகொள்ளும். அதற்கு அடுத்ததாக அமெரிக்க தேசமே அப்படியே சாம்பலாக ஆகிவிட்டதை கண்டேன். அங்கேதான் முடிவுண்டாகிறது. அதுதான் முடிவு காலமாயிருந்தது. அவர்களுக்கு ஒரு எந்திர வாகனம் உண்டாயிருக்கும், ஆனால் அதை ஓட்டிச் செல்ல அதற்கு அவர்களுக்கு ஒரு ஓட்டுநர் தேவையில்லை என்பதாக எனக்கு தரிசனத்தில் காட்டப்பட்டது. இப்பொழுது அப்படி ஒரு வாகனத்தை அவர்கள் மிக பரிபூர்ணமாக ஆயத்தம் செய்து விட்டார்கள். பரிசுத்த ஆவியானவர் என்னிடம் கூறினார், அது செய்தித்தாளில் உள்ளது, அது மறுக்கப்பட முடியாது. பரிசுத்த ஆவியானவர் கூறினபடியே அது செய்தித்தாளில் உள்ளது. மார்கரெட் அரண் கட்டப்படுவதற்கு 11 முன்னர், அதாவது நான் ஜனாதிபதி ரூஸ்வெல்ட் அவர் எல்லோரிலும் பெரும் பதகனாய் இருப்பார் என்றேன். அது உண்மையே. அவர் அவ்வாறே இருந்தார். ஜனநாயக கட்சிக்காரரே, உங்கள் உணர்வுகளை புண்படுத்தவில்லை, ஆனால் நான் உங்களிடத்தில் கூறிக்கொண்டிருக்கிறேன், அது ஒரு ஜனநாயக கட்சிக்காரரையோ அல்லது ஒரு குடியரசு கட்சிக்காரரையோ பற்றியது அல்ல. இது தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியே நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதாகும். நான் ஜனநாயக கட்சியையோ அல்லது குடியரசு கட்சியையோ சார்ந்தவன் அல்ல. நான் ஒரு கிறிஸ்தவன். ஆகவே அப்பொழுது அவர்கள், அதாவது அது என்னவா இருந்த போதிலும், ஆனால் நீங்கள் இங்கே கவனியுங்கள், இங்கே பாருங்கள், அன்றொரு நாள் ஒரு நம்பிக்கை திரவ கூட்டத்தை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் அந்த வாக்களிக்கும் எந்திரங்களை எடுத்து அவைகளை அமைத்த விதத்தை பாருங்கள். ஒவ்வொரு தடவையும் நிக்சருக்காக நீங்கள் வாக்களிக்கும் பொழுது அந்த வாக்கு அந்த மற்ற வேட்பாளருக்கு நீங்கள் அளிப்பது போல தந்திரமாக அமைந்திருந்தது. ஜே எடிகர் ஹூவர் அந்த எந்திரங்களில் இருந்து கண்டுபிடித்து வெளியே எடுத்தார். எத்தனை பேர் அதை செய்தித்தாளில் வாசித்திருக்கிறீர்கள்? காரணம், நிச்சயமாகவே அது எல்லா செய்தித்தாள்களிலும் செய்தியாக வந்துள்ளது. நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை நீங்கள் காண்கிறீர்களா? கிறிஸ்துவை தவிர வேறு எதுவும் உண்மையானதாக இருக்கவில்லை. ஆமேன். ஓ, இது ஆசீர்வதிக்கப்பட்ட பண்டைய புத்தகமே. அதுதான் இது. நீங்கள் யாராய் இருக்கின்றீர்கள் என்றும், நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கின்றீர்கள் என்றும், நீங்கள் எங்கே போய்கொண்டிருக்கின்றீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறது இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரே பண்டைய புத்தகம் மாத்திரமே ஆகும். ஆமையா? ஓ, அதுவே என்னை அவரை நேசிக்கும்படி செய்கிறது. உங்களை அது அப்படி செய்யவில்லையா? பிதாவில் விசுவாசம், குமாரனில் விசுவாசம், பரிசுத்தாவியில் விசுவாசம், இம்மூன்றும் ஒன்றுதான். பிசாசுகள் நடுங்கும், பாவிகள் விழித்தெழுவர். யெகோவாவில் வைக்கும் விசுவாசம் எதையும் அசைக்கும். ஆமென். என்ன ஒரு மகத்தான நாள் நமக்கு முன்பாக உள்ளது நண்பர்களே. இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்படுத்தலை தேவன் தம் தூதனுக்கு அளித்து, அவன் வந்து யோவானுக்கு அளித்து வெளிப்படுத்தினால் சபை காலங்களினூடாக நமக்காக ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டுள்ளவைகள் அறிந்து கொள்ளப்படுகிறது. நாம் எழும்பி நிற்கையில் கர்த்தர் நம்மை இப்பொழுது ஆசீர்வதிப்பாராக. இசைப்பேழையை இசைப்பவர் யாராயினும் இயேசுவின் நாமத்தை உன்னோடு கொண்டு செல் என்ற பாடலுக்கு நீங்கள் விரும்பினால் எங்களுக்கு சுருதி கொடுங்கள். இப்பொழுது கவனியுங்கள், இந்த குடாரத்தில் நம் மத்தியில் இக்காலையில் இங்கே அந்நியர்கள் புதிதாக வந்திருக்கிறார்கள் என்பதில் சந்தேகமே கிடையாது. நீங்கள் அவர்களுடைய கரங்களை குலுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவர்களை உங்களோடு இல்லத்திற்கு வரும்படி அழையுங்கள். ஒவ்வொருவருக்கும் வரவேற்பு அளியுங்கள். அதை ஒவ்வொருவரும் நிச்சயமாக செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இன்றிரவு ஆராதனை 7 துவங்கும் என்பது நினைவிருக்கட்டும். 7:30 நான் பத்மத்தீவு தரிசனம் என்பதன் பேரில் பிரசங்கிப்பேன். நாளை இரவு கர்த்தருக்கு சித்தமானால் நான் முதலாம் சபையின் காலமாகிய எபேசு சபை காலத்தின் பேரில் பேசுவேன். நாமோ இப்பொழுது நம்முடைய சிறிய குடாரத்தில் கலைந்து செல்லும் போது பாடும் பாடலாகிய இயேசுவின் நாமத்தை உன்னோடு கொண்டு செல் என்ற பாடலை பாடப்போகிறோம். ஒவ்வொருவரும் இப்பொழுது பாடட்டும். சரி. துயரமும் துக்கமும் கொண்ட பிள்ளையே, இயேசுவின் நாமத்தை உன்னோடு கொண்டு செல், அது சந்தோஷத்தையும் ஆறுதலையும் உனக்கு அளிக்கும். நீ எங்கெல்லாம் செல்லுகிறாயோ அங்கெல்லாம் அதை கொண்டு செல். விலையேறப்பட்ட நாமம், ஓ எவ்வளவு இனிமையானது! பூமியின் நம்பிக்கையும் பரலோகத்தின் சந்தோஷமுமாமே. விலையேறப்பட்ட நாமம், விலையேறப்பட்ட நாமம், ஓ எவ்வளவு இனிமையானது! பூமியின் நம்பிக்கையும் பரலோகத்தின் மகிழ்ச்சியுமாமே. இப்பொழுது நாம் அடுத்த அடியை பாடுமோ? உங்களுக்கு முன்னும் பின்னும் பக்கத்திலும் இங்குள்ள மெத்தோடிஸ்டுகள், பாப்டிஸ்டுகள், பெந்தேகோஸ்தியினர், கத்தோலிக்கர், நசரேய சபையினர், யாத்ரீக பரிசுத்த சபையினர் ஆகிய சுற்றிலும் உள்ள யாவரோடும் கரங்கொலுக்கி, கிறிஸ்தவ யாத்ரீக நண்பரே, இக்காலையில் நீங்கள் இங்கு இருப்பதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களோடு தேவ காரியங்களில் ஐக்கியம் கொண்டிருந்ததற்காக மகிழ்ச்சி அடைகிறேன். நாமோ ஒரு மகத்தான நேரத்தை உடவர்களாக இருந்தோம் என்பதை நான் அறிவேன். இன்றிரவு உங்களை மீண்டும் இங்கே சந்திப்பேன் என்று நம்புகிறேன் என்று கூறுங்கள். இவ்விதமாக நீங்கள் உங்களுக்கு முன்னாலும் பின்னாலும் பக்கத்திலும் சுற்றிலும் உள்ளவர்களோடு கரங்கொலுக்கும் போது கூறுங்கள். இயேசுவின் நாமத்தில் வணங்கி சகோதர நெவில் இன்றிரவு உண்மை காண்பேன், உங்களை இன்றிரவு காண்பேன். பாதத்தில் நம்முடைய யாத்திரை முடிவரும் போது பரலோகத்தில் நாம் ராஜாதி ராஜாவாக அவருக்கு முடிசூட்டுவோம். விலையேறப்பட்ட நாமம் ஓ எவ்வளவு இனிமையானது. பூமியின் நம்பிக்கையும் பரலோகத்தின் சந்தோஷமும் ஆமே. விலையேறப்பட்ட நாமம் ஓ எவ்வளவு இனிமையானது. பூமியின் நம்பிக்கையும் பரலோகத்தின் சந்தோஷமும் ஆமே. நாம் சந்திக்கும் வரை, நாம் சந்திக்கும் வரை, நாம் சந்திக்கும் வரை இயேசுவின் பாதத்திலே, நாம் சந்திக்கும் வரை, நாம் சந்திக்கும் வரை, நாம் சந்திக்கும் வரை, நாம் மீண்டும் சந்திக்கும் வரை தேவன் உங்களோடு இருப்பாராக. இப்பொழுது நாம் நம்முடைய தலைகளை வணங்கியிருக்கையில், நாம் சந்திக்கும் வரை, நாம் சந்திக்கும் வரை, நாம் சந்திக்கும் வரை.